ஒரு நிமிட ஜபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்களுடைய கிருபையுள்ள பரலோக பிதாவே, எங்களுடைய தேவனும் இரட்சகருமான உண்மை, உண்மையிலேயே நாங்கள் சிலாகியங்களோடு அணுகுவதாக இது இருக்கிறது. நீர் எவ்வளவு மகத்தானவர் என்ற அதிசயமான பாடலை கேட்கின்றது, எங்களை சிலிர்ப்பூட்ட செய்கிறது. ஏனென்றால் நீர் மகத்துவமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய மகத்தான தன்மை இந்த பிற்பகல் நாங்கள் பேசுகையில் எங்களுக்கு புதியதாய் வெளிப்பட செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கடந்த வாழ்க்கைக்குள்ளாக செல்ல முயற்சிப்பது அநேக வருடங்களில் முதல் முறையாக அது என் மேல் இப்பொழுது விழுந்திருக்கிறது. நீர் எனக்கு பலத்தையும், கர்த்தாவே இந்த வேளையில் எனக்கு என்ன தேவையோ அதை நீர் கொடுக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். ஜீவியத்தில் என்னுடைய எல்லா என் தவறுகளும் மற்றவர்களுக்கு ஒரு படிகளாய் மாத்திரமே இருந்து அது அவர்களை உம்மண்டையில் நெருங்கிக் கொண்டு வரும்படி இருப்பதாக. இதை எளியும் கர்த்தாவே, கால மணல்களின் மேலுள்ள அடிச்சுவடுகளை பாவிகள் கண்டு அவர்கள் உம்மண்டை நடத்தப்படுவார்களாக. இந்த காரியங்களை நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். நீங்கள் அமரலாம், நான் சந்தோஷப்படுவேன். சரி ஐயா, உமக்கு நன்றி. இந்த பரிசுத்த மனிதனாகிய சகோதரன் க்ளோவரை சில வருடங்களாகவே நான் அறிந்திருக்கிறேன். கடந்த மாலை சிறிது நேரம் அவரோடு இருந்தது சாக்கியமாயிருந்தது. இளைப்பாறுதலாக அவர் சிறிது காலம் படுக்கையாயிருந்ததாக அவர் என்னிடம் கூறினார். இப்பொழுது 75 வயதில் அவர் கர்த்தருடைய சேவைக்குள்ளாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். நான் அதை கேட்பதற்கு முன்னர் இருந்த களைப்பில் இப்பொழுது எனக்கு பாதி அளவு கூட இல்லை. நான் களைப்பாய் இருப்பதாக கருதினேன், ஆனால் நான் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். அவர் இங்கே எனக்கு சில கைக்குட்டைகள், படிவ உரைகள் முதலானவைகளை வைத்திருந்தார். அவர்கள் அதை உள்ளே வைத்து அனுப்பும்படி தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது வானொலியிலோ அல்லது இங்கேயோ இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாருக்காகிலும் இந்த கைக்குட்டைகளில் ஒன்றை விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கும். ஏஞ்சலஸ் ஆலயம் எல்லா நேரத்திலும் அடிக்கடி அவைகளை வெளியே அனுப்புகிறார்கள். நீங்கள் இங்கே நேராக ஏஞ்சலஸ் ஆலயத்திற்கு எழுதலாம், அவர்கள் அதன் பேரில் ஜெபிப்பார்கள். ஏனென்றால் அது வேத பிரகாரமானது என்ற நிச்சயத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபித்து ஒன்றை அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை விரும்பினால், ஏன், அதை செய்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் வெறுமனை எனக்கு தபால் பெட்டி எண் 325 ஜெபர்சன்வில், இந்தியானாவுக்கு எழுதுங்கள். அல்லது நீங்கள் தபால் நிலைய பெட்டியை யோசிக்க முடியவில்லை என்றால் வெறுமன ஜெபர்சன்வில் என்று எழுதுங்கள். அது ஏறக்குறைய 35,000 ஜனத்தொகையை கொண்ட ஒரு சிறிய பட்டணமாகும். அங்கே ஒவ்வொருவருக்கும் என்னை தெரியும். எனவே ஒரு கைக்குட்டையை ஜெபித்து உங்களுக்கு அனுப்ப நாங்கள் சந்தோஷப்படுவோம். இப்பொழுது இதை செய்கிறதில் நமக்கு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அதனோடு கூட ஒரு விதமான கடித படிவமும் உங்களுக்கு இருக்கும். அதாவது உலகத்தை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ஒவ்வொரு காலையிலும் 9 மணிக்கும் 12 மணிக்கும் 3 மணிக்கும் ஜெபிப்பார்கள். உலகத்தை சுற்றிலும் உள்ளவர்கள் இந்த ஜபத்தை செய்ய இரவில் எந்த மணி நேரத்தில் அவர்கள் எழும்ப வேண்டும் என்று நீங்கள் சற்று யூகித்து பாருங்கள். எனவே உங்களுடைய சுகவீனங்களுக்காக இந்த ஊழியத்திற்காக ஒரே நேரத்தில் 10,000 10,000 ஜபங்களை தேவனுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை அப்படியே புறக்கணிக்க முடியாது. எனவே இப்பொழுது நான் கூறுகின்றபடியாய் நமக்கு ஏதும் நிகழ்ச்சிகள் கிடையாது. நாங்கள் ஒரு சல்லி காசும் கேட்கவில்லை. எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் அதற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். யாரோ ஒருவர் அங்கே இன்னொரு கட்டு கைக்குட்டைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் விருப்பப்பட்டபடி அனுப்ப உங்களிடத்தில் ஒரு கைக்குட்டை இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் வெறுமனை எங்களுக்கு எழுதுங்கள், ஏதோ ஒரு வழியாக. இப்பொழுது உங்களுக்கு அது தேவையில்லை என்றால் வேதாகமத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19 அதை வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு வெள்ளை நிற நாடா வடிவத்தில் இருக்கும். அதில் முதலாவதாக எப்படி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்ற தகவல்களும் அதனுடன் உங்களுக்கு அனுப்பப்படும். உங்களுக்கு நன்றி. எப்படி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும்? நீங்கள் முதலாவதாக உங்களை தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக் கொள்ள ஒருபோதும் முயற்சியாதேயுங்கள். புரிகிறதா? அதன் பின்னர் உங்களுடைய மெய்ப்பனையும் உங்களுடைய அயலகத்தாரை உள்ளே அழைத்து வர இதிலே நீங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். எவர் ஒருவருக்கும் எதிராக ஏதாவது உங்களுக்கு உண்டாயிருந்து அது உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் போய் அதை முதலில் சரிபடுத்திக் கொண்டு திரும்பி வாருங்கள். அதன் பின்னர் உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் ஐயுங்கள். இந்த கைக்குட்டையை உங்களுடைய உள்ளாடையில் குத்தி வைத்து பின்னர் தேவனை விசுவாசியுங்கள். அந்த 3 மணி நேரங்களில் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதிலும் ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்தை சுற்றிலுமாய் ஒரு சங்கிலி இருக்கும். இப்பொழுது அது உங்களை பொறுத்தது. முற்றிலுமாக இலவசம் வெறுமன அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும்படி திருப்பி அனுப்பிக் கொண்டிருக்க மாட்டோம். அல்லது எங்களுக்கு இருக்கும் பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு எழுதி கொண்டிருக்க மாட்டோம். நீங்கள் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு காட்ட நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் வேறெந்த விதத்திலும் ஆதரவளிக்க நாங்கள் விரும்பவில்லை. புரிகின்றதா? உங்களுடைய விலாசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அது வெறுமன ஒரு உதவும் மனப்பான்மையாயும் நாங்கள் தொடர்ந்து செய்ய முயற்சிக்கின்ற கர்த்தருடைய ஒரு ஊழியமாயும் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. நீங்கள் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருந்தால் உங்களுடைய கைக்குட்டை அங்கே கிடைக்கிறது என்றால் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஜபிக்கையிலே அதன் மேல் வையுங்கள். கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த சிறிய பொட்டலங்களை நாங்கள் உம்மிடத்திற்கு கொண்டு வருகிறோம். அவைகளில் சில ஒருவேளை குழந்தைகளுடைய மேல் சட்டையாய் இருக்கலாம் போன்றிருக்கிறது, அல்லது சில சிறிய உள் சட்டைகளாய், அல்லது ஒரு சிறு ஜோடு காலுறைகளாய், அல்லது ஏதோ காரியமாயிருக்கலாம். ஒரு கைக்குட்டை, அது வியாதி உள்ளவர்களுக்கோ பாதிக்கப்பட்டவர்களுக்கோ போகலாம். கர்த்தாவே, நாங்கள் இதை செய்கிறது உம்முடைய வார்த்தையின்படியாய் இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே உம்முடைய ஊழியக்காரனாகிய பவுலின் சரீரத்தின் மேலிருந்த உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய ஆவியானது அந்த மனிதன் மேல் இருந்தது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு ஓடின. பாதிப்புகளும் வியாதிகளும் அவர்களை விட்டு போயிற்று. ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்த பவுல் அல்ல என்பதை உணர்கிறோம். ஆனால் இன்னமும் இயேசுவாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஜனங்களின் விசுவாசத்தை நீர் கனம் பண்ணுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சமயத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டது, இஸ்ரவேல் தேவருக்கு கீழ்ப்படிய முயற்சித்துக் கொண்டிருந்த போது ஒரு கண்ணிக்குள்ளாக சிக்கிக் கொண்டனர். அவர்களுக்கு முன்பாக சமுத்திரமும் இரண்டு பக்கங்களிலும் மலைகள், பார்வோனின் சேனையோ அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஒருவர் இந்த வண்ணமாய் கூறியிருக்கிறார், தேவன் கோபக்கண்களோடு அக்கினி சம்பத்தினூடாக கீழே நோக்கி பார்த்தார். சமுத்திரமானது பயந்து போய் தானாகவே பின்னோக்கி சுருட்டிக் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரவேல் கடந்து போகும்படியாக வழி உண்டாக்கினது. ஓ கர்த்தாவே, இந்த பொட்டலங்கள் வியாதியான சரீரங்களில் உம்முடைய ஜீவிக்கின்ற வார்த்தையின் நினைவுகூறுதலாக வைக்கப்படும் போது மீண்டுமாய் கீழாக நோக்கி பாரும். இந்த வியாதிகள் எல்லாம் பயப்படுவதாக. இந்த பரிகாரத்திற்காக மறித்த உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினூடாக நோக்கி பாரும். சத்துரு தானே பயந்து போய் அசைந்து வெளியே போவாராக. இந்த ஜனங்கள் தாமே வாக்கு தத்தத்திற்குள்ளாக அசைந்து போவார்களாக. அதாவது எல்லா காரியங்களுக்கும் மேலாக நாங்கள் ஆரோக்கியத்திலே விருத்தியாகி வருவதே உம்முடைய வாஞ்சையாக இருக்கிறது. இதை அழியும் பிதாவே, ஏனென்றால் எங்கள் இருதயத்தில் அந்த மனப்பாங்கோடே நாங்கள் இதை அனுப்புகிறோம். அதுவே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. We send it in Jesus Christ. நாங்கள் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென்.
Thank you, Brother Glover. Thank you, sir.
சகோதரன் க்ளோவர், உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுது இந்த எழுப்புதலின் இந்த பகுதியின் முடிவாய் இன்றிரவு இருப்பதினால் இது ஒளிபரப்பப்படுகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வானொலியில் கேட்பவர்கள் இல்லை என்றாலும் இதை நான் கூற விரும்புகிறேன். அதாவது அநேக வருடங்களில் எனக்கு இருந்த மிகவும் அருமையான கூட்டங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இது திடமான, உறுதியான, மிகவும் அன்பான, ஒத்துழைப்பான கூட்டமாய் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இது இருக்கிறது.
They're listening to you all over Southern California, out into the islands and on the ships. We get messages from them, and so you got a big audience, thousands of
உமக்கு நன்றி ஐயா. அது மிகவும் நல்லது. அதை கேட்க சந்தோஷப்படுகிறேன். உங்கள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏஞ்சல சாலையமானது இயேசு கிறிஸ்துவின் முழு சுவிசேஷத்திற்காக உள்ள அதனுடைய உறுதிக்காக நிச்சயமாய் என்னுடைய இருதயத்தில் அதற்கு ஒரு ஆவலுள்ள ஸ்தலத்தை நான் எப்பொழுதும் உடையவனாயிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு அது மிகவும் சொந்தமானது போன்று காணப்படுகிறது. ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுடைய அருமையான ஆவியை கண்ட பின்னர் அதை போன்றிருக்கிறது. முன்பு வழக்கமாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது உங்களில் நான் ஒருவன் போன்று எனக்கு தென்படுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது.
Thank you kindly.
உங்களுக்கு தயவான நன்றி.
Now it was given out that today
இன்றைக்கு ஒரு விதமாக கொஞ்ச நேரம் உங்களோடு என் சுயசரிதையை குறித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு கடினமான காரியமாயிருக்கிறது. அநேக வருடங்களாக நான் அதை அணுக முயற்சித்திருப்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும். வெறுமன அதனுடைய பகுதியை தவிர விவரமாய் அதிலே போக எனக்கு நேரம் இருக்காது. அதில் இங்கே அநேக பிழைகளையும் தவறாயிருந்த அநேக காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன். வானொலியில் இதை கேட்கிற உங்களையும் இங்கே இப்பொழுது இருக்கிறவர்களும் என்னுடைய தவறுகளை தடுக்களின் கற்களாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளாமல் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் உங்களை நெருக்கமாய் கொண்டு வருகிற படிகற்களாய் நீங்கள் எடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். பின்னர் இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஜெப அட்டைகள் இன்றிரவு கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. சுகமளிக்கும் ஆராதனை குறித்து நாம் பேசும்பொழுது நாம் யாரையோ சுகப்படுத்தப் போகிறோம் என்று அர்த்தமல்ல. நாம் யாருக்கோ ஜெபம் செய்யப் போகிறோம் என்பதுதான். தேவன் சுகமளித்தலை செய்கிறார். ஜெபத்திற்கு பதிலளிப்பதில் அவர் எனக்கு மிகுந்த கிருபை உள்ளவராய் இருந்து வருகிறார். இங்கே சில காலத்திற்கு முன்னர் நான் ஒரு பெயர் பெற்ற சுவிசேஷகனுடைய மேலாளரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த சுவிசேஷகன் ஏன் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பதில்லை என்று கேட்கப்பட்டது. அந்த சுவிசேஷகன் பதிலாக என்னுடைய கூட்டங்களின் மேலாளரிடத்தில் இந்த சுவிசேஷகர் தெய்வீக சுகமளித்தலை விசுவாசிப்பாரானால், ஆனால் அவர் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க துவங்குவாரானால் அது அவருடைய ஆராதனையை குறிக்கிடும். ஏனென்றால் அவர் சபைகளினால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறார் என்றார். அநேக சபைகள், அவைகளில் அநேகம் தெய்வீக சுகமளித்தலை விசுவாசிக்கிறதில்லை என்றார். எனவே அந்த சுவிசேஷகர் மேல் நான் கனமும் மரியாதையையும் உடையவனாயிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய ஸ்தானத்தை, அவருடைய கடமையின் பொறுப்பை அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவருடைய ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்க முடியாது. என்னுடைய ஸ்தானத்தையும் அவரால் எடுக்க கூடுமோ என்று நான் ஐயுறுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே நம் எல்லோருக்கும் ஒரு இடம் உண்டு. ஒன்றாக சேர்ந்து நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். வித்தியாசமான வரங்கள், ஆனால் அதே ஆவி. வித்தியாசமான வெளிப்படுதல்கள், நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதே ஆவிதான். இப்பொழுது ஆராதனைகள் இன்றிரவு துவங்கும். 6:30 பாடல் குழுவினர் துவங்குகிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் என நான் நினைக்கிறேன். நீங்கள் வெளியே வானொலியில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை கேட்கும்படியாக நீங்கள் உள்ளே வாருங்கள். அது அழகாயிருக்கும். அது எப்பொழுதுமே அப்படித்தான். பின்னர் இந்த கூட்டம் முடிந்தவுடனே ஜெப அட்டைகள் கொடுக்கப்படும் என்று கூற நான் விரும்புகிறேன். ஒரு ஜெப அட்டை தேவை என்று நீங்கள் இங்கிருந்தால் இந்த கூட்டம் கலைந்து சென்றவுடனே கொடுக்கப்படும். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு சரியாக அங்கே உள்ளே எனக்கு கூறப்பட்டது, என்னுடைய மகன் அல்லது திரு மெர்சியர் அல்லது திரு லோட் அவர்கள் ஜெப அட்டைகளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய இருக்கையிலே அப்படியே இருங்கள். கூட்டம் கலைக்கப்பட்டவுடன் உங்களுடைய இருக்கையிலே இருங்கள். அதனால் பையன்களால் வரிசையினூடாக கடந்து வரக்கூடும். ஜெப அட்டைகள் கொடுக்கப்படும் போது எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அது மாடி அலங்கங்களில் இருக்கும், அல்லது தரையிலோ, அல்லது அடித்தளத்திலோ. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே நீங்கள் இருக்கையிலே அமர்ந்திருங்கள். நீங்கள் ஜெப அட்டைக்காக இருக்கிறீர்கள் என்று அந்த பையன்கள் அறிவார்கள். பின்னர் இன்றிரவு நாங்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் செய்வோம். கர்த்தர் என்னுடைய சிந்தனைகளை மாற்றவில்லை என்றால் நீர் எங்களுக்கு பிதாவை காண்பித்தால் அது எங்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருளின் பேரில் இன்றளவு நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது என்னுடைய சுயசரிதையை தூங்குவதற்கு சரியாக இந்த பிற்பகலில் ஒரு மூல பாடத்திற்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை எபிரேயன் புத்தகத்தில் காணலாம், 13:13. நாம் இங்கிருந்து துவங்குவோமாக. நான் 12 பற்றி கூறுகிறேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இப்பொழுது அது ஒரு விதமான மூல பாடம். ஏனெனில் நீங்கள் பாருங்கள், அது ஒரு சுயசரிதியாயிருந்தால் அல்லது மானிட வர்க்கத்திற்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது காரியமாயிருந்தாலும் நாம் அதை மகிமைப்படுத்துவதில்லை. விசேஷமாக ஒரு மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கை என்னுடையதை போன்று அவ்வளவு இருளாய் இருந்ததானால், ஆனால் நாம் வேத வார்த்தைகளை வாசித்தால் தேவன் வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் என்று நான் கருதினேன். என்னுடைய கருத்து அதாவது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்பதாயிருக்கிறது. இப்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மிக பிரியமானது என்று நான் அறிவேன். அப்படி இருக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அது ஒரு மகத்தான அழகான நகரம். அதனுடைய புகைப்பரிமூட்டம் இன்னும் என்னவெல்லாமோ இருப்பினும் அது ஒரு அழகான நகரம், அருமையான சீதோஷ்ண நிலை. ஆனால் இந்த நகரம் தொடர்ந்து இருக்க முடியாது, அதற்கு ஒரு முடிவு இருந்தாக வேண்டும். நான் ரோமில் அங்கே மகத்தான சக்கரவர்த்திகளும் அழியாததாய் இருக்கும் என்று அவர்கள் நினைத்த நகரங்களிலும் நின்றிருக்கிறேன். அதன் அழிந்து போன பகுதிகளை பார்ப்பதற்கு கூட நீங்கள் 20 அடி ஆழம் தோண்ட வேண்டியதாயிருக்கிறது. பார்வோன்களுடைய மகத்தான ராஜ்யங்கள் இருந்த இடங்களிலே நான் நின்றிருக்கிறேன். அந்த மகத்தான பார்வோன்கள் அங்கே ஆட்சி செய்தனர் என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் பூமிக்குள்ளாக தோண்டிக்கொண்டே போக வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய நகரங்களையும் நம்முடைய ஸ்தலங்களையும் குறித்து சிந்திக்க விரும்புகிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், அது நிலைத்திருக்க முடியாது. நான் சிறு பையனாக இருந்தபோது ஒரு மகத்தான மேப்பிள் மரத்தண்டைக்கு வழக்கமாக போவேன். என்னுடைய தேசத்தில் அதிகப்படியான வைரம் பாய்ந்த கட்டை எங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக இந்த மேப்பிள் மரங்களும் சர்க்கரை மேப்பிள் மரங்களும் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் அதை கடின மேப்பிள் என்றும் மிருதுவான மேப்பிள் என்றும் அழைப்போம். இந்த மகத்தான பிரம்மாண்டமான மரம் அது மிகவும் அழகான ஒரு மரமாயிருந்தது. நான் வயல்வெளிகளில் இருந்து அறுவடையிலே வைக்கோலில் வேலை செய்துவிட்டு உள்ளே வரும்போது இந்த பெரிய மரத்தண்டை போய் அதனடியில் உட்கார்ந்து மேல் நோக்கி பார்க்க நான் அதிகமாக விரும்புவேன். மிகப்பெரிய மகத்தான அடிமரம் அதனுடைய பலமான கிளைகள் காற்றினால் ஆடுவதை நான் பார்க்கும் போது மகத்தானதாயிருக்கும். நான் உங்களுக்கு தெரியுமா, இந்த மரமானது பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கேயே இருக்கும் என்றேன். அதிக காலத்திற்கு முன்பல்ல அந்த பழைய மரத்தை நோக்கி பார்த்தேன், அது வெறுமன தண்ணீருக்குள் இருக்கும் ஒரு கிளை போன்றிருந்தது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இல்லை, நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் இந்த பூமியின் மேல் இருக்கின்ற ஒரு காரியமும் நிலைத்திராது. அதற்கு ஒரு முடிவு வந்தாக வேண்டும். அழிவுள்ள எந்த காரியமும் அழிவில்லாமைக்கு வழி கொடுத்தாக வேண்டும். எனவே நம்முடைய நெடுஞ்சாலைகளை நாம் எவ்வளவுதான் நன்றாக அமைத்தாலும் சரி, நம்முடைய கட்டிடங்களை நாம் எவ்வளவுதான் அருமையாக கட்டினாலும் சரி, அவை எல்லாம் போயாக வேண்டும். ஏனென்றால் இங்கே ஒரு காரியமும் நிலையாக இல்லை. காண முடியாதவைகள் மட்டுமே நிலையாக இருக்கிறது. நாங்கள் ஜீவித்ததான வீடு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது ஒரு பழைய மரவீடு, களிமண்ணினால் பூசப்பட்டதாக இருந்தது. ஒருவேளை உங்களில் அநேகர் களிமண்ணினால் பூசப்பட்ட வீட்டை பார்த்தே இருக்க மாட்டீர்கள். ஆனால் அது எல்லாம் களிமண்ணினால் பூசப்பட்டிருந்தது. அந்த பழைய வீட்டில் மகத்தான பெரிய மரக்கட்டைகள் இருந்தன. அந்த வீடு பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நிலைத்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இன்றைக்கோ ஒரு வீடு கட்டும் திட்டத்தில் அந்த வீடு எங்கே நின்றது என்று உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் என் தகப்பனை வழக்கமாய் நோக்கி பார்ப்பதுண்டு. அவர் ஒரு குள்ளமான, தடியான, மிக பலமான மனிதன். நான் அறிந்த சிறிய பலவான்களில் அவர் ஒருவர். மரத்துண்டு வேலையில் அவரோடு வேலை செய்த ஒரு மனிதன் திரு கூட்ஸ், அவர் ஒரு மர வியாபாரி. அவரை நான் சந்தித்தேன் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர். திரு கூட்ஸ் அவர்கள் என்னுடைய மிக நல்ல நண்பரும் முதல் பேப்டிஸ்ட் சபையில் ஒரு கண்காணியுமாய் இருக்கிறார். அவர், பில்லி, நீ ஒரு நல்ல பலமுள்ள மனிதராக இருக்க வேண்டுமே என்றார். நான், இல்லை, நான் அப்படியா இல்லை திரு கூட்ஸ் என்றேன். அவர், நீ உன் தகப்பனின் பின்னே போயிருந்தால் அப்படியா இருந்திருப்பாய் என்றார். நானோ, நான் அந்த மனிதனை பார்த்திருக்கிறேன். 140 பவுண்டு எடையுள்ளவர். அவர் ஒருவராகவே ஒரு மரத்துண்டை தூக்கி வண்டியில் ஏற்றுவார். அந்த துண்டு ஒன்று 900 பவுண்டு எடை இருக்கும் என்றேன். அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை சரியாக அவர் அறிந்திருந்தார். அவர் பலமுள்ளவராயிருந்தார். அம்மா அவரை அழைக்கும் போது அவர் கழுவும் இடத்திற்கு வந்து சாப்பாட்டிற்கு ஆயத்தமாகும் போது அவரை பார்ப்பேன். முன்முற்றத்தில் எங்களுக்கு ஒரு பழைய ஆப்பிள் மரம் இருந்தது. பின்னர் பின்பக்கமாக நோக்கியவாறு ஒரு 3 அல்லது 4 சிறியவைகள் இருந்தது. அந்த மரத்தின் சரியாக மத்தியில் அங்கே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கும். பெரிய அளவு, ஆனால் உடைந்து போயிருந்தது. அந்த மரத்தின் பக்கவாட்டில் சிறு ஆணிகள் அடித்து மடக்கி வைக்கப்பட்டிருந்தது. தச்சர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் அதை சட்டை மாட்டும் கொக்கி என்று அழைப்பார்கள். அந்த கண்ணாடியை அதனிடத்தில் வைத்துக் கொண்டிருக்க ஆணியை அடித்து மடக்கி விடப்பட்டிருந்தது. அங்கே ஒரு பழைய தகரசீப்பு இருந்தது. எப்பொழுதாவது அந்த பழைய மாதிரியான தகரசீப்பை பார்த்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? என்னால் அப்படியே அதை காண முடிகிறது. அங்கே ஒரு சிறிய கழுவும் இருக்க இருந்தது. வெறுமென ஒரு சிறு பலகை. அதற்கு அடியில் சாய்ந்து கொண்டிருக்கும் காலோடு அந்த மரத்திற்கு எதிரே சொருகப்பட்டிருந்தது. அங்கே ஒரு சிறிய பழைய காற்றெடுத்த விசைக்குழாய் இருந்தது. அதை கொண்டு தண்ணீரை வெளியே எடுத்து வந்தோம். அந்த பழைய மரத்தண்டை தான் கழுவினோம். அம்மா ஒரு மாவுக்கோணி பைகளை எடுத்து அதில் ஒரு துவாலைகளை பண்ணுவார்கள். எப்பொழுதாவது ஒரு மாவுக்கோணி துவாலையை யாராவது உபயோகித்திருக்கிறீர்களா? நான் நிச்சயமாக இப்பொழுது நான் என் வீட்டில் இருப்பது போல உணர்கிறேன். அந்த பெரிய பழைய முரடான துவாலைகள், சிறு குழந்தைகளாகிய எங்களை அவள் குளிப்பாட்டி அவள் துடைக்கும் போது ஒவ்வொரு முறையும் தோலை தேய்த்து எடுப்பது போன்றிருக்கும். எனக்கு அந்த பழைய மாவுக்கோணி ஞாபகம் இருக்கிறது. அவள் அதிலிருந்து ஓரத்தில் உள்ள நூல்களை எல்லாம் ஒன்றோடொன்று இணைத்து சிறு சிறு முடிச்சுகள் போட்டு மேலே அதை அந்த விதமாக அலங்கரிப்பாள். எத்தனை பேர் வைக்கோல் மெத்தையின் மேல்
உறங்கியிருக்கிறீர்கள்?
நான் சொல்வேன், எத்தனை பேருக்கு ஒரு பதர் தலையணை என்றால் என்னவென்று தெரியும்? சகோதரன் க்ளோவர், நான் இப்பொழுது போதுமான அளவு நிச்சயமாக நான் வீட்டில் இருக்கிறேன். வைக்கோல் மெத்தை அது எனக்கு அதிக காலத்திற்கு முன்னானதல்ல, ஏனென்றால் அவைகள் ஒன்றிலிருந்து நான் வந்துள்ளேன். அதில் தூங்குவது நன்றாக குளிர்ச்சியாக இருக்கும். பின்னர் குளிர்காலத்தில் அந்த பழைய சிறகு மெத்தையை எடுத்து அதன் மேல் தூங்குவோம். உங்களுக்கு தெரியுமே, அதன் பிறகு ஒரு துண்டு கித்தானை எடுத்து எங்களுக்கு மேலாக முடிக்கொள்வோம் என்றால் பனிக்காற்று அடிக்கும் போது வீட்டில் உள்ள ஓட்டைகளின் வழியாக உள்ளே வரும். உங்களுக்கு தெரியுமே, அந்த பழைய சாரல் தடுக்கு பலகைகள் அப்படியே திரும்பும் போது அதனூடாக பனி உள்ளே வருவது உங்களுக்கு தெரிந்ததே. ஓ, எனக்கு மிகவும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுது அப்பா சவரம் செய்ய ஒரு தூரிகையை உபயோகிப்பார். இது இப்பொழுது உங்களை கவரப்போகிறது. அது தானிய கதிர்களிலிருந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. தானிய கதிர்களிலான ஒரு சவர தூரியை என் தாயாருடைய பழைய லைசோப்பை எடுத்துக் கொள்வார். அதை அவளாகவே தயாரித்திருந்தாள். அதை பொருத்தி அந்த தானிய கதிர் தூரிகையினால் முகத்தில் பூசி ஒரு பழைய நீளமான சவரன் கத்தியால் முகசவரம் செய்வார். ஞாயிற்றுக்கிழமையில் அவர் காகித துண்டுகளை எடுத்து அவருடைய கழுத்துப்பட்டையை சுற்றுமாய் ஒட்டிக் கொள்வார். அவர்கள் கனமற்ற கழுத்துப்பட்டைகளை அணிவார்கள். அதை இதை போன்று கழுத்துப்பட்டையை சுற்றி போட்டுக் கொள்வார். அவருடைய சட்டையின் கழுத்துப்பட்டைக்குள் சோப்பு நுரை போகாமல் இருக்க இது செய்வார். அது செய்யப்படுவது நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? என்ன, அங்கே கீழாக இருந்த ஒரு சிறிய ஊற்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் தண்ணீர் குடிக்க அங்கேதான் போவோம். சுரை குடுக்கை வாளியை தண்ணீர் முள்ள உபயோகிப்போம். எத்தனை பேர் ஒரு சுரை குடுக்கை வாளியை பார்த்திருக்கிறீர்கள்? நல்லது. எப்படியோ உங்களில் எத்தனை பேர் கெண்டக்கில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? ஆம், இங்கே இந்த கெண்டக்கியன்களை பாருங்கள். நான் சரியான இடத்தில் தான் இருக்கிறேன். இங்கே அதெல்லாம் ஓகேசும் ஆர்கேசும் என்று நான் நினைத்தேன். ஆனால் பார்த்தால் கெண்டக்கியே இங்கே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது போன்றிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னர் கெண்டக்கியில் அவர்கள் எண்ணெயை கண்டுபிடித்தனர். உங்களுக்கு தெரியும். எனவே ஒருகால் அவர்களில் சிலர் இந்த வழியாக வந்து கொண்டிருக்கலாம். பின்னர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அப்பா வழக்கமாக உள்ளே வந்து ஆகாரத்திற்கு முன்னர் கழுவிக்கொள்வார். அவருடைய சட்டை கைகளை அவருடைய சிறிய தடித்த கரங்களில் சுருட்டி விடுவார். அப்பொழுது அவருடைய கரங்களை இழுத்து கழுவுவதற்காக தண்ணீரை வாரி அவருடைய முகத்தின் மேல் அடிப்பார். அந்த தசைகள் அவருடைய சிறிய புயங்கள் அசையும். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய அப்பா 150 வயது வரைக்கும் ஜீவிப்பார் என்று நான் சொன்னேன். அவர் அவ்வளவு பலமாயிருந்தார். ஆனால் அவர் 52 வயதில் மரித்து போனார். புரிகின்றதா? இங்கே நமக்கு நிலையான நகரம் கிடையாது. அது உண்மை. நம்மால் நிலைத்திருக்க முடியாது. இப்பொழுது நாம் எல்லோருமாக ஒரு சிறு பயணம் செல்வோம். எனக்கு இருப்பது போன்று அங்கே இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே ஒரு ஜீவிய சரிதை இருக்கிறது. அவ்வப்பொழுது ஞாபகத்தின் சந்துகளில் ஒரு சுற்று சுற்றி வருவது அது நன்மையாயிருக்கும். நீங்கள் அப்படியா நினைப்பதில்லையா? வெறுமன திரும்பி சென்று நாம் எல்லோருமாக திரும்பி சென்று சிறிது நேரம் சிறு பிள்ளைகளாய் அதே விதமான அனுபவங்களுக்குள் திரும்புவோம். இப்பொழுது சுயசரிதையின் முதல் பாகம், அதை சிறிது நான் தொடுகிறேன், ஏனென்றால் அது புத்தகத்தில் இருக்கிறது. உங்களில் அநேகரிடத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது. நான் உயர கெண்டக்கி மலைகளில் ஒரு சிறிய மலை அறையில் பிறந்தேன். அங்கே நாங்கள் ஜீவிக்க அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு அறைதான். அந்த தரையின் மேல் ஏதும் ஜமக்காலம் கிடையாது. தரையின் மேல் மரப்பலகை கூட கிடையாது. அது ஒரு சாதாரண பெருந்தரையாயிருந்தது. அங்கே ஒரு மரக்கட்டை அதன் மேல் இருந்த மூன்று கால்கள் வெட்டப்பட்டிருந்தது. அதுதான் எங்களுடைய மேஜை. அந்த எல்லா குட்டி பிரணாம்களும் அங்கே அதை சுற்றிக் கொள்வோம். அந்த சிறிய அறையின் வெளியே முன்பாகத்தில் புரளுவோம். ஆப்சம் பிராணிகள் வந்து அங்கே தூசியில் புரளுவது போன்று தோன்றும். உங்களுக்கு தெரியும், எல்லா சிறிய சகோதரர்களும் அங்கே. நாங்கள் 9 பையன்களும் ஒரு பெண்ணுமாக நாங்கள் இருந்தோம். ஒரு கூட்ட பையன்களோடு அவளுக்கு உண்மையாகவே ஒரு கடூரமான நேரமாயிருந்தோம். அந்த நாட்களில் நாங்கள் செய்த காரியங்களில் இருந்து நாங்கள் அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியவர்களாய் இன்றைக்கும் கூட இருக்கிறோம். அவளால் எங்களோடு எங்கேயும் போக முடியாது. நாங்கள் அவளை திரும்பி ஓடும்படியாய் செய்து விடுவோம். அவள் ஒரு பெண்ணாயிருந்தாள், எனவே அவளால் அதை தாங்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அங்கே பின்னாக ஒரு மேஜையும் 2 நாற்காலிகளும் எங்களுக்கு இருந்தது. நினைவிருக்கிறது, அவைகள் லிம்பர்க் மரத்தினால்
செய்யப்பட்டது.
பழைய ஹிக்கரி மர இலக்கன்றுகளை ஒன்று சேர்த்து அதனுடைய அடிபாகம் ஹிக்கரி மர பட்டையோடு இணைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யாராவது எப்பொழுதாவது ஒரு ஹிக்கரி மர பட்டையிலான நாற்காலியை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், என்னால் இன்னமும் அம்மா கூறுவதை கேட்க முடிகிறது. ஓ, அதற்கு பின்னர் நாங்கள் வேறொரு இடத்திற்கு குடி போன போது அங்கே அவளுக்கு மரத்திலான தலை இருந்தது. அந்த குழந்தைகளை அவளுடைய மடியில் வைத்துக் கொண்டு அந்த நாற்காலியை தரையில் கரக் புறக்கென்று தாளட்டி கொண்டிருப்பாள். அவள் துவைக்கவோ அல்லது வேற ஏதாவது காரியங்கள் செய்யும் பொழுது சிறுசுகள் கதவுக்கு வெளியே போகாதபடி அவள் காத்துக்கொள்வது எனக்கு நினைவிருக்கிறது. அவள் நாற்காலியை கொண்டு வந்து கதவுக்கு குறுக்காக ஒரு விதமாக வைத்து சிறுசுகள் கதவுக்கு வெளியே போகாதபடி செய்து அங்கே ஊற்றுக்கு சென்று தண்ணீர் கொண்டு வருதல் முதலானவைகளை செய்வாள். நான் பிறந்த பொழுது அம்மாவுக்கு 15 வயது, அப்பாவுக்கு 18 வயது. 9 பிள்ளைகளில் நான் தான் முதலாக இருந்தேன். அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அதாவது நான் பிறந்த காலை என்று, நாங்கள் மிகவும் ஏழ்மையாக, அதிலும் ஏழ்மையிலும் ஏழ்மையாக இருந்தோம். எங்களுடைய இந்த அறையில் ஒரு ஜன்னல் கூட கிடையாது. அதை நீங்கள் திறக்க ஒரு சிறிய மரக்கதவு போன்றதொன்று இருந்தது. நீங்கள் அப்படிப்பட்டதொன்றை நீங்கள் கண்டிருக்க கூடுமோ என அறிவுறுகிறேன். திறக்கப்படுவதற்கு ஒரு ஜன்னலுக்கு பதிலாக ஒரு சிறிய மரக்கதவு இருந்தது. பகல் நேரத்தில் நீங்கள் அதை திறந்து வைத்துக் கொண்டு இரவு நேரத்தில் நீங்கள் மூட வேண்டும். அந்த நாட்களில் நாங்கள் மின்சார விளக்குகளை அமைக்கவோ அல்லது மண்ணெண்ணெய் விளக்கையும் கூட எரிய வைக்க முடியாது. நீங்கள் மசக்கெண்ணெய் விளக்கு என்று அழைக்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் வைத்திருந்தோம். இப்பொழுது ஒரு மசக்கெண்ணெய் விளக்கு என்னவென்பதை எப்பொழுதாவது அறிந்திருப்பீர்களா என நான் ஐயுறுகிறேன். நல்லது, உங்களுக்கு என்னவென்று தெரிகிறதா? நீங்கள் எப்பொழுதாவது ஒரு பைன் மர முடிச்சை எரித்ததுண்டா? அதை கொளுத்தி ஒரு மூடியின் மேல் வைப்பார்கள், அது எரியும். சிறிது புகையாயிருக்கும், ஆனால் அவர்களிடம் புகையை பிடித்துக் கொள்ள மேஜை நாற்காலி முதலியவை கிடையாது. எனவே அறையானது அப்படியே புகைப்படிந்ததாயிருந்தது. அது நன்றாக இழுத்துக் கொண்டது, ஏனென்றால் அங்கே உயரே அதை நேராக இழுத்துக் கொள்ள போதுமான கூரை இருந்தது. நான் 1909 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி என்று பிறந்தேன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அது என்னை 25 வருடங்களுக்கு சற்று அதிகமாக ஆக்குகிறது. ஆக நான் பிறந்த அந்த காலை என்று அவர்கள் ஜன்னலை திறந்தார்கள் என்று என் தாயார் கூறினார். இப்பொழுது எங்களுக்கு வைத்தியர்கள் கிடையாது. அங்கே ஒரு மருத்துவச்சி இருந்தாள். அந்த மருத்துவச்சி என்னுடைய பாட்டியாக இருந்தாள். எனவே நான் பிறந்து முதலாவதாக அழத் துவங்கின போது என்னுடைய தாயார் அவளுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும் என்றாள். அவளே ஒரு குழந்தையாகத்தான் இருந்தாள். அந்த சிறிய ஜன்னலை அவர்கள் திறந்த பொழுது அப்பொழுதுதான் பொழுது விடிந்தது. சுமார் 5 மணி இருக்குமா? அங்கே ஒரு வயதான ராபின் பறவை அங்கே ஒரு புதரின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. என்னுடைய சுயசரிதை என்ற புத்தகத்தில் நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை பார்த்திருக்கிறீர்கள். அங்கே ஒரு வயதான ராபின் பறவை உட்கார்ந்து கொண்டு தன்னில் உள்ள எல்லாவற்றுக்காகவும் பாடிக்கொண்டிருந்ததாம். ராபின் பறவைகளை நான் எப்பொழுதுமே நேசிக்கிறேன். இப்பொழுது வானொலி தேசத்தில் இருக்கின்ற பையன்களாகிய உங்களைத்தான் என்னுடைய பறவைகளை பார்த்து சுடாதேயுங்கள். நீங்கள் பாருங்கள், அவைகள் என்னுடைய பறவைகள். அதனுடைய சிவந்த மார்பை அது எப்படி பெற்றது என்ற ராபின் பறவையை குறித்த கட்டுக்கதையை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துவேன். அதற்கு எப்படி அதனுடைய சிவப்பு மார்பகம் கிடைத்தது? ஒரு நாள் அன்று ராஜாதி ராஜா அங்கே சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்தார். அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். ஒருவரும் அவரிடமாய் வரவில்லை. அவருக்கு உதவி செய்வார் ஒருவரும் அவருக்கு இல்லாதிருந்தது. அங்கே ஒரு பழுப்பு நிற பறவை ஒன்று சிலுவையில் இருந்து அந்த ஆணிகளை எடுத்துவிட விரும்பினது. அது தொடர்ந்து சிலுவையை நோக்கி பறந்து அந்த ஆணிகளை அசித்துக் கொண்டிருந்தது. அவைகளை வெளியே இழுக்க அது மிகவும் சிறியதாயிருந்தது. ரத்தத்தினால் முழுவதும் சிவந்த அதனுடைய சிறிய மார்பை அது பெற்றுக் கொண்டது. அது முதற்கொண்டு அதனுடைய மார்பு சிவப்பாகவே இருக்கிறது. பையன்களே, அவைகளை சுட்டுவிடாதீர்கள், அதை மட்டும் விட்டுவிடுங்கள். ஜன்னலின் பக்கமாக உட்கார்ந்து கொண்டு ராவின் பறவைகள் பாடுவது போன்று கலகலவென சத்தமிட்டுக் கொண்டிருந்தார். தகப்பனார் ஜன்னலை பின்னாக தள்ளினார். அவர்கள் அந்த சிறிய ஜன்னலின் கதவை பின்னாக தள்ளின போது படத்தில் நீங்கள் காண்கின்ற அந்த ஒளியானது உள்ளே சுழன்று கொண்டு வந்து படுக்கையின் மேல் நின்றது என்று என்னுடைய தாயார் கூறினார். பாட்டியம்மாவிற்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. இப்பொழுது நாங்கள் ஒன்றும் பயபக்தியான குடும்பம் அல்ல. என்னுடைய ஜனங்கள் கத்தோலிக்கர்கள். இரண்டு பக்கத்திலும் நான் ஐரிஷை சேர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் கண்டிப்பான ஐரிஷ் பிரண்ணா. என்னுடைய தாயாரோ ஹார்வேயாக இருக்கிறார். அவளுடைய தகப்பனார் ஒரு செரிக்கி இந்தியனை மணந்து கொண்டார். எனவே அது அந்த ஐரிஷ் ரத்தத்தின் சிறிய மரபு வழியை உடைத்து போட்டது. தாயாரும் தகப்பனாரும் சபைக்கு போனதில்லை. சபைக்கு புறம்பாக அவர்கள் மணந்து கொண்டனர். அவர்களுக்கு மார்க்கம் என்பதே இல்லாதிருந்தது. அங்கே பின்னாக மலைகளிலே ஒரு கத்தோலிக்க சபை கூட கிடையாது. பண்டைய நாட்களில் இங்கு வந்து குடியமைத்தவர்களோடு வந்தவர்கள் இரண்டு பிரணாம்கள் வந்தார்கள். அதிலிருந்து முழு பிரணாம் தலைமுறைகளெல்லாம் வெளிவந்தது. இதுதான் எங்களுடைய குடும்ப வம்ச வரலாறு. பின்னர் அவர்கள் இந்த ஜன்னலை திறந்தவுடன் இந்த ஒளி உள்ளே வந்து அங்கே நின்றது. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த சம்பவத்திற்காக அப்பா ஒரு நீளமான வேலை செய்ய பயன்படும் மேலாடை ஒன்றை வாங்கினார் என்று தாயார் கூறினார்கள். அந்த பழைய மேலாடையில் உள்ள கழுத்தாடை தன்னுடைய கரங்களில் சொருகினவாறு அவர் நின்று கொண்டிருந்தார். அந்த காலத்தில் விறகு வெட்டுபவர்கள் மரம் வெட்டுபவர்கள் அணிந்துள்ளது போன்று அது அவைகளை பயமுறுத்தியது. அதற்கு பின்னர் எனக்கு சுமார் 10 நாட்களோ அல்லது சில நாட்களோ ஆன பிறகு அவர்கள் என்னை ஆப்சம் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய பாப்டிஸ்ட் சபைக்கு கொண்டு சென்றனர். ஆப்சம் ராஜ்ய பாப்டிஸ்ட் சபை, அது ஒரு நல்ல பெயர். அங்கே ஒரு பழைய சுற்றுலா பிரசங்கியார் இருந்தார், பழைய பாணியிலான பாப்டிஸ்ட் பிரசங்கியார். 2 மாதங்களுக்கு ஒரு முறை அங்கே நேராக வந்து போவார். ஜனங்கள் ஒன்று கூடி ஒரு சிறு ஆராதனையை நடத்துவார்கள். அவர்கள் போய் சில பாட்டுகளை பாடுவார்கள். ஆனால் சுற்றுலா செல்பவர் பெயரில் அவர்கள் அடிக்கடி பிரசங்கிப்பார்கள். ஒரு மூட்டை பூசணிக்காயும் அதை போன்று ஒரு சில காரியங்களையும் அவருக்கு கொடுப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அவருக்கு கொடுக்கும்படியாய் அதை வளர்ப்பார்கள். அந்த வயதான பிரசங்கியார் அவ்வழியாய் வந்து அங்கே ஒரு சிறு பையனான எனக்காக அவர் ஜபத்தை ஏறெடுத்தார். அதுதான் என்னுடைய முதல் சபை பிரயாணமாயிருந்தது. ஏதோ ஒரு 2 வயதை கடந்த பின்னர் முதலாவது தரிசனம் எனக்கு உண்டானது. இந்த ஒளி அங்கே உள்ளே வந்தது என்பதை அவர்கள் மலையை சுற்றிலுமாய் கூறியிருந்தார்கள். எனவே அவர்கள் அது என்னவாக இருக்கக்கூடும் என்று சிந்திக்கலாயினர். அவர்களில் சிலர் இது சூரிய வெளிச்சம் வீட்டில் இருந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று கூறினர். ஆனால் அங்கே வீட்டில் கண்ணாடியே இல்லாதிருந்தது. சூரியனும் எழும்பி உயிரே வராதிருந்தது. ஆகவே அது விடியற் காலையாயிருந்தது, 5 மணியாயிருந்தது. பின்னர் ஓ, அவர்கள் அதை அப்படியே கடந்து போக விட்டனர். அப்பொழுது எனக்கு சுமார் 3 வயது இருக்கலாம். இப்பொழுது நான் உண்மையாயிருக்க வேண்டும். நான் கூறுவதற்கு விரும்பாத காரியங்கள் இங்கே இருக்கிறது. நான் அதை தவிர்க்க விரும்பி நான் அதை கூறாதிருக்க கூடும். ஆனால் அப்படி இருந்தாலும் உண்மையை கூற, அது உண்மையில் இருந்தாலும் அல்லது உங்களுடைய ஜனத்தின் மேல் இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையை கூறத்தான் வேண்டும். அதை குறித்து உண்மையாயிருங்கள். அப்பொழுது அது எல்லா நேரத்திலும் அதே விதமாக இருக்கும். என்னுடைய தகப்பனார் ஒரு மார்க்க சம்பந்தமான நபராக இருப்பதிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தார். தொடர்ந்து எல்லா நேரத்திலும் குடிக்கின்ற ஒரு குறிப்பிடத்தக்க மலைவாசியான பையனாய் அவர் இருந்தார். ஒரு சண்டையில் அவர் ஒரு தொல்லைக்குள்ளானார். மலைகளில் நடந்த ஒரு விதமான விருந்துகளில் சண்டை ஏற்பட்டு 2 அல்லது 3 பேர்கள் ஏறக்குறைய கொலை செய்யப்பட்டனர். துப்பாக்கி சூடும் ஒருவரை ஒருவர் கத்திகளால் வெட்டிக் கொண்டனர். தந்தையார் இந்த சண்டையின் குழு தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஏனென்றால் அவருடைய நண்பர்களில் ஒருவர் காயப்பட்டு யாரோ ஒருவரை நாற்காலியால் அடித்து விட்டார். அந்த மனிதன் ஒரு கத்தியை கையில் வைத்தவனாய் தரையில் மேலிருந்த தகப்பனாரின் நண்பனை அந்த கத்தியோடு இருதயத்தில் குத்த இருந்த பொழுது அப்பா அவனுடைய பங்கை எடுத்துக் கொண்டார். அது உண்மையாகவே ஒரு பயங்கரமான சண்டையாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அநேக மைல்களுக்கு அப்பால் உள்ள பர்க்ஸ்வில்லுக்கு ஒரு காவலரை குதிரையின் மேல் என் தகப்பனை பின்தொடரும்படி அனுப்பியிருந்தனர். ஆக அந்த மனிதன் மரிக்கும் தருவாயில் இருந்தான். ஒருவேளை அவருடைய ஜனங்களில் சிலர் இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் அவருடைய பெயரை கூற போகிறேன். வில் யார் போர்க் என்பது அவருடைய பெயர். அவருடைய பையன்களில் சிலர் கலிபோர்னியாவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு கொடுமைக்காரர், மகத்தான பலமுள்ள மனிதன். வாழ்பையிலும் கலையினால் தன்னுடைய சொந்த மகனையே கொன்று போட்டார். எனவே அவர் ஒரு மிகவும் வல்லமையுள்ள கொல்லாத மனிதனாயிருந்தார். தகப்பனாருக்கும் அவருக்கும் இடையே அங்கே ஒரு மகத்தான வாழ் சண்டை இருந்தது. என்னுடைய தகப்பனார் அவரை ஏறக்குறைய கொன்றுவிட்டார். ஆகையினால் அவர் கெண்டக்கியை விட்டு ஓடிப்போய் ஆற்றை கடந்து இந்தியானாவுக்கு வர வேண்டியதாயிருந்தது. அந்த சமயத்தில் கெண்டக்கி லூயிவில்லில் ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரன் அவருக்கு இருந்தார். அவர் கெண்டக்கி லூயிவில்லில் உள்ள மர பல்வண்ண பட்டை பட்டறையில் துணை கண்காணிப்பாளராக இருந்தார். எனவே தகப்பனார் அவருடைய மூத்த சகோதரனை தேடி அங்கே வந்தார். 17 பிள்ளைகளில் தகப்பனார் தான் பையன்களில் கடைசியானவர். எனவே அவருடைய மூத்த சகோதரனை தேடி அங்கே வந்தார். ஏறக்குறைய ஒரு வருடம் அவர் அப்பொழுது அங்கே போயிருந்தார். அவரால் திரும்பி வர முடியவில்லை, ஏனென்றால் சட்டம் அவரை தேடிக் கொண்டிருந்தது. பின்னர் வேறொரு பெயரில் கையெழுத்திட்ட அவருடைய கடிதத்தில் இருந்து கேள்விப்பட்டோம். அவரிடத்திலிருந்து கடிதம் மூலம் செய்தியை அவர் உணர்ந்து கொள்வாள் என்றும், ஆனால் அது எப்படி இருக்கும் என்றும் அவர் அம்மாவிடம் கூறியிருந்தார். பின்னர் எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் ஊற்றி இருந்த சிறிய அறை வீட்டுக்கு பின்னால் இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கும் என் அடுத்த சகோதரனுக்கும் 11 மாதங்கள் வித்தியாசம் தான் இருந்தது. அவனோ அப்பொழுது நகர்ந்து கொண்டிருந்தான். என்னுடைய கரத்தில் ஒரு பெரிய கல்லை வைத்திருந்தேன். இந்த கல்லை அந்த சேற்றுக்குள் எவ்வளவு கடினமாக என்னால் எரிய முடியும் என்று காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஊற்று தரைக்கு வெளியே வந்து ஓடி தரையை சேற்று நிலமாக ஆக்கியிருந்தது. ஒரு பறவையின் சத்தம் கேட்டது. அது உயிரே மரத்தின் மேல் பாடிக்கொண்டிருந்தது. நான் உயிரே அந்த பறவையை நோக்கி பார்த்தேன். அது பறந்து போயிற்று. அப்படி அது சென்ற போது ஒரு சத்தம் என்னிடத்தில் பேசினது. இப்பொழுது என்னால் சிந்திக்க முடியாது என்றும் அது ஞாபகம் இல்லை என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். ஆனால் வானங்களுக்கும் பூமிக்கும் அங்கே இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் நியாயாதிபதியாக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் கூறிக்கொண்டிருக்கிறது உண்மை என்பதை அறிந்திருக்கிறார். அந்த பறவை அது பறந்து போன போது குதிரை பிடிபட்ட ஒரு காற்றை போன்று அந்த பறவை உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அது நியூ ஆல்பனி என்ற பட்டணத்திற்கு அருகில் நீ ஜீவிப்பாய் என்று கூறினது. எனக்கு 3 வயதானது முதல் இந்த நேரம் வரைக்குமாய் இண்டியானா நியூ ஆல்பனியிலிருந்து ஒரு 3 மைல்களுக்குள்ளாக நான் ஜீவித்தேன். நான் போய் அதை பற்றி என்னுடைய தாயாரிடம்
கூறினேன்.
நான் வெறுமன கனவு கண்டு கொண்டிருந்தேன் அல்லது ஏதோ காரியம் என்று அவள் நினைத்தாள். பின்னர் நாங்கள் இந்தியானாவுக்கு மாறிப்போனோம். தகப்பனார் ஒரு ஐஸ்வர்யவானான ஒரு மனிதனிடத்தில் திரு வேத்தன் என்பவரிடத்தில் வேலைக்கு சென்றார். வேத்தன் வடிசாலை அவருக்கு சொந்தமாயிருந்தது. அவர் பெருவாரியான பங்குகளை உடையவராயிருந்தார். அவர் ஒரு கோடீஸ்வரராயும் லூயிஸ்வில்லின் துணைத் தலைவராயும் மற்றும் தளகட்டு பந்தாட்டம் முதலியவற்றிலும் இருந்தார். பின்னர் நாங்கள் அதற்கு அருகாமையில் ஜீவித்தோம். தகப்பனார் ஒரு ஏழ்மையான மனிதனாயிருந்தார். இருந்தாலும் அவரால் அவருடைய குடியில்லாமல் இருக்க முடியவில்லை. எனவே அவர் சாராயத்தை காய்ச்சி வடித்து உண்டு பண்ணும்படி போனார். அப்பொழுது அது என் மேல் ஒரு தாங்க முடியாத துயரத்தை உண்டு பண்ணியது. ஏனென்றால் நான் தான் பிள்ளைகளில் பெரியவனாயிருந்தேன். நான் வந்து இந்த தொழிற்சாலைக்கு அவர்கள் சாராயத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிக சூடு உண்டாகாதபடிக்கு அதன் கருவிகளுக்கு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து ஊற்ற வேண்டியதாயிருந்தது. அதன் பிறகு அவர் விற்க துவங்கினார். பின்னர் அவர் அப்படிப்பட்டதான வேலையை 2 அல்லது 3 இடங்களில் துவங்கினார். இப்பொழுது அந்த பகுதியை தான் நான் கூற விரும்பவில்லை. ஆனால் அது உண்மையாயிருக்கிறது. எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் தானிய களஞ்சியத்திலிருந்து வீட்டை நோக்கி அழுது கொண்டே வந்தேன். ஏனென்றால் அந்த இடத்துக்கு பின்னாக ஒரு குளம் இருந்தது. அங்கே அவர்கள் வழக்கமாக பனிக்கட்டியை வெட்டுவார்கள். உங்களில் அநேகருக்கு ஞாபகம் இருக்கும், அவர்கள் வழக்கமாக பனிக்கட்டியை வெட்டும் பொழுது அதில் மரத்தூளை போடுவார்கள். அந்த விதமாகத்தான் வாத்தன் அவர்கள் அந்த தேசத்தில் பனிக்கட்டியை வைத்திருப்பார். தகப்பனார் அவருக்கு ஒரு உந்துவண்டி ஓட்டுநராக, தனிப்பட்ட உந்துவண்டி ஓட்டுநராக இருந்தார். அந்த நேரத்தில் இந்த குளம் மீன்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் பனிக்கட்டியை அறுத்து உள்ளே கொண்டு வந்து அதை மரத்தூளில் போடுவார்கள். பின்னர் கோடை காலத்தில் அந்த பனிக்கட்டி உருகும் பொழுது அது அப்படியே அடியில் செல்லும். அப்பொழுது அது ஒரு விதமாக சுத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிகமாக ஒரு பனியாறு போன்றே காணப்படும். அவர்கள் அதை உபயோகிக்கலாம், குடிப்பதற்கல்ல. ஆனால் தண்ணீரை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள அவருடைய வாளிகள் அவருடைய பால் முதலானவர்களை சுற்றி அதை வைக்கலாம். பின்னால் உள்ள இந்த விசை குழாயிலிருந்து நான் ஒரு நாள் தண்ணீரை சுமந்து கொண்டு வந்தேன். அது ஏறக்குறைய நகர வட்டாரத்திற்குள் இருந்தது. அதை கொண்டு வராதவர்களை பார்த்து நான் சத்தமிட்டுக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் பள்ளியிலிருந்து வந்தேன். மற்ற பையன்கள் எல்லாம் மீன்பிடிக்க குளத்திற்கு போய்விட்டார்கள். நானும் அப்படியே மீன்பிடிக்க விரும்பினேன். எனவே என்னை தவிர மற்ற எல்லோரும் மீன்பிடிக்க போனார்கள். ஆனால் நானும் இந்த சாராயத்தை காய்ச்சி வடித்திறக்குவதற்கு நான் தண்ணீரை கொண்டு போக வேண்டியவனாயிருந்தேன். நிச்சயமாக அது மதுவிலக்காக இருந்தபடியால் என்னுடைய வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டியதாயிருந்தது. அது அத்தகைய ஒரு துன்பமாயிருந்தது. எனக்கு நினைவிருக்கிறது, என்னுடைய ஊன்றி நடக்கும் பாதங்களோடு நான் வந்து கொண்டிருந்தேன். என்னுடைய பெருவிரலை சோழ நாரினால் தூசி அதன் மேல் படாதபடிக்கு சுற்றி கட்டியிருந்தேன். நீங்கள் எப்பொழுதாவது அதை செய்திருக்கிறீர்களா? ஒரு சோழ நாளை எடுத்து உங்கள் பெருவிரலை சுற்றி கட்டுங்கள். அது அப்படியே உன் பெருவிரலை ஏறக்குறைய ஒரு ஆமை தலை போன்று மேல் நோக்கி திருத்திக் கொண்டிருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். பெருவிரலில் உள்ள அந்த சோழ நாளினால் சுற்றப்பட்டிருக்க நான் சென்ற இடத்தில் எல்லாம் என்னை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நான் இங்கே அதில் தட்டு தடுமாறி நடப்பேன், உங்களுக்கு தெரியுமே. எனக்கு அணிந்து கொள்ள காலணிகள் இல்லாதிருந்தது. எனவே சில சமயங்களில் பாதி குளிர்காலத்திலும் நாங்கள் பாதரட்சைகளை அணிவதில்லை. அப்படியா எங்களுக்கு இருக்குமானால், நாங்கள் தேடி எடுக்க வேண்டுமானால் அது யாராவது எங்களுக்கு கொடுத்ததாக இருக்கும். யாராவது அறநிலையம் எங்களுக்கு கொடுக்கும் ஆடைகளை அணிவோம். நான் இந்த மரத்தின் கீழ் நின்றேன். கத்திக்கொண்டே நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அது செப்டம்பர் மாதமாக இருந்தது. ஏனென்றால் நான் மீன் பிடிக்க போக விரும்பினேன். அரை காலன் அப்படியே சுமார் அந்த உயரமுள்ள சிறிய வெள்ளப்பாகு வாளிகளில் பல தொட்டிகளுக்கு தண்ணீரை நான் நிரப்ப வேண்டியவனாயிருந்தேன். ஏனென்றால் நான் சுமார் 7 வயது நிரம்பிய சிறு பையனாயிருந்தேன். நான் அவைகளை ஒரு பெரிய தொட்டியில் வார்த்து பின்னர் திரும்பி போய் இன்னும் 2 வாளிகள் தண்ணீர் விசைக்குழாயின் மூலம் அடித்துக் கொண்டு வந்து கொட்ட வேண்டும். எங்களுக்கு இருந்த தண்ணீர் அதுதான். அந்த இரவு அவர்கள் சோழ விஸ்கியை இந்த மனிதன் என் தகப்பனுடன் சேர்ந்து உயிரை வீட்டில் செய்வதாக இருந்தார்கள். நான் அழுது கொண்டிருந்தேன். சடுதியாக ஏதோ காரியம் ஒரு சுழற்காற்றை போன்ற ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறது. நான் கேட்டேன், இதை போன்று ஏதோ, இப்பொழுது அது அதிக சத்தமாக அல்ல என்று நம்புகிறேன். அதை போன்ற அப்படியாய் ஒரு சத்தம், அது மிகவும் பயங்கர அமைதியாக இருந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஒரு சிறிய சுழற்காற்று என்ன என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை ஒரு சிறிய புயல் காற்று என்று அழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். வருடத்தின் இலையுதிர் காலத்தின் போது சோழ வயலிலே இலைகள் முதலானவைகளை அவர்கள் பொறுக்குவார்கள். அவைகளுக்கு இலைகள் அப்பொழுதுதான் துளிர்க்க துவங்கும். என்னுடைய வீட்டிற்கும் களத்திற்கும் இடையே சுமார் பாதி தூரத்தில் இருந்த ஒரு மகத்தான வெள்ளை பாப்புலர் மரத்தின் கீழ் நின்றேன். நான் அந்த சத்தத்தை கேட்டேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். இந்த அறைக்குள் இருப்பது போன்று அவ்வளவு அமைதியாக இருந்தது. ஒரு இலை கூட ஆடாமல் அல்லது ஒன்றும் அசைவில்லாமல் இருந்தது. நான் அந்த சத்தமானது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். இங்கிருந்து எங்கோ தூரத்தில் இருக்கலாம் என நினைத்தேன். நான் ஒரு சிறு பையனாக இருந்தேன். அது இன்னும் அதிக சத்தமாக கேட்டது. நான் இளைப்பாறி கொண்டிருந்தேன். பின்னர் என்னுடைய வாளிகளை எடுத்துக்கொண்டு சில முறைகள் கத்திவிட்டு சந்தின் வழியாக நடக்க துவங்கினேன். அங்கிருந்து ஒரு சில அடிகள் கடந்தேன். இந்த பெரிய மரத்தின் கிளைகளின் அடியில் இருந்து வந்தது. ஓ என்ன, அது சுழலும் சத்தத்தை உண்டாக்கியது. நான் பார்ப்பதற்காக திரும்பினேன். சுமார் அந்த மரத்தின் பாதி தூரத்தில் இருந்து இன்னொரு சுழற்காற்று வந்தது. அந்த மரத்தில் பிடித்துக் கொண்டு அப்படியே சுழற்சி அடித்து அந்த இலைகளை அசைத்தது. சரி, நான் அதை குறித்து ஒன்று விரோதமாக நினைக்கவில்லை. ஏனென்றால் அது வருடத்தின் சரியாக அந்த நேரமாயிருந்தது. இலையுதிர் காலத்தில் ஏன் அந்த சுழல் காற்றுகள் உண்டாகும்? நாங்கள் அதை சுழல் காற்றுகள் என்று அழைப்போம். அவைகள் அப்படியே தூசியை வாரிக்கொள்ளும். நீங்கள் வனாந்திரத்தில் அதை போட்டு பார்த்திருப்பீர்கள், அதே காரியம். எனவே நான் கவனித்தேன். ஆனால் அது விட்டப்பாடில்லை. வழக்கமாக அது ஒரு நொடி அப்படியே வீசும், பின்னர் போய்விடும். ஆனால் அது ஏற்கனவே அங்கே இரண்டு அல்லது அதிகமான நிமிஷங்களாக இருந்தது. நான் தொடர்ந்து சந்தின் வழியாய் நடக்கலானேன். அதை மீண்டுமாக பார்க்கும்படி அப்படியே திரும்பி பார்த்தேன். அப்படியாய் நான் செய்த போது என்னுடைய சத்தத்தை போன்றே அவ்வளவு தெளிவாக ஒரு மனுஷீக சத்தமானது. நீ ஒருபோதும் குடிக்காதே, புகைக்காதே, அல்லது எந்த விதத்திலும் உன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தாதே. உனக்கு வயதாகும் பொழுது நீ செய்யத்தக்கதாக அங்கே உனக்கு ஒரு ஊழியம் இருக்கும் என்று உரைத்தது. ஏன் அது மரித்து போகும் அளவுக்கு என்னை பயமுறுத்தியது. ஒரு சிறு பையன் எந்த விதமாய் உணர்ந்திருப்பான் என்று உங்களால் யூகிக்க முடியும். நான் அந்த வாளிகளை அங்கேயே போட்டுவிட்டு என்னால் போக முடிந்த வேகத்தில் என்னுடைய வீட்டை நோக்கி என்னுடைய உரத்த குரலில் அலறிக்கொண்டே சென்றேன். அங்கே நச்சு பாம்புகள் அந்த தேசத்தில் இருந்தன. பாம்புகள் அவைகள் மிகுந்த விஷம் உள்ளவைகள். வருகிற வழியிலே நான் நச்சு பாம்பு ஒன்றை மிதித்து விட்டேன் என்று என்னுடைய தாயார் நினைத்துக் கொண்டு என்னை சந்திக்கும்படி தாயார் ஓடி வந்தான். நான் அலறிக்கொண்டு அவளுடைய கரங்களுக்கு குதித்து அவளை கட்டிக்கொண்டு அவளை முத்தமிட்டேன். அவள் என்ன காரியம், உன்னை பாம்பு கடித்து விட்டதா என்றாள். என்னை முழுவதுமாக கவனித்தாள். நான் இல்லையம்மா, அங்கே இருக்கின்ற அந்த மரத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் என்றேன். அதற்கு அவள் ஓ பில்லி பில்லி வா என்றாள். அவள் நீ அங்கே ரெண்டு தூங்கினாயா என்றாள். நான் இல்லை அம்மணி என்றேன். அந்த மரத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்னிடம் குடிக்க கூடாது, புகைக்க கூடாது, விஸ்கி முதலானவைகளை குடிக்க கூடாது என்று கூறினான். நான் அப்பொழுது இன்னும் ஒரு நில ஒளி என்னும் பெயருடைய மதுவிற்கு தண்ணீரை சுமந்து சென்று கொண்டிருந்தேன். அவர் நீ ஒருபோதும் குடிக்க கூடாது அல்லது எந்த விதத்திலும் உன்னுடைய சரீரத்தை கரைபடுத்திக் கொள்ளாதே என்றார். உங்களுக்கு தெரியும் அது நேர்மையற்றது. என்னுடைய பிள்ளை வாலிபான் பருவத்தில் ஒரு ஸ்திரியோடு இருப்பது. நான் மேலாக அறிந்த மட்டில் அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு முறை கூட நான் குற்றவாளியாக இருந்ததில்லை. அந்த காரியங்களில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் தொடர்ந்து போகையிலே நீங்கள் அதை கண்டறிவீர்கள். ஆக அப்பொழுது குடிக்காதே அல்லது புகைக்காதே அல்லது உன்னுடைய சரீரத்தை கரைபடுத்திக் கொள்ளாதே, ஏனென்றால் உனக்கு வயதாகும் பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் அங்கே உனக்கு இருக்கும். நான் அதை என் தாயாரிடம் கூறினேன். அவள் வெறுமென என்னை பார்த்து சிரித்தாள். நான் அப்படியே இசிப்பு நோய் கோளாறுக்குள்ளானவனானேன். அவள் வைத்தியரை வரவழைத்தார். வைத்தியர் வந்து அவனுக்கு நரம்பு தளர்ச்சி அவ்வளவுதான் என்று கூறிவிட்டார். எனவே அவள் என்னை படுக்கையில் போட்டாள். அந்நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் அந்த மரத்தை நான் திரும்பி கடந்து போகவே இல்லை. நான் பயந்து போயிருந்தேன். நான் தோட்டத்தின் அந்த பக்கமாக சென்றேன். ஏனென்றால் அந்த மரத்தின் மேல் ஒரு மனிதன் இருந்து கொண்டு அவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார் என்று நான் எண்ணினேன். மகத்தான ஆழமான சத்தம் பேசினது. பின்னர் ஒரு சமயம், சுமார் ஒரு மாதம் கழித்து, முன்மோற்றத்தில் என்னுடைய சிறிய தம்பிகளோடு நான் போலி விளையாடிக் கொண்டிருந்தேன். சடுதியாக ஒரு விரோதமான உணர்வு என் மேல் வந்தது. நான் நிறுத்திவிட்டு ஒரு மரத்தின் பக்கமாக போய் உட்கார்ந்தேன். நாங்கள் ஒகையோ நதியிலிருந்து கரையின் மேல் சரியாக இருந்தோம். நான் ஜெஃபர்சன்ஸ்லே நோக்கினவாறு பார்த்தேன். அப்பொழுது ஒரு பாலம் அந்த ஆற்றின் மேல் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எழுப்பப்படுவதை கண்டேன். நான் அவர்களை எண்ணினேன். 16 பேர்கள் அங்கே இருந்து விழுந்து அந்த பாலத்தில் தங்கள் ஜீவனை இழந்து போவதை நான் கண்டேன். நான் உடனே உள்ளே வேகமாக ஓடி என் அம்மாவிடம் கூறினேன். அவளோ நான் தூங்கியிருப்பேன் என்று நினைத்தாள். ஆனால் அவர்கள் அதை மனதில் வைத்திருந்தார்கள். அதிலிருந்து 22 வருடங்கள் கழித்து இப்பொழுது உள்ள நகராட்சி பாலம் கட்டப்பட்டது. அதை உங்களில் அநேகர் நீங்கள் இங்கே கடந்து போகும்போது அதை கடந்திருக்கிறீர்கள். அதே இடத்தில் அந்த நதியை கடந்தனர். அந்த ஆற்றினூடாக அவர்கள் பாலத்தை அவர்கள் கட்டின போது 16 மனிதர்கள் தங்கள் ஜீவனை இழந்து போயினர். அது ஒரு பரிபூர்ண உண்மையாய் இருக்க ஒருபோதும் தவறி போகவே இல்லை. இங்கே இந்த அரங்கத்தில் நீங்கள் காண்கிற விதமாக அது அந்த விதமாகவே எல்லா நேரங்களிலும் இருக்கிறது. இப்பொழுது நான் நரம்பு தளர்ச்சியுள்ளவனாய் இருந்தேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது நான் ஒரு நரம்பு தளர்ச்சியுள்ள நபராயிருக்கிறேன், அது உண்மை. நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருப்பீர்களேயானால் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கின்ற ஜனங்கள் நரம்பு தளர்ச்சியுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். புலவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி பாருங்கள். வில்லியம் கூப்பர் அவர்களை கவனியுங்கள். இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுன்றே என்ற பெயர் பெற்ற பாடலை எழுதியவர். உங்களுக்கு அந்த பாடல் தெரியும். அண்மையில் நான் அவருடைய கல்லறையில் நின்றேன். சகோதரன் ஜூலியஸ் என்று நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. இல்லை, சரிதான், அவர் எங்களோடு அந்த கல்லறை இடையில் இருந்தார். அவர் அந்த பாடலை எழுதிய பிறகு தெய்வீக ஏவுதலானது அவரை விட்டு போயிற்று. அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஆற்றை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்தார். பாருங்கள், ஆவியானது அவரை விட்டு போய்விட்டிருந்தது. புலவர்கள், நூலாசிரியர்கள் போன்ற ஜனங்கள். இல்லை, நான் தீர்க்கதரிசிகளை குறிப்பிடுகிறேன். எலியாவை நோக்கி பாருங்கள். அவன் மலையில் மேல் என்ற பொழுது பரலோகத்திலிருந்து அக்னியை அழைத்தான், பரலோகத்திலிருந்து மழையை அழைத்தான். அதன் பிறகு ஆவி அவனை விட்டு போன பொழுது அவன் ஒரு ஸ்திரீயின் பயமுறுத்தலுக்கு ஓடினான். தேவன் அவனை கண்டுபிடித்து 40 நாட்களுக்கு பிறகு ஒரு குகையிலிருந்து அவனை திரும்ப இழுத்தான். யோனாவை நோக்கி பாருங்கள். நினைவேயில் அவன் பிரசங்கித்த போது கர்த்தர் அவனை போதுமான ஆவியின் ஏவுதலினால் அபிஷேகம் பண்ணியிருந்தான். செயின்ட் லூயிஸை போன்றதொரு பட்டணமே ரெட்டுடுத்தி மனம் திரும்பும் வரை அபிஷேகித்திருந்தார். பின்னர் அந்த ஆவி அவனை விட்டு சென்றதும் அவனுக்கு என்ன நேர்ந்தது? அந்த ஆவியானது அவனை விட்டு சென்ற பிறகு நாம் அவனை மலை உச்சியில் அவருடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்ததை கண்டோம். நீங்கள் பாருங்கள், அது ஆவியின் ஏவுதலாயிருக்கிறது. இந்த காரியங்கள் உங்களுக்கு சம்பவிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஏதோ காரியத்தை செய்கிறது. அதன் பிறகு நான் மேலே வந்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் ஒரு வாலிப மனிதனானேன். நான் அதை சீக்கிரத்தில் முடிக்கத்தக்கதாக நான் அதை துரிதமாக கூறுகிறேன். நான் ஒரு வாலிப மனிதனாகி எல்லா வாலிப மனிதர்களை போன்று எனக்கும் எண்ணங்கள் உண்டானது. பள்ளிக்கு போகையில் நான் அந்த சிறிய பெண்களை கண்டேன், உங்களுக்கு தெரியும். நான் உண்மையாகவே நாணமுள்ளவனாக இருந்தேன், உங்களுக்கு தெரியும். முடிவிலே நான் எனக்கு ஒரு சிறிய பெண் சிநேகிதியை பெற்றேன். ஏறக்குறைய 15 வயதுள்ள எல்லா பையன்களை போன்றும் என அவள் மிகவும் அழகாயிருந்தாள். என்னே, ஒரு புறாவை போன்ற கண்கள் அவளுக்கு இருந்தது. முத்துக்களை போன்ற பற்களை உடையவளாய் அவள் இருந்தாள். அன்னத்தை போன்ற ஒரு கழுத்தை உடையவளாய் அவள் உண்மையாகவே அழகாயிருந்தாள். இன்னொரு சிறிய பையன், நாங்கள் நண்பர்களாயிருந்தோம். எனவே அவன் அவனுடைய தகப்பனாருடைய பழைய டீ மாதிரியான போர்டு வண்டியை கொண்டு வந்தான். நாங்கள் எங்கள் பெண்களோட ஒரு தேதியை குறித்துக் கொண்டோம். நாங்கள் அவளை வண்டியில் வெளியே ஒரு சவாரி கொண்டு போவதாக இருந்தோம். நாங்கள் 2 கேலன்கள் பெட்ரோல் வாங்குவதற்கு போதுமானதை வைத்திருந்தோம். நாங்கள் அந்த காரை துவக்குவதற்கு பின் சக்கரங்களை கருவியினால் உயர்த்த வேண்டியிருந்தது. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதை இயக்குவதற்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களோ நெடுக அழகாய் நல்லபடியாக போய்கொண்டே இருந்தோம். நான் என்னுடைய ஜோபியில் சில சில்லறை காசுகளை தான் இருந்தேன். நாங்கள் ஒரு சிறு இடத்தில் நிறுத்தினோம். நீங்கள் ஒரு காசுக்கு ஒரு பதப்படுத்தப்பட்ட பந்துகிறச்சி இடையீட்டு ரொட்டியை தான் வாங்க முடியும். எனவே என்னிடம் போதிய பணம் இருந்தது. என்னால் அவர்களுக்காக 4 வாங்க முடிந்தது, புரிகின்றதா? பின்னர் நாங்கள் அந்த இடையீட்டு ரொட்டிகளை சாப்பிட்டு கோக் பானத்தை குடித்தோம். நான் குட்டிகளை திருப்பி கொடுக்க எடுக்க துவங்கினேன். என்னுடைய வியப்பிற்கு நான் திரும்பி வந்தபோது ஸ்திரீகள் கிருபையிலிருந்து அல்லது பெண்மைத்துவத்திலிருந்து சரியாக விழுந்து போக துவங்குகின்ற நேரமாயிருந்தது. என்னுடைய சிறிய புறா ஒரு சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்தது. புகைப்பிடிக்கும் ஒரு ஸ்திரீயின் மேல் நான் எப்பொழுதும் என்னுடைய அபிப்பிராயத்தை உடையவனாயிருக்கிறேன். காலங்கள் கடந்தும் நான் அதிலிருந்து கொஞ்சமும் மாறிக்கொள்ளவில்லை, அது உண்மையே. அவள் செய்யக்கூடிய மிகவும் இழிவான காரியம் அதுவே. அது முற்றிலும் சரியே. இதற்காக சிகரெட் நிறுவனம் என் மேல் குற்றம் பிடிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது வெறுமன பிசாசின் ஒரு பகட்டு வித்தையாயிருக்கிறது. இந்த தேசம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய கொலைகாரனும் அழிப்பவனுமாய் அது இருக்கிறது. என்னுடைய குமாரன் ஒரு சிகரெட் புகைப்பவனாய் இருப்பதை காட்டிலும் குடிகாரனாய் இருப்பதே எனக்கு மேலாக இருக்கும். அதுதான் உண்மை. என் மனைவியை ஒரு சிகரெட்டுடன் பார்ப்பதை காட்டிலும் அவள் குடித்து வெறித்து தரையில் கிடப்பதை பார்ப்பதே எனக்கு மேலானதாக இருக்கும். இப்பொழுது என்னோடு இருக்கின்றதான இந்த தேவனுடைய ஆவி, அது தேவனுடைய ஆவியாய் இருக்குமானால் நீங்கள் ஒரு கால் கேள்வி கேட்பது போல் நீங்கள் அங்கே சேரும்பொழுது சிகரெட் புகைப்பொருளாகிய உங்களுக்கு ஒரு நலிந்த வாய்ப்பு தான் உண்டு. ஏனென்றால் எல்லா நேரத்திலும் நீங்கள் அதை மேடையில் கவனியுங்கள். எப்படியா அவர் அதை கண்டனம் செய்கிறார்? அது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது. அதை விட்டு விலகியிருங்கள். ஸ்திரீகளே, நீங்கள் அதில் குற்றவாளிகளாக இருந்தால் தயவு செய்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிலிருந்து விலகியிருங்கள். அது உங்களை உடைக்கிறது, அது உங்களை கொன்று போடும். அது வாகனங்கள் நிறைந்த ஒரு புற்றுநோயாக இருக்கிறது. வைத்தியர்கள் உங்களை எச்சரிக்க முயற்சிக்கிறார்கள். அப்படியானால் அந்த சரக்கை அவர்கள் எப்படி உங்களுக்கு விற்கலாம்? நீங்கள் மருந்து கடைக்கு சென்று நான் 50 சென்டுகள் பெருமானம் உள்ள புற்றுநோயை வாங்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். ஏன், அவர்கள் வந்து உங்களை காவலில் அடைத்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் 50 சென்ட் பெருமானம் உள்ள சிகரெட்டுகளை வாங்கினால் நீங்கள் அதே காரியத்தை தான் வாங்குகிறீர்கள். வைத்தியர்கள் அந்த விதமாக கூறுகிறார்கள், ஓ இது பண பைத்தியம் கொண்ட தேசம், அது மிகவும் மோசமானதாக இருக்கிறது, அது ஒரு கொலைகாரன், அது நிரூபிக்கப்பட்டாயிற்று. நான் அந்த சிறிய அழகிய பெண் மிகவும் சாமர்த்தியமாக நடக்கின்றதையும் இந்த சிகரெட் அவளுடைய கரத்தில் இருக்கின்றதையும் கண்டபோது அது என்னை கொல்லுவது போன்றிருந்தது. ஏனென்றால் நான் அவளை உண்மையாக நேசித்தேன் என்று நினைத்தேன். இப்பொழுது நான் பெண்ணை வெறுப்பவன் என்று அழைக்கப்படுகிறேன், உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் எப்பொழுதும் ஒரு விதமாக பெண்களுக்கு எதிராக இருக்கிறவன். ஆனால் உங்களுக்கு எதிராக அல்ல சகோதரிகளே, நவீன ஸ்திரீகள் நடந்து கொள்கிற விதத்திற்கு எதிராகத்தான் நான் இருக்கிறேன். அது உண்மை. நல்ல ஸ்திரீகள் அப்படியே தொடர்ந்து கொண்டு போக வேண்டும். என்னால் நினைவு கூற முடிகிறது, என்னுடைய தகப்பனார் அங்கே அதை இன்னும் நடத்திக் கொண்டிருப்பதனால் நான் போய் தண்ணீர் முதலான காரியங்களை அங்கே கொண்டு போக வேண்டியவனாக இருந்தேன். 17-18 வயதை கடக்காத வாலிப பெண்கள் என்னை போன்ற வயதுள்ள மனிதனோடு குடித்துக் கொண்டிருக்கிறதை பாருங்கள். அவர்களை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுடைய புருஷங்களுக்கு இரவு ஆகாரம் சமைக்க அவர்களுக்கு கருப்பு காப்பி கொடுத்து தெளிய வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதை போன்று ஏதோ. அப்படியானால் என்னுடைய கருத்துறையாக இருந்தது. அதை கொண்டு அவர்களை கொல்ல அவர்கள் ஒரு நல்ல சுத்தமான தோட்டாவுக்கும் தகுதியானவர்கள் அல்ல. அது சரியே, நான் ஸ்திரீகளை வெறுத்தேன், அது உண்மை. இன்னும் சரியாக அதே காரியத்தை சிந்தியாமல் இருக்க ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். எனவே ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல ஸ்திரீ ஒரு மனிதனின் கிரீடத்தில் ஒரு ரத்தினம் போல் இருக்கிறாள். அவள் கௌரவிக்கப்பட வேண்டும். என் தாயார் ஒரு ஸ்திரீயாயிருக்கிறாள், என் மனைவி ஒரு ஸ்திரீயாயிருக்கிறாள். அவர்கள் அருமையானவர்கள். நான் உயர்வாக மதிக்கிற ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ சகோதரிகளை நான் உடையவனாயிருக்கிறேன். தேவன் அவர்களை என்னவாக உண்டாக்கினாரோ, அதாவது ஒரு தாய் தன்மையாயும் ஒரு அருமையான ராணியாயும் உண்டாக்கினதை அவர்கள் மதிக்க முடிந்தால் அதெல்லாம் நல்லதுதான். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மேலான காரியங்களில் அவள் ஒன்றாயிருக்கிறாள், ஒரு மனைவி. ரட்சிப்பை தவிர ஒரு மனைவியே மேலான காரியமாக இருக்கிறாள். அவள் ஒரு நல்ல மனைவியாக இருந்தாள். ஆனால் அவள் அப்படியா இல்லை என்றால் சாலமோன் ஒரு நல்ல ஸ்திரீயானவள் ஒரு மனிதனுடைய கிரீடத்தில் உள்ள ஒரு ரத்தினமாக இருக்கிறாள். ஆனால் ஒரு துர்நடத்தையுள்ள ஒருவளோ அல்லது நல்லவள் அல்லாத ஒருவளோ அவனுடைய ரத்தத்தில் தண்ணீராயிருக்கிறாள் என்றான். அது உண்மையே, அது சம்பவிக்கக்கூடிய மோசமான காரியமாக இருக்கிறது. எனவே ஒரு நல்ல ஸ்திரீயானவள், நீங்கள் ஒரு நல்ல மனைவியை பெற்றிருந்தால் சகோதரனே, நீ உயர்வான மரியாதையை அவளுக்கு செலுத்தத்தான் வேண்டும். அது உண்மையே, நீங்கள் அதை செய்தாக வேண்டும். ஒரு உண்மையான ஸ்திரீ. பிள்ளைகளே, நீங்கள் ஒரு உண்மையான தாயார் வீட்டிலேயே தரித்திருக்கிறவளை பெற்றிருந்தால் உங்களை குறித்து அக்கறை எடுக்க முயற்சிப்பவளா இருந்தால் உங்களுடைய துணிகளை சுத்தமாக வைத்து உங்களை பள்ளிக்கு அனுப்பி இயேசுவை குறித்து உனக்கு உபதேசிப்பவளா இருந்தால் அந்த இனிமையான வயதான தாயாரை உன்னிடம் உள்ள எல்லாவற்றோடும் அவளை கனப்படுத்த வேண்டும். அந்த ஸ்திரீக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆமையா, ஏனென்றால் அவள் ஒரு உண்மையான தாயாக இருக்கிறாள். கெண்டக்கி மலையில் உள்ள எழுத்தறிவின்மையை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் அதை இங்கே இந்த ஒட்டு போடப்பட்ட காரியத்தில் காண்கிறீர்கள். அந்த வயதான தாய்மார்களில் சிலரால் இங்கே ஹாலிவுட்டுக்கு வந்து இந்த நவீன தாய்மார்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று போதிக்க முடியும். அவளுடைய பிள்ளை ஒரு தடவை தலைமுடி கலைத்து குளிப்பு கார்ச்சட்டை இவர்களோடு வரட்டும், நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்கள்? அவர்கள் அவருடைய முகத்தில் பூசிக்கொள்ளும் அழகு சாதனங்கள். அவளுடைய ஆடையெல்லாம் ஒரு பக்கமாக நசுக்கப்பட்டதாய் இரவு முழுவதுமாய் வெளியே இருந்து குடித்துவிட்டு ஒரு இரவு அவள் வரட்டுமே. சகோதரனே, அங்கே உள்ள ஹெக்கிரி மரத்தின் உச்சிகளை ஒன்றை ஒடித்தெடுத்து அடித்தால் அதற்கு பின்னர் அவள் ஒருபோதும் வெளியே போக மாட்டாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவள் செய்வாள். அதில் ஒரு சிறிது அதிகம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு இங்கே ஒரு மேலான ஹாலிவுட் சித்திரமாயிருக்கும், ஒரு மேலான தேசமாயிருக்கும். அது சரியே, அது உண்மையே. நவீனமாக இருக்க முயற்சிப்பது அது பிசாசின் தந்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுது இந்த சிறிய பெண் நான் அவளை நோக்கி பார்த்த போது அப்படியே என் இருதயத்தில் ரத்தம் கசிந்தது. பாவம் இந்த சிறுசு என்று நான் நினைத்தேன். அவள், ஓ பில்லி, உனக்கு ஒரு சிகரெட் வேண்டுமா என்றாள். நான், வேண்டாம் பெருமாட்டி, நான் புகைப்பதில்லை என்று நான் சொன்னேன். அவள் அதற்கு, நடனமாடுவதில்லை என்று நீ கூறினாயே என்றாள். அவர்கள் ஒரு நடனத்திற்கு போக வேண்டும் என்றிருந்தார்கள். நான் அதை செய்ய மாட்டேன். எனவே அவர்கள், அங்கே ஒரு நடனம் இருக்கிறது, அவர்கள் அதை காட்டாத்தி மர தோட்டங்கள் என்று அழைப்பார்கள். நான், இல்லை, நான் நடனமாடுவதில்லை என்றேன். அவள், நீ நடனமாடுவதில்லை, நீ புகைப்பதில்லை, நீ குடிப்பதில்லை, உன்னால் எப்படி தமாஷாக இருக்க முடியும் என்றாள். நான் மீன் பிடிக்க விரும்புகிறேன், நான் வேட்டையாட விரும்புகிறேன் என்றேன். அது அவளுக்கு ஆர்வமா இல்லை. எனவே அவள் இந்த சிகரெட்டை எடுத்துக்கொள் என்றாள். நான் முடியாது பெருமாட்டி, உமக்கு நன்றி, நான் புகைப்பதில்லை என்று. நான் மோட்டாரின் தீ டாங்கின் மேல் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் பழைய ஃபோர்ட் மோட்டார் வாகனங்களில் சுற்றிலும் ஒரு விளிம்பை வைத்திருந்தார்கள். உங்களுக்கு நினைவிருக்குமே, நான் மோட்டாரின் அந்த தீ டாங்கின் மேல் நின்று கொண்டிருந்தேன். நானும் அவளுமாய் பின் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அவளோ, நீ ஒரு சிகரெட் கூட புகைக்க மாட்டேன் என்று நீ கூறுகிறாயோ என்றாள். உனக்கு இருப்பதை காட்டிலும் பெண்களாகிய நாங்கள் அதிக தைரியமுடையவர்களாயிருக்கிறோம் என்றாள். அதற்கு நான், இல்லை பெருமாட்டியே, நான் அதை செய்ய விரும்புவதாக நான் நம்பவில்லை என்று. அதற்கு அவள், ஏன், நீ பெரிய பெண்மை தன்மை வாய்ந்தவன் என்றாள். ஓ என்னே, நான் ஒரு பெரிய மோசமான வில்லாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகையால் எனக்கு நிச்சயமாக எந்த பெண்மை தன்மையும் வேண்டாம். பாருங்கள், நான் ஒரு பரிசு சண்டையாளனாக இருக்க விரும்பினேன். அதுதான் என்னுடைய ஜீவியத்தின் கருத்தாக இருந்தது. எனவே நான் சொன்னேன், பெண்மைத்தன்மை, என்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே நான், அதை என்னிடம் கொடு என்றேன். என் கரத்தை நீட்டி, நான் பெண்மை தன்மை வாய்ந்தவனா அல்லது இல்லையா என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறினேன். அந்த சிகரெட்டை நான் வெளியே எடுத்து தீக்குச்சியால் கொளுத்த துவங்கினேன். இப்பொழுது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. நான் உங்களுக்கு கூறுகின்ற உண்மைக்கு மட்டுமே நான் பொறுப்பாளி. நான் இந்த வேதத்தை எடுக்க எவ்வளவு தீர்மானமாய் இருக்கிறேனோ அவ்வளவு தீர்மானமாய் நான் அந்த சிகரெட்டை புகைப்பதற்காக கொளுத்த துவங்கின போது, பாருங்கள், ஏதோ காரியம் என்று சென்றதை நான் கேட்டேன். நான் மீண்டும் முயற்சித்தேன். என்னால் அதை என் வாய்க்கு கொண்டு போக முடியவில்லை. நான் ஆரம்பித்து அந்த காகிதத்தையே தூக்கி கீழே எறிந்தேன். அவர்கள் என்னை பார்த்து சிரித்தனர். நான் வீட்டுக்கு நடந்து சென்றேன். வயல்வெளியூடாக நடந்து சென்று அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். அது ஒரு பயங்கரமான ஜீவியமாயிருந்தது. எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் என் தகப்பனார் பையன்களோடு ஆற்றுக்கு போய் கொண்டிருந்தார். என்னுடைய சகோதரனும் நானும் நாங்கள் ஒரு படகு எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றின் மேலும் கீழுமாய் சென்று விஸ்கியை உள்ளே ஊற்றும்படியாக புட்டிகளை தேட வேண்டியதாயிருந்தது. ஆற்றோரமாக அவைகளை நாங்கள் பொறுக்குவதற்காக 12 புட்டிகளுக்கு எங்களுக்கு ஒரு நிக்கல் பணம் கிடைத்தது. தகப்பனார் என்னோடு இருந்தார். அவர் அவைகளில் தட்டையாக உள்ள ஒரு புட்டியை கண்டெடுத்தார். அவைகள் 20 புட்டிகள் என்று நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு மரம் கீழே விழுந்து கிடந்தது. தகப்பனாரும் அவரோடு இருந்த மனிதன் திரு டான் புஷும் இருந்தார். அவரிடம் ஒரு அருமையான படகு இருந்தது. அவரிடம் நட்பாதரவை கண்டடைய விரும்பினேன். ஏனென்றால் நான் அந்த படகை உபயோகிக்க விரும்பினேன். அதற்கு நல்லதொரு சுக்கான் இருந்தது. என்னுடையதற்கோ சுக்கானே இல்லாதிருந்தது. பழைய பலகைகளாலான துடுப்புகள் எங்களிடத்தில் இருந்தது. அவர் மட்டும் என்ன இந்த படகை உபயோகிக்க சொன்னால் நலமாயிருக்கும். எனவே அவர் பற்ற வைத்து தகப்பனாருக்கு சாராயத்துக்கு காய்ச்சி வடித்திருக்கும் வாளைகளை உண்டாக்கி தந்தார். அவர்கள் அவர்களுடைய காலை அந்த மரத்தினூடாக வைத்துக் கொண்டனர். தகப்பனார் அவருடைய பின் ஜோபியிலிருந்து ஒரு தட்டையான சிறிய விஸ்கி புட்டியை வெளியே எடுத்து அதை அவரிடத்தில் கொடுத்தார். அவர் கொஞ்சம் குடித்துவிட்டு புட்டியை என் தகப்பனிடம் திருப்பி கொடுத்தார். அவர் கொஞ்சம் குடித்தார். அவர் அதை ஒரு மரத்திலிருந்து வெளியே வந்த ஒரு சிறிய கிளையின் மேல் வைத்தார். திரு டான் புஷ் அதை எடுத்துக்கொண்டு, வெளி இதோ இருக்கிறது என்றார். நான் குடிப்பதில்லை, உமக்கு நன்றி என்று. அதற்கு அவர், ஒரு பிரண்ணாம் குடிப்பதில்லையா என்றார். ஏறக்குறைய எல்லோரும் தங்கள் கால்களில் காலணிகளோடு தான் மறித்தார்கள். அவர், ஒரு பிரண்ணாமாக இருந்து குடிப்பதில்லையா என்றார். நான், இல்லை ஐயா என்றேன். என் தகப்பனாரோ, இல்லை, நான் ஒரு பெண்மைத்தன்மை கொண்டவனை பெற்றேன் என்றார். என் தகப்பனார் என்னை ஒரு பெண்மைத்தன்மை வாய்ந்தவன் என்று கூறினார். நானோ, அந்த புட்டியை இரண்டு கொள்கள் என்றேன். அதன் மேலிருந்து அந்த மூடியை நான் இழுத்து அதை குடிக்க தீர்மானித்தேன். நான் அதை திருப்ப துவங்கின போது என்று நான் அந்த புட்டியை திருப்பி கொடுத்துவிட்டு வயல்வெளிக்குள் வேகமாக ஓடிப்போய் என்னால் பொறுக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தேன். ஏதோ காரியம் என்னை அதை செய்ய விடவில்லை. புரிகின்றதா? நான் நல்லவன் என்று என்னை கூறிக்கொள்ள முடியாது. நான் அதை செய்ய தீர்மானித்திருந்தேன். ஆனால் அது தேவன் கிருபை, ஆச்சரியமான கிருபை அந்த காரியங்களை செய்வதிலிருந்து என்னை காத்துக் கொண்டது. நான் அவைகளை செய்ய விரும்பினேன். ஆனால் அவரோ என்னை அதை செய்யும்படி அனுமதிக்கவில்லை. கொஞ்சம் கழித்து நான் சுமார் 22 இருந்தபொழுது நான் ஒரு பெண்ணை கண்டேன். அவள் அருமையானவளாயிருந்தாள். அவள் ஜெர்மானிய லூத்தரன் சபைக்கு போகின்ற ஒரு பெண்ணாயிருந்தாள். அவளுடைய பெயர் பிரம்பா என்ற பெயரில் இருந்து வருகிறது. அவள் ஒரு அருமையான பெண்ணாயிருந்தாள். அவள் புகைக்கவில்லை அல்லது குடிக்கவில்லை அல்லது அவள் நடனமாடவில்லை அல்லது எந்த காரியமும் கிடையாது. ஒரு அருமையான பெண். நான் கொஞ்சம் காலமாக அவளுடன் சென்றேன். அப்பொழுது எனக்கு சுமார் 22 இருக்கு. நான் ஒரு பழைய ஃபோர்ட் மோட்டார் வண்டியை வாங்கும் அளவிற்கு போதுமான அளவு பணத்தை உடையவனாயிருந்தேன். நாள் குறித்து நாங்கள் இருவருமாய் சேர்ந்து போவோம். எனவே அந்த சமயம் லூத்தரன் சபை ஏதும் அருகாமையில் இல்லை. அவர்கள் அங்கே ஹார்வர்ட் பார்க் என்னும் இடத்திலிருந்து வந்திருந்தார்கள். எனவே மிஷனரி பேப்டிஸ்ட் சபையில் என்னை நியமித்த ஒரு ஊழியக்காரன் டாக்டர் ராய் டேவிஸ் என்பவர் அங்கே இருந்தார். என்னை குறித்தும் டாக்டர் ராய் டேவிஸை குறித்தும் சகோதரன் அப்ஷா அவரிடம் பேசி எங்களிடம் அவரை அனுப்பி வைத்தவள் சகோதரி உப்ஷா தான். எனவே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அதுதான் அங்கே உண்டான முதல் பேப்டிஸ்ட் சபையாயிருந்தது. அல்லது அதுதான் முதல் பேப்டிஸ்ட் சபை என்று நான் நினைக்கவில்லை. ஜெஃபர்சன்வில்லில் மிஷனரி பேப்டிஸ்ட் சபை என்று அழைக்கப்பட்டது. அவர் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் இரவு நேரத்தில் சபைக்கு போய் திரும்பி வருவோம். நான் ஒருபோதும் சபையை சேர்ந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் அவளோடு சேர்ந்து போக விரும்பினேன். ஏனென்றால் என்னுடைய முக்கிய எண்ணம் அவளோடு சேர்ந்து போக வேண்டும். நான் உத்தமமாக இருக்க விரும்பினேன். ஆக அப்பொழுது அவளோடு போய்கொண்டிருந்தேன். அவள் ஒரு அருமையான குடும்பத்தில் இருந்து வந்தவள். நான் சிந்திக்க துவங்கினேன், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நான் அந்த பெண்ணின் நேரத்தை எடுக்க வேண்டியதில்லை, அது சரியானதல்ல. ஏனென்றால் அவள் ஒரு அருமையான பெண், நானும் ஏழை, என்னுடைய தகப்பனார் சுகவீனமானார். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணோடு ஒரு ஜீவியம் ஜீவிக்க எனக்கு எந்த விதத்திலும் வழியே இல்லை. அவள் ஒரு அருமையான வீட்டில், தரையில் ஜமக்காலம் விரிக்கப்பட்ட வீட்டில் வசித்து வந்தாள். நான் கண்ட முதலாவது ஜமக்காலம் எனக்கு நினைவிருக்கிறது. அது என்ன என்றே எனக்கு தெரியாது. நான் அதன் சுற்றுப்புறத்தில் நடந்தேன். என்னுடைய ஜீவியத்திலேயே நான் கண்ட அழகான காரியமாய் அது இருந்தது. அப்பேற்பட்டதான ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் எப்படி தரையின் மேல் போட முடியும்? அப்பேற்பட்டதான ஒரு ஜமக்காலத்தை நான் முதல் முதலாக கண்டது அதுதான். அது பாய்விரி கம்பளங்கள் என்று அழைக்கப்படுகின்றது என்று நான் நினைக்கிறேன். ஒருகால் நான் அதை தவறாக கூறலாம். ஏதோ ஒரு விதமான ஒரு பிரமிடால் பின்னப்பட்டது போன்று, அல்லது ஏதோ காரியம் ஒன்றாக சேர்ந்து பின்னப்பட்டது போன்று தரையின் மேல் கிடப்பது. அழகான பச்சையும் சிவப்பும் பெரிய ரோஜாவுமாய் அதன் நடுவில் பின்னப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியுமே, அது ஒரு அழகான காரியமாய் இருந்தது. அவளுக்கு நன்மையாய் உள்ள யாராவது, அவளுக்கு ஒரு ஜீவனம் கொடுக்கக்கூடியவனும், அவளிடம் தயவாய் இருக்கக்கூடியவனுமான யாராவது மணந்து கொள்ளட்டும். அவளுக்கு நன்மையாயுள்ள யாரையாவது, அவளுக்கு ஒரு ஜீவனம் கொடுக்கக்கூடியவனும், அவளிடம் தயவாய் இருக்கக்கூடியவனுமான யாரையாவது மணந்து கொள்ளட்டும். என்னால் அவளிடம் தயவாய் இருக்க முடியும். என்னால் ஒரு மணி நேரத்திற்கு 20 சென்ட் தானே சம்பாதிக்க முடிந்தது. எனவே என்னால் அவளோடு அதிகமாக ஜீவனம் பண்ண முடியாது. குடும்பம் எல்லாவற்றையும் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாயிருந்தோம். தகப்பனாரோ சுகவீனமாகிவிட்டார். அவர்கள் எல்லோரையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டியவனாயிருந்தேன். எனவே எனக்கு அது ஒரு மிக கடினமான நேரமாக இருந்து கொண்டிருந்தது. எனவே நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் திரும்பி வரமாட்டேன் என்று அவளிடம் கூறுவது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அவளுடைய ஜீவியத்தை பாழாக்க அவள் என்னோடு சுற்ற நான் அவளை குறித்து அதிகமாக சிந்தித்தேன். பின்னர் யாரையாவது பற்றிக் கொண்டு அவளை மனது கொண்டு ஒரு அருமையான குடும்பம் நடத்தினால் என நான் நினைத்தேன். ஒருவேளை நான் அவளை அடைய முடியவில்லை என்றாலும் அவள் சந்தோஷமா இருப்பாள் என்று அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் நினைத்தேன், ஆனால் என்னால் அவளை விட்டுவிட முடியாது. நான் ஒரு பயங்கரமான நிலையில் இருந்தேன். நாளுக்கு நாள் அதை குறித்தே நான் சிந்திப்பேன். என்னை மணந்து கொள் என்று அவளிடம் நான் கேட்க அதிக கூச்சம் உள்ளவனாக இருந்தேன். நான் அவளை கேட்கப் போகிறேன் என்று ஒவ்வொரு இரவும் நான் என்னுடைய சிந்தையில் தீர்மானம் செய்வேன். அது என்ன? வண்ணத்து பூச்சிகள் அல்லது ஏதோ காரியத்தை நீங்கள் உங்களில் பெற்றுள்ளீர்களா? அங்கே வெளியே இருக்கும் சகோதரர் எல்லோரும் ஒருகால் அதே அனுபவத்தை அதனோடு பெற்றிருக்கலாம். ஒரு உண்மையான வினோதமான உணர்வு என்னுடைய முகம் கொந்தளிப்பாகிவிடும். எனக்கு தெரியவில்லை, என்னால் அவளை கேட்க முடியவில்லை. எனவே எப்படி நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு கடிதத்தை அவளுக்கு எழுதி அவளை கேட்டிருந்தேன். அது அருமை குமாரி என்றல்ல, அதை காட்டிலும் அன்பின் சார்பில் அதிகம் சார்ந்தது. உங்களுக்கு தெரியுமே, அது வெறுமென ஒரு ஒப்புதல் அல்ல. என்னால் முடிந்த மேலான விதமாக அதை நான் எழுதினேன். அவளுடைய தாயாரை குறித்து எனக்கு சிறிது பயமாயிருந்தது. அவளுடைய தாயார் ஒரு விதமாக கரடுமுரடானவள். அவளுடைய தகப்பனார் ஒரு பெருந்தன்மையான வயதான டச்மேன், ஒரு அருமையான வயதான மனிதன். இருப்பு பாதை ரயில் வண்டி பணியாளர்களின் சகோதரத்துவத்தில் அவர் ஒரு அமைப்பாளராக இருந்தார். அந்த நாட்களில் ஒரு மாதத்திற்கு சுமார் $500 சம்பாதிப்பார். ஒரு மணி நேரத்திற்கு 20 சென்ட்கள் சம்பாதிக்கும் நான் அவருடைய மகளை மணப்பதா? அது ஒரு காலம் கிரியை செய்யாது என்று எனக்கு தெரியும். அவளுடைய தாயார் ஒரு அருமையான அம்மாளாயிருந்தார். அவளோ உயர் வகையான வகுப்பினங்கள் ஒன்றை சார்ந்தவளாயிருந்தார். உங்களுக்கு தெரியுமே, ஆச்சாரங்களை கைக்கொண்டு பழக விரும்பாத முகபாவனை உடையவளை போன்று, உங்களுக்கு தெரியும். எனவே எந்த விதத்திலும் எனக்கு அவள் பெரிதும் பிரயோஜனம் உள்ளவளாக இல்லை. நான் ஒரு அந்த காலத்து சாதாரண பழைய நாட்டுப்புற பையனாயிருந்தேன். சிறிது மேலான தரமான பையனோடு போக வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அவள் நினைப்பது சரியே என்று நான் கருதினேன். ஆனால் நான் அதை அப்பொழுது நினைக்கவில்லை. எனவே நான் நினைத்தேன், எப்படி என்று எனக்கு தெரியும். அவளுடைய தகப்பனாரை நான் கேட்க முடியாது, அவளுடைய தாயாரை நிச்சயமாய் நான் கேட்கப் போவதில்லை. எனவே நான் முதலாவது அவளை கேட்டாக வேண்டும். எனவே நான் எனக்காக ஒரு கடிதம் எழுதினேன். அன்று காலையில் வேலைக்கு போகும் வழியில் நான் அதை தபால் பெட்டியை போட்டேன். புதன் இரவு நாங்கள் சபைக்கு போய்கொண்டிருந்தோம். அதுவோ திங்கள் காலையாயிருந்தது. ஞாயிறு முழுவதுமாய் நான் அவளை மணக்க விரும்புகிறேன் என்பதை அவளிடம் கூற முயற்சித்தேன். ஆனால் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு போதிய தைரியம் வரவில்லை. ஆகவே அப்பொழுது நான் அதை தபால் பெட்டியில் போட்டேன். அந்த கடிதம் அவளுடைய தாயின் கரத்தில் சிக்கிக் கொண்டால் என்னவாகும் என்று அந்த நாள் முழுவதுமாக வேலையில் இருந்த போது நான் சிந்திக்க நேர்ந்தது. ஓ என்ன, அது அவள் கரத்தில் சிக்கினால் நான் பாழாக்கப்பட்டு போவேன் என்று நான் அப்பொழுது அறிந்தேன். ஏனென்றால் அவள் என்னை குறித்து அதிக கவலைப்படுவதில்லை. எனக்கு அப்படியே வியத்து குட்டியது. அந்த புதன்கிழமை நான் வந்தபொழுது, ஓ என்னை, நான் எப்படி அங்கே போகப் போகிறேன் என்று நான் நினைத்தேன். அவளுடைய தாயாருடைய கரத்தில் அந்த கடிதம் சிக்கினால் அவள் உண்மையாகவே என்னை அதிக பாடுபட வைப்பாள். எனவே அவள் அதை பெற்றுக் கொண்டாள் என்று நான் நம்புகிறேன். நான் அதை ஹோப் என்ற பெயருக்கு தான் அனுப்பியுள்ளேன். ஹோப் அதுதான் அவளுடைய பெயர். எனவே நான் இங்கே விரும்பின ஹோப் என்று எழுதுவேன் என்றேன். அது ஒருவேளை அவளுடைய கரத்தில் சிக்கி இருக்காது என்று நான் நினைத்தேன். ஆக வெளியே நின்று கொண்டு அவளை வெளியே அழைக்கும்படி எச்சரிக்கை ஒலி எழுப்பும் கருவினால் சத்தத்தை எழுப்புவது மேலானது என்று நான் அறிந்து கொண்டேன். ஓ என்ன, வீட்டிற்கு நடந்து போய் கதவை தட்டி அந்த பெண்ணை கேட்க போதுமான தைரியம் இல்லாத ஒரு பையனுக்கு அவளோடு கூட இருக்க எவ்விதத்திலும் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. அது முற்றிலும் உண்மையே. அது மிகவும் அற்பமாக இருக்கிறது. அது தரக்குறைவானது. எனவே நான் என்னுடைய பழைய போர்ட் காரை நிறுத்தினேன். உங்களுக்கு தெரியும், நான் அதை முழுவதுமாய் பளபளப்பாய் துடைத்திருந்தேன். எனவே நான் போய் கதவை தட்டினேன். திறக்கம். அவளுடைய தாயார் கதவண்டை வந்தாள். எனக்கோ என்னுடைய சுவாசத்தை பிடிக்கவே முடியாமல் கடினமாயிருந்தது. நானோ, எப்படி எப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் திருமதி பிரம்பா என்று. அதற்கு அவள், வில்லியம் நீ எப்படி இருக்கிறாய் என்றாள். நான் நினைத்தேன், ஓ வில்லியமா. அவளோ, உள்ளே வருகிறாயா என்றாள். நான் உங்களுக்கு நன்றி என்றேன். நான் கதவுக்கு உள்ளே சென்றேன். நான் ஹோப் ஆயத்தமாய் இருக்கிறாளா என்றேன். சரியாக அப்பொழுது ஹோப் வீட்டில் குதித்துக் கொண்டே வந்தாள். சுமார் 16 வயது பெண். அவள், ஹாய் பில்லி என்றாள். நான் ஹாய் ஹோப் என்றேன். நான், நீ சபைக்கு போக ஆயத்தமா இருக்கிறாயா என்றேன். அவளோ, சரியாக ஒரு நிமிடத்தில் என்றாள். நான், ஓ என்ன, அது அவளிடம் கிடைக்கவே இல்லை. அவள் அதை பெற்றுக் கொள்ளவே இல்லை. நல்லது நல்லது நல்லது. ஹோப்பிடம் அது ஒருபோதும் கிடைக்கவில்லை. எனவே அதெல்லாம் சரியாயிருக்கும். ஏனென்றால் அவள் அதை என் பெயருக்கு எழுதியிருப்பாள் என்று நினைத்தேன். எனவே நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். பின்னர் நான் சபையண்டை கீழே இறங்கினதும் நான் அவள் அதை பெற்றிருந்தால் என்னவா இருக்கும் என்று யோசிக்க நேர்ந்தது. புரிகின்றதா? டாக்டர் டேவிஸ் என்ன கூறி கொண்டிருந்தார் என்பதை என்னால் கேட்கவே முடியவில்லை. நான் அவளை நோக்கி பார்த்தேன். ஒரு கால் அவள் அதை தன்னிடமே வைத்திருந்து அதை அவளிடத்தில் கேட்டதற்காக நான் வெளியே சென்றவுடன் அவள் உண்மையாகவே என்னிடம் கூறப்போகிறாள் என்று நான் நினைத்தேன். சகோதரன் டேவிஸ் என்ன கூறி கொண்டிருந்தார் என்று என்னால் கேட்க முடியவில்லை. நான் அவளை நோக்கி பார்த்து, என்ன, நான் அவளை இழக்கவும் விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு பகிரங்கமான சக்கரவு நிச்சயமாய் வர இருக்கிறது என்று எண்ணினேன். எனவே சபை முடிந்ததும் நாங்கள் சேர்ந்தார் போல் வீட்டுக்கு போக வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தோம். ஆக நாங்கள் எங்கள் பழைய போர்ட் வண்டியை நோக்கி நடந்தோம். சந்திரனோ தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் அவளை நோக்கி பார்த்தேன். அவள் அழகாயிருந்தாள். பையனே, நான் அவளை நோக்கி பார்த்து, என்ன, அவளை என்னுடையவளாக ஆக்கிக் கொள்ள எனக்கு எவ்வளவு விருப்பம், ஆனால் என்னால் முடியாதையா யூகிக்கிறேன் என்று நான் நினைத்தேன். நான் இன்னும் சற்று தொடர்ந்து நடந்து உங்களுக்கு தெரியும் மீண்டுமாய் அவளை நோக்கி பார்த்தேன். நான், இன்றிரவு நீ எப்படி உணர்கிறாய் என்றேன். அவளோ, ஓ நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள். நாங்கள் அந்த பழைய போர்ட் வண்டியை நிறுத்தி கீழே இறங்கினோம். உங்களுக்கு தெரியும், பக்கவாட்டில் சுற்றிலுமாய் அப்படியே சுற்றி கொண்டு மூளைக்கு வந்து அவளுடைய வீட்டுக்கு போக நடந்தோம். கதவு மட்டுமாய் நான் அவளோடு நடந்து சென்றேன். உங்களுக்கு தெரியும், ஒரு கால அந்த கடிதமே அவளிடம் கிடைத்திருக்காது. எனவே நான் அதை அப்படியே மறந்து விடுவது நல்லது. எப்படியாவது எனக்கு கிருபையான மற்றொரு வாரம் இருக்கும் என்று நான் நினைத்தேன். எனவே ஒரு விதமான நல்லுணர்வு எனக்கு உண்டானது. அவள், பில்லி என்றாள். நான், என்ன என்றேன். அவள், உன்னுடைய கடிதம் கிடைத்தது என்றாள். ஓ என்ன, நான், உனக்கு கிடைத்ததா என்றேன். அவளோ, ஆஹா என்றாள். அவளோ தொடர்ந்து நடக்கலானாள். மற்றெந்த வார்த்தையும் கூறவில்லை. நான், பெண்ணே, ஏதாவது காரியத்தை என்னிடம் சொல். என்னை வெளியே துரத்து அல்லது நீ அதை குறித்து என்ன நினைக்கிறாய் என்பதை எனக்கு கூறு என்று எண்ணினேன். நான், நீ அதை வாசித்தாயா என்றேன். அவள், ஆஹா என்றாள். என்ன, ஒரு பெண் உங்களை எப்படி ரகசியமாக காக்க வைத்திருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியும். ஓ, நான் அதை அந்த கருத்தில் கூறவில்லை. நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஏன், எதையாவது நீ சொல்லக்கூடாதா என்று நான் எண்ணினேன். பாருங்கள், நான் தொடர்ந்து போய் கொண்டிருந்தேன். நான், அதை முழுவதுமாய் படித்தாயா என்று. அவளோ, என்றால் நாங்கள் கதவு மட்டுமாய் வந்து விட்டோம். நான், பையனே, முன்கூட மட்டும் போகாதே என்றால் அவர்களை என்னால் தாண்டி கொண்டு ஓட முடியாது. எனவே நீ இப்பொழுதே என்னிடம் கூறு என்று எண்ணினேன். எனவே நான் இங்கே காத்திருந்தேன். அவள், பில்லி, எனக்கு அதை செய்ய விருப்பம் என்றாள். அவள், நான் உன்னை நேசிக்கிறேன் என்றாள். தேவன் இப்பொழுது அவளுடைய ஆத்மாவை ஆசீர்வதிப்பாராக. அவள் மகிமையில் இருக்கிறாள். அவள், நான் உன்னை நேசிக்கிறேன் என்றாள். நாம் அதை குறித்து நம்முடைய பெற்றோர்களிடத்தில் சொல்லியாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கவில்லையா என்றேன். நான் சொன்னேன், தேனே கவனி, நாம் 50-50 என்ற கணக்கில் இதை தெரிவிக்கும்படி துவங்குவோம். நீ உன்னுடைய தாயாரிடம் இதை கூறினால் நான் உன்னுடைய தகப்பனாரிடம் இதை கூறுவேன் என்று இதை துவங்க நான் கடினமான பாகத்தை அவளுடைய பெயரில் சுமத்தினேன். அதற்கு அவள், சரி, நீ முதலாவது தகப்பனாரிடம் கூறு என்றாள். நானோ சரி, ஞாயிறு இரவு நான் அவரிடம் கூறுவேன் என்றேன். ஆக ஞாயிறு இரவு வந்தது. சபையிலிருந்து அவளை வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அவள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்தாள். நான் நோக்கி பார்த்தேன், மணி 9:30 அது நான் புறப்பட்டு போவதற்கான நேரமாயிருந்தது. ஆக சார்லி மேஜையில் உட்கார்ந்து டைப்படுத்திக் கொண்டிருந்தார். திருமதி பிரம்பா மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு விதமான பொக்கி ஊசியை கொண்டு பின்னிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமே, அதாவது சாமான்களை போட்டு வைக்க வலை போன்று பின்னி தொகை வைப்பார்களே, அதை செய்து கொண்டிருந்தாள். நீங்கள் அதை என்னவன் நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆக அதை போன்ற ஏதோ காரியத்தை அவள் செய்து கொண்டிருந்தாள். ஹோப் என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் என்னிடம் கோபப்படுவாள், உங்களுக்கு தெரியும். அவளுடைய தகப்பனாருக்கு ஜாடை காட்டினாள். ஓ என்ன முடியாது என்று அவர் கூறிவிட்டால் என்ன செய்வதென்று நான் நினைத்தேன். எனவே நான் கதவை நோக்கி நடக்கலானேன். நான் போவது மேலானது என யூகித்தேன் என்றேன். நான் கதவு மட்டுமா நடந்தேன், அவளும் கதவண்டைக்கு என்னோட புறப்பட்டாள். அவள் எப்பொழுதுமே கதவு வரைக்குமாய் வந்து எனக்கு இரவு வணக்கத்தை கூறுவாள். எனவே நான் கதவை நோக்கி புறப்பட்டேன். அவள், நீ அவர்களுக்கு கூறப்போவதில்லையா என்றாள். நான் சொன்னேன், நான் நிச்சயமாக முயற்சிக்கிறேன், ஆனால் நான் அதை எப்படி சொல்லப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று நான் கூறினேன். அவளோ, நான் பின்பக்கமாக போனவுடன் நீர் அவரை கூப்பிடு என்றாள். எனவே அவள் திரும்பி போய்விட்டு என்னை அங்கேயே நின்று கொண்டிருக்கும்படி விட்டுவிட்டாள். நான் சார்லி என்று கூப்பிட்டேன். அவர் சுற்றுமுற்றும் பார்த்து, என்னை அபிலி என்றார். நான் உம்மிடம் ஒரு நிமிடம் பேச முடியுமா என்று கூறினேன். அவர், நிச்சயமாக என்றார். அவருடைய மேஜையை விட்டு அவர் அப்படியே திரும்பினார். திருமதி பிரம்பா அவரை நோக்கி பார்த்தார், ஹோப்பை நோக்கி பார்த்தார், என்னையும் நோக்கி பார்த்தார். நான், வெளிமுற்றத்திற்கு நீர் வருவீரா என்றேன். அவர், நான் வெளியே வருகிறேன் என்றார். ஆக அவர் வெளிமுற்றத்திற்கு நடந்து வந்தார். நிச்சயமாக ஒரு அழகான இரவு இல்லையா என்று அவர், ஆம் அப்படித்தான். நான், நிச்சயமாக மிக உஷ்ணமாக இருக்கிறது என்று, நிச்சயமாக இருக்கிறது என்று அவர் என்னை நோக்கி பார்த்தார். நான் சொன்னேன், நான் அவ்வளவு கடினமாக வேலை செய்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய கரங்களில் உணர்ச்சியற்ற கடின பாகங்கள் வருகின்றன என்று நான் கூறினேன். அவர், பில்லி நீ அவளை மணந்து கொள்ளலாம் என்றார். ஓ எம்மே, நீ அவளை மணந்து கொள்ளலாம், ஓ அது மேலானது என்று நான் எண்ணினேன். நான், நீர் அதை உண்மையாகவே கூறுகிறீரா சார்லி என்று. நான், சார்லி இங்கே பாருங்கள், அவள் உம்முடைய குமாரத்தி, உம்மிடத்தில் பணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றேன். அவர் கரத்தை நீட்டி என்னுடைய கரத்தை பிடித்தார். அவர், பில் கவனி, மானிட ஜீவியத்தில் உள்ள எல்லா காரியங்களும் பணம் அல்ல என்று கூறினார். நான், சார்லி நான் ஒரு மணி நேரத்திற்கு 20 சென்ட்கள் மாத்திரமே சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் அவளை நேசிக்கிறேன், அவள் என்னை நேசிக்கிறாள். சார்லி நான் உமக்கு வாக்கு பண்ணுகிறேன், அதாவது என்னுடைய கரத்தில் இருக்கும் உணர்ச்சியற்ற பாவங்கள் எல்லாம் தேய்ந்து போகும் அளவிற்கு நான் கடினப்பட்டு வேலை செய்து அவளுக்கு ஜீவியம் செய்வேன். என்னால் இருக்க முடிந்த அளவிற்கு நான் அவளுக்கு உண்மையாக இருப்பேன் என்று அவர், பெல் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றார். அவர், கவனி நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றார். உனக்கு தெரியும், சந்தோஷம் முற்றிலுமாக சந்தோஷமாக இருக்க பணம் அவசியம் இல்லை என்றார். வெறுமன அவளிடத்தில் நல்லவனாயிரும், எனக்கு தெரியும் நீ அப்படி இருப்பாய் என்று கூறினார். நான், சார்லி உமக்கு நன்றி, நான் நிச்சயமாய் அதை செய்வேன் என்றேன். பின்னர் தாயாரிடம் சொல்ல வேண்டிய அவளுடைய நேரமாய் அது இருந்தது. அதை அவள் எப்படி செய்தாள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். எனவே நாங்கள் திருமணம் செய்த போது எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, வீட்டை கவனித்துக் கொள்ள எங்களிடம் ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்கள் 2 அல்லது 3 டாலர்களை வைத்திருந்தோம். எனவே நாங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். அது எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு $4 செலவாயிருந்தது. ஒரு சிறிய பழைய 2 அறை கொண்ட இடமாயிருந்தது. யாரோ எங்களுக்கு ஒரு பழைய மடக்கும் கட்டிலை கொடுத்தார்கள். யாராவது எப்பொழுதாவது ஒரு மடக்கும் கட்டிலை பார்த்திருக்கீங்களா என்ன வியக்கிறேன். அவர்கள் அதை எங்களுக்கு கொடுத்தனர். நான் சியர்ஸுக்கும் ரோபக்ஸுக்கும் சென்று ஒரு மேஜையுடன் 4 நாற்காலிகளை வாங்கினேன். உங்களுக்கு தெரியும் அது வர்ணம் திட்டப்படாத இருந்தது. அதை நாங்கள் அந்த நேரத்தில் வாங்கினோம். நான் ஒரு பழைய சாமான் வியாபாரி திரு வெப்பரிடம் சென்று ஒரு சமைக்கும் செயற்கை வெப்ப அடுப்பை வாங்கினேன். நான் அதற்காக 75 சென்ட்கள் கொடுத்தேன். அதற்குள்ளாக போகும்படியாக டீ தட்டுகளை $1 வாங்கினேன். நாங்கள் ஒரு குடும்பம் நடத்தலை ஒழுங்கு செய்தோம். நான் நாற்காலிகளுக்கு வர்ணம் பூசும் போது மூவிலை சித்திர ஒப்பனை பாணியில் எடுத்துக்கொண்டு வர்ணம் பூசியது எனக்கு நினைவிருக்கிறது. ஓ இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் உடவராக இருந்தோம். ஆக எங்களுக்கு தேவையா இருந்ததெல்லாம் அவ்வளவுதான். தேவன் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய நன்மையினாலும் நாங்கள் பூமியின் மேல் இருந்த சந்தோஷமான சிறிய ஜோடிகளாக இருந்தோம். நான் இதை கண்டறிந்தேன், அதாவது சந்தோஷம் என்பது எவ்வளவு உலக பொருட்கள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை பொறுத்ததல்ல, ஆனால் உனக்கு அளிக்கப்பட்ட பாகத்தில் நீ எவ்வளவு திருப்தியா இருக்கிறாய் என்பதை பொறுத்ததா இருக்கிறது என்பதே. கொஞ்சம் கழித்து தேவன் கீழே இறங்கி வந்து எங்களுடைய சிறிய வீட்டை ஆசீர்வதித்தார். எங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுடைய பெயர் பில்லி பால். அவன் இப்பொழுது இங்கே இந்த ஆராதனையில் இப்பொழுது இருக்கிறான். அப்பொழுதிலிருந்து கொஞ்சம் கழித்து சுமார் ஒரு 11 மாதங்களுக்கு பிறகு அவர் எங்களை மீண்டுமாய் சாரோன் ரோஜா என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறிய பெண் பிள்ளையோடு ஆசீர்வதித்தார். இந்த பெயர் சாரோனின் ரோஜா என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் சிறிது பணம் சேமித்து வைத்திருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு நாள் நான் சிறிய ஓய்வெடுக்க போவதாக இருந்தேன். பாப்பா ஏரி என்ற இடத்திற்கு மீன் பிடிக்கும்படி போய் கொண்டிருந்தேன். நான் திரும்பி வழியில் வந்து கொண்டிருந்தேன். இந்த சமயத்தின் போது என்னுடைய மனமாற்றத்தை நான் இங்கே விட்டுவிடுகிறேன். நான் மனமாற்றம் அடைந்தேன். டாக்டர் ராய் டேவிஸ் அவர்களால் மிஷனரி பேப்டிஸ்ட் சபையில் நியமனம் செய்யப்பட்டேன். இப்பொழுது ஜெபர்சன்வில்லில் நான் இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் கூடாரத்திற்கு ஒரு ஊழியக்காரனானேன். நான் அந்த சிறிய சபைக்கு போதகனாய் இருந்து கொண்டிருந்தேன். பணமே இல்லாமல் நான் அந்த சபைக்கு 17 வருடங்கள் போதகனாய் இருந்து ஒரு சல்லி காசும் ஒருபோதும் பெறாமல் இருந்தேன். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அதில் காணிக்கை தட்டும் கூட இருந்ததில்லை. தசம பாகங்கள் வேலையிலிருந்து எனக்கு கிடைத்திருந்தவை முதலானவைகள். கட்டிடத்தின் பின்பாகத்தில் நான் ஒரு சிறிய பெட்டியை வைத்திருந்தேன். அதன் மேல் ஒரு அடையாளம் இருந்தது. அதாவது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றிருந்தது. அந்த விதமாகத்தான் சபையானது பணம் செலுத்தினது. நாங்கள் 10 வருட கடன் தொகையை செலுத்தப்பட வேண்டியவர்களாக இருந்தோம். அதை 2 வருடங்களுக்கு முன்னதாகவே செலுத்திவிட்டோம். நான் எந்த விதமான காணிக்கையையும் நான் எடுத்ததே இல்லை. அப்பொழுது என்னிடம் இருந்தது ஒரு சில டாலர்களை நான் என்னுடைய விடுமுறைக்காக சேமித்து வைத்திருந்தேன். அவளும் கூட பினிஷ் சட்டை தொழிற்சாலையில் வேலை செய்தாள். ஒரு அழகான அருமையான பெண். அவளுடைய கல்லறை ஒரு கால் இன்றைக்கு பணியால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் அவள் இன்னமும் என் இருதயத்தில் இருக்கிறாள். மீன் பிடிப்பதற்கு இந்த ஏரி எண்டை போவதற்கு போதுமான பணம் உண்டாயிருக்கும்படி அவள் மிகவும் கடினப்பட்டு வேலை செய்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் ஏரியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கையில் மிஷவாக்கா சவுத் பெண்ட் இந்தியானாவுக்குள் வரும்பொழுது நான் காண துவங்கினேன். கார்களின் பின்னால் இயேசு மாத்திரம் என்று எழுதப்பட்ட விளம்பர அட்டைகள் ஒவ்வொரு காரிலும் தொங்கிக் கொண்டிருப்பதை நான் கவனிக்க துவங்கினேன். இயேசு மாத்திரம் என்பது வினோதமாக இருக்கிறதே என்று நான் எண்ணினேன். அந்த அடையாளங்களை நான் கவனிக்க துவங்கினேன். அது எங்கேயும் காணப்பட்டது. இருசக்கர மிதிவண்டி துவங்கி ஃபோர்ட் காடிலாக் இன்னும் எல்லா வண்டிகளின் மேலும் இயேசு மாத்திரம் என்று இருந்தது. நான் அவைகளில் சிலவற்றை பின்தொடர்ந்து சென்றேன். அவைகள் ஒரு மகத்தான பெரிய சபைக்கு வந்தது. அவர்கள் பெந்தேகோஸ்துகளாய் இருந்தனர் என்று நான் கண்டறிந்தேன். நான் பெந்தேகோஸ்துகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் ஒரு கூட்டமாய் தரையில் கிடந்து அவர்களுடைய வாயில் நுழைத்துள்ள பரிசுத்த உருளைகள். அவர்கள் அதை குறித்து என்னிடம் கூறின ஒவ்வொரு காரியத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே அதனோடு எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. எனவே அவர்கள் இவைகளை எல்லாம் அங்கே உள்ளே செய்து கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். விசுவாசித்து நான் உள்ளே நடப்பேன் என்று நான் நினைத்தேன். எனவே நான் என்னுடைய பழைய ஃபோர்ட் வண்டியை வெளியில் நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து சென்றேன். உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கேள்விப்பட்டவை எல்லாவற்றையும் பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே இரண்டு மகத்தான சபைகள் இருந்தன என்பது எனக்கு தெரிய வந்தது. அவைகளில் ஒன்று PA of JC என்றும் இன்னொன்று PA of W என்றும் அழைக்கப்பட்டது. உங்களில் அநேக ஜனங்களுக்கு ஒரு கால் அந்த பழைய ஸ்தாபனங்கள் நினைவிருக்கலாம். அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் ஐக்கிய பெந்தேகோஸ்தே சபை என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்களுடைய போதகர்கள் சிலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பற்றியும் அவர் எவ்வளவு மகத்தானதா இருந்தார் என்றும் ஒவ்வொரு காரியமும் எவ்வளவு மகத்தானதா இருந்ததென்றும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்தும் போதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். கொஞ்ச நேரம் கழித்து யாரோ ஒருவர் குதித்தெழுந்து அந்நிய பாஷைகளில் பேச துவங்கினார். அதை போன்ற எதையும் நான் என் ஜீவியத்தில் கேட்டதே கிடையாது. அங்கே சில பெண்கள் அவர்களால் முடிந்த விதத்தில் கஷ்டத்தோடு மேலே ஓடி வந்தார்கள். பின்னர் அவர்கள் எல்லோரும் ஓடத் துவங்கினர். சகோதரனே, அவர்களிடத்தில் நிச்சயமாக சபை முறைமைகளே கிடையாது என்று நான் எண்ணினேன். அலறிக்கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இது என்ன ஒரு கூட்டமாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். ஆனால் உங்களுக்கு அதை குறித்து ஏதாவது காரியம் தெரியும். எவ்வளவு அதிக நேரம் நான் இங்கே உட்கார்ந்திருந்தேனோ அவ்வளவு மேலாய் நான் அதை விரும்பினேன். அங்கே ஏதோ காரியம் உண்மையாக இருக்கிறது போன்று தோன்றியது. நான் அவர்களை கவனிக்க துவங்கினேன். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நான் நினைத்தேன், நான் அவர்களோடு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஏனென்றால் நான் கதவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். ஏதாவது காரியம் முடத்தனமாய் துவங்கினால் நான் நேராக கதவுக்கு வெளியே ஓடிவிடலாம் என்றிருந்தேன். என்னுடைய வண்டியை எங்கே நிறுத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அந்த மூலையில் எங்கோ அந்த போதகர்களில் சிலர் பேசுவதை நான் கேட்க துணிகிறேன். அவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்களும் மாணாக்கர்களுமாய் இருந்தனர். ஏன், அது அருமையா இருக்கிறது என்று நான் எண்ணினேன். எனவே சாப்பாடு நேரம் வந்துவிட்டது, எல்லோரும் சாப்பிட வாருங்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் நான் நினைத்தேன், ஒரு நிமிடம் பொருள், வீட்டிற்கு போவதற்கு என்னிடத்தில் $1.75 இருந்தது. என்னிடம் பெட்ரோலுக்கு இருந்த பணம் எல்லாம் அவ்வளவுதான். என்னை வீட்டிற்கு கொண்டு செல்லும்படி அதை எடுத்துக்கொண்டேன். நான் பழைய போர்டு வண்டியை வைத்திருந்தேன். அது அருமையான நல்ல பழைய போர்டு வண்டி. அது ஒன்றும் கெட்டு போனதல்ல. அதோ வெளியே இருக்கிறதே, அதை போன்றது. வெறுமன தேய்ந்து போனது. ஒரு மணிக்கு 30 மைல் வேகம் ஓடும் என்று நான் உண்மையாகவே நம்பியிருந்தேன். ஆனால் நிச்சயமாக இந்த வழியாய் 15, அந்த வழியாய் 15. நீங்கள் பாருங்கள், அது இரண்டையும் ஒன்றாய் சேர்த்தால் உங்களுக்கு 30 கிடைக்கும். நான் நினைத்தேன் அந்த இரவு நான் வெளியே போய்விடலாம். நான் இரவு ஆராதனைக்காக தங்கியிருந்தேன். ஓ, அவர் எல்லா பிரசங்கிமார்களும் எந்த ஸ்தாபனத்தவர்களாய் இருந்தாலும் மேடைக்கு வாருங்கள் என்றார். நாங்கள் சுமார் 200 பேர்களாய் எல்லோரும் அங்கே சென்றோம். நான் உயிரை சென்றேன். எனவே அவர் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் இங்கே பிரசங்கிக்க எங்களிடம் நேரம் இல்லை என்றார். அவர் அப்படியே நடந்து வந்து நீங்கள் யார் என்று எங்கிருந்து வந்தீர்கள் என்று கூறிவிட்டு செல்லுங்கள் என்றார். என்னுடைய நேரம் வந்தது. நான் வில்லியம் பிரண்ணாம் பாப்டிஸ்ட் ஜெஃபர்சன்வில் இந்தியானா என்று கூறிவிட்டு நடந்தேன். மற்ற யாவரும் அவர்களை பற்றி கூற நான் கேட்டேன். பெந்தேகோஸ்தே PFW, PAJC, PAWP என்றார்கள். நான் நடந்து போகையில் நான் அசிங்கமான வாத்துக்குஞ்சி என்று நான் யூகிக்கிறேன் என்று நான் நினைத்தேன். எனவே நான் போய் உட்கார்ந்து காத்திருந்தேன். அந்த நாள் அன்று அவர்கள் அருமையான வாலிப பிரசங்கிமார்களை உடையவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். பின்னர் அவர்கள் இன்றிரவுக்கு ஒருவர் செய்தியை கொண்டு வரப்போகிறார் என்றார்கள். அவர்கள் அவரை மூப்பர் என்று அழைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய ஊழியக்காரர்களை சங்கை என்பதற்கு பதிலாக அது மூப்பர் என்பதாக இருந்தது. அவர்கள் ஒரு கருத்த மனிதனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர் அந்த பழைய பாணியிலான பிரசங்கிமார்களுடைய மேலங்கிகளில் ஒன்றை அவர் அணிந்து கொண்டிருந்தார். எப்பொழுதாவது நீங்கள் அந்த ஒன்றை பார்த்திருக்க முடியும் என்று நான் யூகிக்கவில்லை. பின்னாக நீண்ட புறாவால் போன்று உங்களுக்கு தெரியும் ஒரு வெல்வெட் கழுத்துப்பட்டையுடன் அவருடைய தலையை சுற்றி ஒரு வளையம் போன்று சிறிது வெள்ளை முடியவுடையவராயிருந்தார். வயதான ஏழை நபர். இந்த விதமாக அவர் வெளியே வந்தார். உங்களுக்கு தெரியும் அவர் அங்கே நின்று அப்படியே சுற்றி பார்த்தார். எல்லா பிரசங்கிமார்களும் இயேசுவை குறித்து பேசினார்கள். அவர் எவ்வளவு மகத்தானவர் முதலானவற்றை பற்றி. அந்த வயதான மனிதன் அவருடைய பிரசங்க பாகத்தை யோபிலிருந்து எடுத்தார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது, அதாவது விடியற் காலத்தில் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்த போது நீ எங்கே இருந்தாய்? இந்த ஏழ்மையான வயதான மனிதன் இவர்கள் ஏன் யாராவது வலிவுமான யாரையாவது அங்கே பிரசங்கிக்கு அனுப்பக்கூடாதா என்று நான் நினைத்தேன். இடமானது நிரம்பி நெருக்கமாயிருந்தது. அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை என்று நான் நினைத்தேன். ஆக அப்பொழுது இந்த வயதானவர் பூமியின் மேல் என்ன நடக்கப் போவதாக இருந்தது என்பதை குறித்து பிரசங்கிப்பதற்கு பதிலாக பரலோகத்தில் எல்லா நேரத்திலும் என்ன நடக்கப் போவதாக இருந்தது என்பதை குறித்து பிரசங்கிக்க துவங்கினார். துவக்க காலத்தின் துவக்கத்திலேயே அவரை அவர் எடுத்து அவரை அடிவானத்தில் உள்ள வானவிலுக்கு அவருடைய இரண்டாவது வருகையை திரும்ப கொண்டு வந்தார். ஏன் என்னுடைய ஜீவியத்திலே அப்பேற்பட்ட பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. சரியாக அந்த நேரத்தில் ஆவி அவரை தொட்டது. அவர் அவ்வளவு உயரத்திற்கு குதித்து அவருடைய இரண்டு குதிர்கால்களும் ஒன்று சேர்ந்து போதின. அவருடைய தோள்களை பின்னாக தள்ளி நுனிக்காலில் நடந்து மேடையை விட்டு சென்று நான் பிரசங்கிக்க இங்கே மேடையில் எனக்கு போதுமான இடவசதி இல்லை என்று கூறினார். எனக்கு இங்கே இருக்கின்ற இடத்தை காட்டிலும் அங்கே அவருக்கு அதிக இடம் இருந்தது. நான் நினைத்தேன் ஒரு வயதான மனிதனை அந்த விதமாக கிரியை செய்ய வைத்தது என்றால் அது என் மேல் வந்தால் அது என்ன செய்யும் என்று. ஒருவேளை எனக்கு அதில் கொஞ்சம் தேவை என்று எண்ணினேன். ஏன் அவர் இங்கே வெளியே வந்தார்? அந்த வயதானவருக்காக நான் மிகவும் வருத்தமாக உணர்ந்தேன். ஆனால் அவர் போன போது நான் எனக்காக வருத்தப்பட்டேன். அவர் அங்கிருந்து போகும்போது நான் அவரை நோக்கி பார்த்தேன். அந்த இரவு நான் வெளியே சென்றேன். இப்பொழுது அடுத்த காலையில் நான் யார் என்பதை ஒருவரும் அறிந்து கொள்ளாதபடி நான் யாருக்கும் கூறப்போவதில்லை என்று நான் எண்ணினேன். எனவே நான் சென்றேன். அந்த இரவு நான் என் கால் சட்டையை இஸ்திரி போட்டது போல இருக்க அழுத்தி வைத்திருந்தேன். நேராக சோழ வயலுக்கு சென்று தூங்கினேன். நான் போய் சில ஸ்டேல் ரோல்களை எனக்கு வாங்கி வந்தேன். நான் ஒரு நிக்கலுக்கு அவைகளை நிறைய வாங்கி வந்தேன். அங்கே ஒரு குழாய் இருந்தது. நான் அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்தேன். எனவே எனக்கு தெரியும் அது கொஞ்ச நேரத்திற்கு தான் தாங்கும். எனவே நான் போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அதை குடித்து போய் என்னுடைய ரோல்களை சாப்பிட்டேன். திரும்பி வந்து இன்னொரு முறை தண்ணீர் குடித்தேன். சோழ வயலுக்குள் சென்று இரண்டு இருக்கைகளை எடுத்து என்னுடைய சிறிய கோடிடப்பட்ட பருத்தி நூலாலான கால் சட்டைகளை உள்ளே வைத்து அவைகளை இருக்கைகளின் மேல் வைத்து அழுத்தினேன். அந்த இரவு நான் ஏறக்குறைய முழு இரவும் ஜபித்தேன். நான் கத்தாவே, நான் நுழைந்திருக்கிறேனே, இது என்ன? இந்த விதமான பக்தியுள்ள ஜனங்களை என் ஜீவியத்தில் நான் கண்டதில்லையே என்றேன். நான் இதெல்லாம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும் என்றேன். அடுத்த நாள் காலையில் நான் அங்கே சென்றேன். எங்களை காலை ஆகாரத்திற்கு அழைத்தார்கள். உண்மையிலேயே நான் அவர்களோடு சாப்பிட போக மாட்டேன். ஏனென்றால் காணிக்கை பெட்டியில் போட என்னிடத்தில் பணம் எதுவும் இல்லாதிருந்தது. நான் வெறுமன திரும்பி சென்றேன். அடுத்த நாள் காலையில் நான் உள்ளே சென்ற போது ஏன் நான் அந்த ரோல்களில் சிலவற்றை சாப்பிட்டு விட்டு போய் அமர்ந்தேன். அவர்கள் ஒலிபெருக்கியை வைத்திருந்தனர். அதற்கு முன்பாக நான் ஒரு மின்சார ஒலிபெருக்கியை கண்டதே இல்லை. அந்த காரியத்தை குறித்து நான் பயந்து போனேன். அது ஏதோ ஒரு கம்பியில் தொங்கிக் கொண்டிருந்தது. அது கீழ் நோக்கி தொங்கிக் கொண்டிருந்தது. தொங்கும் ஒலிபெருக்கிகளில் ஒன்றை போன்று. அவர் கடந்த இரவு மேடையின் மேல் அங்கே ஒரு வாலிப பேட்டரிஸ்ட் பிரசங்கியார் இருந்தார் என்றார். நானோ ஓஹோ, இப்பொழுது ஏதாவது செய்வது எனக்கு நல்லது என்று நினைத்தேன். அவர் மேடையின் மேல் இருந்ததிலேயே அவர்தான் வாலிபமான பிரசங்கி. அவருடைய பெயர் பிரண்ணாம். அவர் எங்கே இப்பொழுது இருக்கிறார் என்பதை பற்றி யாருக்காவது தெரியுமா? அவரை வரும்படியே சொல்லுங்கள். காலை செய்தியை அவர் கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார். ஓ என்ன, நான் ஒரு பருத்தி நூல் கார்ச்சட்டையும் ஒரு டி ஷர்ட்டையும் அணிந்திருந்தேன். உங்களுக்கு தெரியும் பாப்டிஸ்டுகளாகிய நாங்கள் உங்களுக்கு தெரியுமே பிரசங்கப்பிடத்திற்கு போகும் போது ஒரு சூட் அணிய வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். சரியாக அந்த நேரத்தில் அவர்கள் அதை அப்பொழுது வடக்கு பாகத்தில் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய சர்வதேச கூட்டம். அது தென்பாகத்தில் நடந்திருந்தால் அதில் கருத்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடாமல் போயிருக்கும். அங்கே அவர்களுக்கு கருத்தவர்கள் இருந்தார்கள். நான் ஒரு தெற்கத்தியர். இருந்தாலும் மற்ற யாரையோ காட்டிலும் நான் மேலானவர் என்ற எண்ணம். நீங்கள் பாருங்கள், எனக்கு அந்த வெற்றி வீராப்பு இருந்தது. அது அந்த காலையில் ஒரு கருத்த மனிதன் என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க நேர்ந்தது. எனவே நான் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்தேன். அவர் ஒரு சகோதரன் என்று நான் நினைத்தேன். அவர் வில்லியம் பிரண்ணம் எங்கே இருக்கிறார் என்று யாருக்காவது தெரியுமா என்றார். நான் இந்த விதமாக என் இருக்கையில் குனிந்து கொண்டேன். எனவே அவர் இரண்டாவது முறையாக அதை அறிவித்தார். அவர் அந்த சிறிய ஒளிபெருக்கியை இழுத்து, வெளியே இருக்கின்ற யாருக்காவது வில்லியம் பிரண்ணம் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா என்றார். இன்றைய காலை செய்திக்காக அவர் மேடை மீது தேவைப்படுகிறார் என்று அவரிடம் கூறுங்கள். அவர் தெற்கு இந்தியானாவில் இருந்து வந்த ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியார் என்றார். நான் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கீழாக குனிந்து கொண்டேன். உங்களுக்கு தெரியுமே, எப்படி இருந்தாலும் யாருக்கும் என்னை தெரியவில்லை. அந்த கருத்த பையனை உற்று பார்த்து, அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா என்றார். நான் நினைத்தேன், ஒன்று நான் பொய் சொல்ல வேண்டும் அல்லது ஏதாவது காரியம் செய்ய வேண்டும். எனவே நான் இங்கேயே உட்கார்ந்து என்றேன். அவர் சரியையா என்றார். நான் சொன்னேன், நான் உன்னிடம் ஏதோ காரியம் கூற விரும்புகிறேன். நான் தான் அது என்றேன். அவன், அப்படியானா இங்கே மேலே போங்கள் என்றான். நான், இல்லை, என்னால் முடியாது என்றேன். பாருங்கள், நான் சொன்னேன், நான் இந்த பழைய சாதாரண பருத்தி காற்றையும் இந்த டீ சட்டையையும் அணிந்திருக்கிறேன் என்றேன். நான் என்னால் இங்கே மேடைக்கு போக முடியாது என்றேன். அதற்கு அவன், நீ எப்படி உடுத்திருக்கிறாய் என்பதை பற்றி அந்த ஜனங்கள் கவலைப்பட மாட்டார்கள், அங்கே மேலே போங்கள் என்றான். நானோ, முடியாது முடியாது என்றேன். நான் அமைதியாயிரு, ஒன்றையும் நீ இப்போது சொல்லாதே என்றேன். அவர்கள் ஒரு நிமிடத்தில் மீண்டும் ஒலிபெருக்கியை வந்து, வில்லியம் பிரண்ணம் எங்கே இருக்கிறார் என்று யாருக்காவது தெரியுமா என்றார்கள். அவரோ, அவர் இங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார் என்றான். ஓ, என்ன, அங்கே நான் அந்த சிறிய டீ சட்டையுடன் எழும்பி நின்றேன். உங்களுக்கு தெரியும், அவர், திரு பிரண்ணம் மேலே வாரும், நீ செய்தியை கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம் என்றார். ஓ, என்ன, அந்த பிரசங்கிமார்கள் எல்லாரும் முன்னிலையிலுமா, அந்த எல்லா ஜனங்கள் முன்னிலையிலுமா? உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே நடுவில் மேலே சென்றேன். என்னுடைய முகம் சிவந்து காதுகள் எரிய தொடங்கியது. சாதாரண கார்ச்சட்டையும் டீ சட்டையோடும் பிரசங்கியா, நான் மேடை மேல் நடுவில் சென்றேன். நீங்கள் பாருங்கள், இதற்கு முன்ன கண்டிராத ஒரு மின்சார ஒலிபெருக்கிக்கு முன்னால் பாப்டிஸ்ட் பிரசங்கியார் சென்றார். நான் இங்கே எழுப்பி நின்று, நான், நல்லது, நான் இதை குறித்து அறிய நின்றேன். உங்களுக்கு தெரியும், உண்மையாக பயத்துடன் நான் வார்த்தையில் தடுமாறி கொண்டிருந்தேன். நான் இங்கே லூக்கா 16 எடுத்து நான் நினைத்தேன். நான் பேசும் பொருளை எடுத்து அவன் பாதாளத்தில் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அழுதான். உங்களுக்கு தெரியும், நான் பிரசங்கிக்க துணிகிறேன். நான் பிரசங்கிக்கையில் சற்று மேலாக உணர்ந்தேன். நான், ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்து அவன் அழுதான் என்றேன். அந்த மூன்று சிறிய வார்த்தைகள், அதை போன்று அநேக செய்திகள் இடம் உண்டு. உதாரணமாக, இதை நீ விசுவாசிக்கிறாயா, கண்மலையை பார்த்து பேசு போன்றவை. நான் அவளை பிரசங்கிக்க நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, என்னிடத்தில் இருந்தது. அப்பொழுது அவன் அழுதான். நான், அங்கே பிள்ளைகளே கிடையாது, நிச்சயமாக நரகத்தில் கிடையாது, அப்பொழுது அவன் அழுதான். நான் சொன்னேன், அங்கே பூக்கள் எதுவுமில்லை, அப்பொழுது அவன் அழுதான். அங்கே தேவன் இல்லை, அப்பொழுது அவன் அழுதான். அங்கே கிறிஸ்து இல்லை, அப்பொழுது அவன் அழுதான். பின்னர் நான் அழுதேன். ஏதோ காரியம் என்னை பற்றிக் கொண்டது. என்ன, ஓஹோ, என்ன, பிறகு என்ன சம்பவித்தது என்று எனக்கு தெரியாது. பின்னர் நான் என் சுயத்திற்கு வந்த போது நான் வெளிப்பக்கமாக நின்று கொண்டிருந்தேன். அந்த ஜனங்கள் அழுதிக்கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் அழுது கொண்டு இருந்தனர். நாங்கள் ஒரு பயங்கரமான நேரத்தோடு இருந்தோம். நான் வெளியே வந்தபோது அங்கே ஒருவன் ஒரு மகத்தான பெரிய டெக்சாஸ் தொப்பியையும் பெரிய காலணிகளும் அணிந்தவனாய் என்னிடம் நடந்து வந்து, நான் மூப்பர் இன்னார் இன்னார் என்றான். பிரசங்கியாரோ மாட்டுக்கார பையன் உடையையும் மாட்டுக்கார பையன் காலணிகளையும் அணிந்திருந்தார். சரி, அப்படியானால் என் சாதாரண காட்சத்தை ஒன்றும் அப்பொழுது அவ்வளவு மோசமானதல்ல என்று நான் நினைத்தேன். அவரோ, நீ டெக்சாஸுக்கு வந்து அங்கே எனக்கு ஒரு எழுப்புதல் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான் அதை குறித்துக் கொள்ளட்டும் ஐயா. அதை போன்று நானும் குறித்துக் கொண்டேன். இங்கே ஒருவர் ஒரு விதமான குடிப்பந்தாட்ட கால்சட்டைகள் ஒன்றை இருந்தவனாய் வந்தான். குடிப்பந்தாட்டம் விளையாடும் போது அவர்கள் அதை வழக்கமாக அணிந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரியுமே, அவைகள் சிறிய கச்சைகிட்ட தளர் முழு கால்சட்டைகளாயிருந்தன. அவன், நான் மூப்பர் இன்னார் இன்னார் மியாமில் இருந்து வருகிறேன், நானும் அதை விரும்புகிறேன் என்றான். என்ன, ஒரு கால் உடுத்திக் கொள்வது அதில் அவ்வளவு பெரியதல்ல என நான் எண்ணினேன். நான் அதை நோக்கி பார்த்தேன், எல்லாம் சரிதான் என நான் எண்ணினேன். எனவே நான் இவர்களை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி சென்றேன். மனைவி என்னை சந்தித்து, பெலி, நீ எதற்காக இவ்வளவு சந்தோஷமாக காணப்படுகிறாய் என்றாள். நானோ, விளைச்சலின் ஆடையை நான் சந்தித்தேன். என்ன, நீ கண்டதிலேயே மேலானது. அந்த ஜனங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை குறித்து வெட்கப்படவில்லை என்றேன். ஓ, நான் அது எல்லாவற்றையும் குறித்து அவரிடம் கூறினேன். நான் இங்கே பார்த்தேனே ஒரு தொடர்ச்சியான அழைப்புகள், அந்த ஜனங்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று. அவள், அவர்கள் பரிசுத்த உருளைகள் அல்ல, அவர்கள் அப்படித்தான் என்றாள். நான், அவர்கள் எந்த விதமான உருளைகள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேவையான ஏதோ காரியத்தை அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றேன். புரிகின்றதா? நான் அந்த ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக இருக்கிறேன் என்றேன். நான் 90 வயது நிரம்பிய ஒரு வயதான மனிதன் மீண்டும் பாலிபராய் வந்ததை நான் கண்டேன் என்று கூறினேன். நான் என்னுடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை என்றேன். ஏன், ஒரு பாப்டிஸ்ட் அந்த விதமாக பிரசங்கிக்கிறதை நான் கண்டதே இல்லை. அவர்கள் மூச்சு கிளறி போகப்பட்ட பிரசங்கிக்கிறார்கள். அவர்களுடைய முட்டிகளை தரை மட்டுமாய் வளைத்து திரும்பி எழும்பி அவருடைய மூச்சு பிடிக்கிறார்கள் என்று நான் கூறினேன். இரண்டு வட்டார தூரத்திற்கு அப்பாலேயே அவர்களிடம் பிரசங்கிக்கிறதை நீங்கள் கேட்கலாம் என்று கூறினேன். என்னுடைய ஜீவியத்தில் அப்படியே நான் கேட்டதே இல்லை என்று நான் கூறினேன். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள். இன்னொருவன் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து கூறுகிறான். என் ஜீவியத்தில் நான் கேட்டதே இல்லை என்று நான் கூறினேன். நான் நீ என்னுடன் வருகிறாயா என்றேன். அவள் பேரே, நான் உண்மை மனது கொண்ட போது மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உமோடு இருப்பேன் என்று கூறினேன். அவள் நான் போவேன் என்றாள். அவள் இப்பொழுது நாம் குடும்பத்தாரிடம் கூறுவோம் என்றாள். நான் நீ உன் தாயாரிடம் கூறு, நான் என் தாயாரிடம் கூறுவேன் என்று. எனவே நாங்கள் நான் போய் அம்மாவிடம் கூறினேன். அதற்கு அம்மா, நல்லது பில்லி, நிச்சயமாக என்னவெல்லாம் செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரோ போய் அதை செய்
என்றார்.
எனவே திருமதி பிரம்பா என்னை வரும்படி அழைத்திருந்தாள். போனேன். அவள், நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, அதை குறித்து என்ன என்றாள். நான் சொன்னேன், ஓ திருமதி பிரம்பா, நான் நீங்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட ஜனங்களை கண்டதில்லையே என்றேன். அவளோ, அமைதியாயிரு அமைதியாயிரு என்றாள். நான் தரிப்பெருமாட்டி என்றேன். நான் வருந்துகிறேன் என்று. அவளோ, அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்பது உனக்கு தெரியுமா என்றாள். நானோ, தெரியாது பெருமாட்டி, அது எனக்கு தெரியாது என்றேன். நான், அவர்கள் அருமையான ஜனங்கள் என்றேன். அவள், அந்த விதமான எண்ணமே அதை போன்ற காரியத்திற்குள் என்னுடைய மகளை எங்கள் மத்தியில் இருந்து நீ இழுத்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறாயா என்றாள். முட்டாள்தனமான மற்ற சபைகள் வெளியே தூக்கி எறிந்த குப்பையே அன்றி அது வேறொன்றுமில்லை என்றாள். அவள், நிச்சயமாக அதை போன்றதிலிருந்து என்னுடைய மகளை நீ வெளியே கொண்டு போக வரமாட்டா என்றாள். நான், ஆனால் உங்களுக்கு தெரியுமா திருமதி பிரம்பா, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் என்னை அந்த ஜனங்களோடு போகும்படியாய் விரும்புகிறதை நான் உணர்கிறேன் என்று. அவள், நீ உன்னுடைய சபைக்கு திரும்பி போய் அவர்கள் உனக்கு ஒரு போதக இல்லத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் நிலைக்கு வரும் வரைக்கும் புத்தியுள்ள ஒரு மனிதரை போன்று நடந்து கொள் என்றாள். நீ என்னுடைய மகளை அங்கே கொண்டு போக போவதில்லை என்றாள். நான், சரி பெருமாட்டியே என்று நான் அப்படியே திரும்பி வெளியே நடந்தேன். அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் வெளியே வந்து, அவள், அம்மா கூறினது என்ன இருந்தாலும் நான் உன்னோடு சார்ந்திருப்பேன் என்றாள். அவளுடைய இருதயத்தை ஆசீர்வதியும். நானோ, ஓ அதெல்லாம் பரவாயில்லை தேனே என்றேன். நான் அதை அப்படியே போக விட்டேன். அப்பேற்பட்டதான ஒரு கூட்ட ஜனத்தோடு அவளுடைய மகள் போக அவள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அது குப்பையே அன்றி வேறொன்றுமில்லை. எனவே நான் அதை ஒரு விதமாக போகவிட்டேன். என் ஜீவியத்தில் நான் செய்த மோசமான தவறாக அது இருந்தது. மோசமானவைகளில் ஒன்று. கொஞ்சம் கழித்து சில வருஷங்களுக்கு பிறகு பிள்ளைகள் வளர்ந்தார்கள். 1937 அங்கே ஒரு வெள்ளம் வந்தது. அந்த நேரத்தில் நான் ரோந்தில் இருந்தேன். என்னால் முடிந்த அளவிற்கு பிளந்து கொண்டு விடும் வீடுகளில் இருக்கும் ஜனங்களை வெள்ளத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய சொந்த மனைவியே சுகவீனமானாள். அவள் உண்மையாகவே சளி காய்ச்சலால் சுகவீனமாயிருந்தாள். அவளை வெளியே கொண்டு சென்றனர். வழக்கமாக செல்லும் மருத்துவமனை நிரம்பி இருந்ததால் அவளை அங்கே சேர்க்க முடியவில்லை. எனவே நாங்கள் அவளை அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கே அவர்கள் ஒரு அறையை வைத்திருந்தனர். எனவே அவர்கள் அதன் பிறகு என்னை திரும்பி வெளியே அழைத்தார்கள். நான் ஒரு படகொட்டியை போன்று எப்பொழுதும் ஆற்றிலேயே ஜீவித்தேன். எனவே நான் எப்பொழுதும் ஜனங்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை அழைத்து அங்கே ஒரு வீடு இருக்கிறது, அது கிட்டத்தட்ட விழுந்து போக ஆயத்தமாயிருக்கிறது. அங்கே ஒரு தாயும் ஒரு கூட்ட பிள்ளைகளும் உள்ளே இருக்கிறார்கள். உங்களுடைய எந்திர படகினால் அங்கே உள்ளே அவர்களிடத்தில் போகக்கூடுமானால் என்று கூறினார்கள். நானோ, என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று. நான் அந்த அலைகளுக்கு எதிராக படகை செலுத்தினேன். அங்கே வெள்ள தடை உடைந்து விட்டது. ஓஹோ, என்னை பட்டணத்தை அப்படியே அடித்துக் கொண்டு போய்விட்டது. நான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடிவிலே சந்தைகளினூடாகவும் இடங்களினூடாகவும் சென்றேன். அவர்கள் ஜெபிக்கின்ற இடத்திற்கு நெருக்கமாக அந்த பழைய வெள்ளக்காப்புக்குரிய அணக்கரையண்டை சென்றேன். தண்ணீரோ கொட்டிக்கொண்டே இருந்தது. யாரோ ஒருவர் அலரும் சத்தத்தை நான் கேட்டேன். முன் மண்டபத்தில் ஒரு தாயார் நின்று கொண்டிருக்கிறதை கண்டேன். அங்கே பெரிய உருளைகள் அதனுடாக அந்த விதமாக போய்கொண்டிருந்தன. நான் இந்த வழியாக என்னால் முடிந்த அளவிற்கு சென்று ஓடையை தொட்டு திரும்பி வந்து அந்த பக்கத்தை அடைந்தேன். சரியாக முன் மண்டபத்தின் கம்பம், அதாவது கதவின் கம்பத்திலிருந்து தூணண்டையில் நான் சரியான நேரத்தில் என் படகை அதில் கட்டுவதற்கு நிறுத்தினேன். நான் உள்ளே ஓடி அந்த தாயாரை பற்றி பிடித்து அவளை உள்ளே கொண்டு வந்து இரண்டு அல்லது மூன்று பிள்ளைகளையும் கொண்டு வந்தேன். நான் என்னுடைய படகை கட்டவிழ்த்து அவளை படகில் ஏற்றி திரும்பினேன். கீழான வழியாக வெளியே வந்து அவளை கரைக்கு கொண்டு வர நான் அவளை கரை சேர்க்கும் வரை அது சுமார் பட்டணத்தினூடாக 1.5 மைல் தூரம் இருந்தது. பின்னர் நான் இங்கே வந்தபோது அவள் மயங்கி போயிருந்தாள். என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை என்று அவள் அறிந்து கொண்டிருந்தாள். நான் நினைத்தேன், வீட்டில் அவளுடைய குழந்தையை விட்டுவிட்டால் போலும் என்று நான் நினைத்தேன். ஓ என்ன, அவர்கள் அவளை கவனித்துக் கொண்டிருக்க முயற்சிக்கையில் நான் திரும்பவும் அந்த இடத்திற்கு சென்றேன். நான் அறிய வந்தது, அதாவது அவளுடைய குழந்தை அங்கே எங்கோ இருந்தது என்று அறிந்து கொள்ள விரும்பினாளாம். அங்கே சுமார் 3 வயதுள்ள ஒரு சிறுவன் இருந்தான். அவளோ ஏதோ ஒரு சிறு பால் குடிக்கும் குழந்தையை அல்லது அதை போன்றதை கூறுகிறாள் என்று நினைத்தேன். எனவே நான் திரும்பி போய் அந்த இடத்தை அடைந்தேன். நான் அந்த படகை அங்கே கொண்டு போய் உள்ளே சென்ற போது எந்த குழந்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. முன்கூடம் உடைந்து வீடு விழுந்து போயிட்டு நான் துரிதமாய் ஓடி என்னுடைய படகை மிதக்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பலகை துண்டை வேகமாய் பற்றி பிடித்து படகுக்குள் சென்று அதை இழுத்து கட்டவிட்டேன். ஓடுகிற ஆற்றின் ஆழத்திற்குள் அது என்னை கொண்டு சென்றது. அப்பொழுது அது ஏறக்குறைய 11:30 மணியாயிருக்கும். பனி பெய்து கொண்டும் ஆலங்கட்டி விழுந்து கொண்டிருந்தது. நான் படகின் எந்திரத்தை துவக்கும் கயிற்றை பற்றி பிடித்து படகை இழுக்க முயற்சித்தேன். அது இயங்க தோங்கவில்லை. நான் முயற்சித்தும் அது இயங்க தோங்கவில்லை. நான் மீண்டும் முயற்சித்தேன். அந்த தண்ணீர் ஓடும் வேகத்தில் தூரம் போய்விட்டேன். நீர்வீழ்ச்சியோ எனக்கு கீழாக இருக்கிறது. நான் உண்மையாகவே கஷ்டத்தோடு முயற்சித்துக் கொண்டிருந்தேன். நான் ஓ என்ன, என்னுடைய முடிவிதோ இருக்கிறது, இதுதான் அது என்று நான் எண்ணினேன். நான் உண்மையாகவே கஷ்டப்பட்டு முயற்சித்தேன். நான் கட்டாவே இந்த விதமான ஒரு மரணத்தில் என்னை மறிக்க விடாதே என்று கூறி நான் இழுத்து இழுத்து பார்த்தேன். நீ போகக்கூடாது என்ற அந்த குப்பை கூட்டத்தை குறித்து என்ன என்ற காரியம் என் நினைவுக்கு திரும்பி வந்தது. புரிகின்றதா? நான் என் கரத்தை குறித்து படகின் மேல் வைத்து நான் தேவரே என் மேல் இரக்கமாயிரும், இந்த விதமாக என் மனைவியையும் என் குழந்தையையும் விட்டுவிட அனுமதியாதேயும், அவர்கள் அங்கே வியாதியா இருக்கிறார்கள், தயவு செய்யும் என்றேன். நான் தொடர்ந்து இந்த விதமாக இழுத்துக் கொண்டே இருந்தேன். அதுவோ இயங்கவே இல்லை. கீழே எங்கே கொந்தளிக்கிறதை என்னால் கேட்க முடிந்தது. ஏனென்றால் வெறும் சில நிமிஷங்கள் தான். ஓ என்ன, அதுவாகத்தானது இருக்கும். நானோ கத்தாவே நீர் என்னை மன்னிப்பீரானால் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று நான் உமக்கு வாக்களிக்கிறேன் என்றேன். அந்த படகில் அங்கே முழுகார் படகிட்டு பனிக்கட்டி மாலை என் முகத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. நான் நீர் என்னை செய்ய விரும்புகின்ற எந்த காரியத்தையும் நான் செய்வேன் என்றேன். நான் மறுபடியும் கைத்தை இழுத்தேன். அது இயங்க தொடங்கியது. அதிலிருந்து எல்லா பெட்ரோலையும் என்னால் முடிந்தவரை திறந்துவிட்டு முடிவிலே கரைக்குள்ளாக சென்று நான் ரோந்து வண்டியை கண்டுபிடிக்க திரும்பி சென்றேன். நான் நினைத்தேன் அவர்களே சிலர் அங்கே அரசாங்கமே அப்படியே அடித்துக் கொண்டு போய்விட்டது என்று கூறினார்கள். என்னுடைய மனைவியும் குழந்தையும் இரண்டு குழந்தைகளும் உள்ளே அங்கே இருந்தனர். என்னால் முடிந்த அளவு கடினப்பட்டு அரசாங்க மருத்துவமனை நோக்கி சென்றேன். அதனூடாக எல்லா இடத்திலும் தண்ணீர் கிட்டத்தட்ட 15 அடி ஆழத்திற்கு இருந்தது. அங்கே ஒரு வீட்டுப்பணி மேற்பார்வையாளர் இருந்தார். நான் மேற்பார்வையாளரே, மருத்துவமனைக்கு என்ன சம்பவித்தது என்று. அவர் இப்பொழுது கவலைப்படாதே, உனக்கான யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்றார். நான் ஆம், சுகவீனமாய் உள்ள ஒரு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்றேன். அவர்கள் எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள் என்றார். அவர்கள் எல்லோரும் ஒரு வாடகை வண்டியில் சார்லஸ் டவுன் நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றார். நான் ஓடி போய் என்னுடைய மோட்டார் கார் ஏறிக்கொண்டு என்னுடைய படகு அதன் பின்னால் இருக்க அங்கே ஓடினேன். பின்னர் ஓடைகளோ 2.5 அல்லது 3 மைல் அகலத்தில் வந்தது. இரவு முழுவதுமாக நான் முயற்சித்தேன். அவர்களில் சிலர் அந்த வாடகை வண்டி அங்கே தாங்குகால் சட்டத்தில் இருந்த பாதையை விட்டு அடித்துக் கொண்டு போய்விட்டது என்றார்கள். நான் தானே தண்ணீரினால் ஒரு சிறிய தீவில் சூழப்பட்டு அங்கேயே 3 நாட்களாக உட்கார்ந்திருந்தேன். அது குப்பைதானா அல்லது இல்லையா என்பதை குறித்து யோசித்து பார்க்க எனக்கு அதிகமான நேரம் இருந்தது. என்னுடைய மனைவி எங்கே இருக்கிறாள் என்று அடித்துக் கொண்டிருந்தது. முடிவிலே நான் அவளை கண்டபோது நான் வெளியே வந்து ஒரு சில நாட்களில் நான் கடந்து சென்றேன். அவள் இந்தியானாவில் உள்ள கொலம்பஸ் வழிமட்டமாக போய்விட்டாள். அங்கே உள்ள பேப்டிஸ்ட் அரங்கத்தில் ஒரு மருத்துவமனை போன்று வியாதியஸ்தர் அறைகளை சிறிய அரசாங்க கட்டிடங்களால் அமைத்திருந்தனர். என்னால் முடிந்த அளவு கடினத்தோடு நான் ஓடி அவள் எங்கே இருக்கிறாள் என்று கண்டறிய என்று கூச்சலிட்டேன். நான் நோக்கி பார்த்தேன். அதோ அவள் அங்கே ஒரு கட்டிலின் மேல் படுத்துக் கொண்டாள். அவளுக்கு க்ஷயரோகம் உண்டாயிருந்தது. அவளுடைய சிறிய எலும்பு கரத்தை அவள் உயர்த்தி டெல்லி என்று அவள் கூறினாள். நான் அவளந்தை ஓடி தேனே ஹோப் என்று. அவள் நான் பயங்கரமாய் காணப்படுகிறேன் அப்படித்தானே என்றாள். நானோ இல்லை தேனே, நீ எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறாய்
என்றேன்.
அவளுடைய ஜீவனை காப்பாற்ற எங்களுக்கு இருந்த எல்லாவற்றோடும் கூட நாங்கள் சுமார் 6 மாதங்கள் வேலை செய்தோம். ஆனால் அவளோ தொடர்ந்து பலவீனமாய்க்கொண்டே சென்றாள். ஒரு நாள் நான் ரோந்து போய்கொண்டிருந்த போது நான் என்னுடைய வானொலியை திருப்பினேன். தொலைபேசியில் தொடர்பு கொள் என்று வானொலியில் அவர்கள் ஒரு பெயரிட்டு கூப்பிடுவதை நான் கேட்பதாக நினைத்தேன். என்னவென்றால், வில்லியம் பிரண்ணாம் உடனே மருத்துவமனைக்கு தேவைப்படுகிறார், மனைவியோ மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்று. சிகப்பு விளக்கை போட்டுக்கொண்டு எச்சரிக்கை சங்குலியை திறந்துவிட்டு என்னால் முடிந்த அளவு திரும்பவும் வேகமாக நான் மருத்துவமனைக்கு விரைந்தேன். பின்னர் நான் மருத்துவமனையை அடைந்ததும் நான் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினேன். மருத்துவமனையினூடாக வந்து கொண்டிருந்த போது சிறு பையன்களாய் ஒன்றாக சேர்ந்து ஓடி விளையாடியதும் ஒன்று சேர்ந்து மீன்பிடித்ததுமான என்னுடைய சிறிய வயது நண்பன் சாம் அடையரை நான் கண்டேன். டாக்டர் சாம் அடையர் அண்மையில் வந்த தரிசனத்தில் இருந்த ஒருவராக அவர் இருக்கிறார். அவரையும் அவருடைய தனி மருத்துவமனையும் பற்றி கூறினேன். யாராவது அந்த தரிசனத்தை சந்தேகித்திருந்தால் அந்த தரிசனம் சரியாக இருந்ததா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அவருடன் சற்று தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கூறினார். ஆக அப்பொழுது அங்கே அவர் அந்த விதமாக வந்தார். அவருடைய தொப்பியை அவருடைய கரத்தில் வைத்திருந்தார். அவர் என்னை அவர் ஆழ துவங்கினார். நான் அவரண்டை ஓடி என் கரங்களை அவர் மேல் சுற்றி போட்டுக் கொண்டேன். அவர் அவருடைய கரங்களை என்னை சுற்றி போட்டுக் கொண்டு வெளி அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். அவர் நான் வருந்துகிறேன், என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்தேன், நான் தனித்துறை வல்லுநர்களையும் வரவழைத்து எல்லா காரியங்களையும் செய்தேன் என்றார். நானோ சாம், நிச்சயமாக அவள் மறிக்கப் போவதில்லை என்றேன். அவரோ ஆம், அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். அவர் பில், நீ உள்ளே அங்கே போகாதே என்றார். நானோ சாம், நான் உள்ளே போயாக வேண்டும் என்றேன். அவரோ அதை செய்யாதே செய்யாதே தயவு செய்து செய்யாதே என்றார். நான் உள்ளே போக அனுமதியும் என்றேன். நான் உன்னோடு வருகிறேன் என்றார். நான் இல்லை, நீர் அங்கேயே வெளியேறும், அவளுடைய கடைசி நிமிடங்களில் நான் அவளோடு இருக்க விரும்புகிறேன் என்றேன். அவர் அவள் சுயநினைவற்றிருக்கிறாள் என்றார். நான் அறைக்கு நடந்து சென்றேன். மருத்துவத்தை அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளும் ஹோப்பும் ஒன்றாக பள்ளி தோழிகளாக இருந்தன. எனவே நான் நோக்கி பார்த்தேன். அவள் அவளுடைய கரத்தை மேலே வைத்தால் நான் அவளை நோக்கி பார்த்து அவளை அசைத்தேன். அவள் அங்கே இருந்தாள். அவள் சுமார் 120 பவுண்ட் எடையில் இருந்து கிட்டத்தட்ட 60 பவுண்டுக்கு வந்துவிட்டிருந்தாள். நான் அவளை குலுக்கினேன். நான் ஒரு 100 வயது மட்டும் ஜீவிக்க நேர்ந்தாலும் என்ன சம்பவித்தது என்பதை நான் மறக்கவே மாட்டேன். அவள் அப்படியே திரும்பினாள். அந்த மகத்தான பெரிய அழகான கண்கள் என்னை நோக்கி பார்த்தன. அவள் சிரித்தாள். அவள், பில்லி, நீ ஏன் என்னை திரும்ப அழைத்தீர் என்றாள். நான் சொன்னேன், தேனே, எனக்கு இப்பொழுதுதான் பணம், நான் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. நாங்கள் 100,000 டாலர்கள் வைத்திய கட்டண கடனுடையவர்களாய் அதை கொடுத்து தீர்க்க ஒன்றுமே இல்லாதவர்களாய் இருந்தோம். நான் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. ஒவ்வொரு இரவும் 2 அல்லது 3 முறை அவளை பார்த்தேன். அப்பொழுது அவள் அந்த நான் உன்னை திரும்ப அழைத்தேன் என்று நீ எதை குறிப்பிடுகிறாய் என்றேன். அவளோ, பில், நீர் எதை குறித்து பிரசங்கித்திருக்கிறீர், நீர் எதை குறித்து பேசியிருக்கிறீர், ஆனால் அது என்ன என்பதை குறித்து ஒரு கருத்து முக்கியல்லையா என்றாள். நானோ, நீ எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றேன். அவள், பரலோகம் என்றாள். அவள், பாரும் என்றாள். அவள், பெண்மையான ஆடைகளை இந்த ஏதோ காரியத்தாலோ அல்லது சில ஜனங்களாலோ அல்லது மனிதனாலோ அல்லது ஸ்திரீகளாலோ நான் பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டிருந்தேன் என்றார். அவளோ, நான் இந்த அமைதியிலே சமாதானமாக இருந்தேன் என்றார். பெரிய அழகான பறவைகள் மரத்திலிருந்து மரத்துக்கு பறந்து கொண்டிருந்தது என்றார். அவளோ, நான் தானே பக்கத்தில் இருக்கிறதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்றாள். அவள், நம்முடைய தவறை நான் உனக்கு சொல்லப் போகிறேன் என்றாள். அவள் கீழே விட்டாரு என்றாள். நான் அப்படி செய்யவில்லை. நான் முழங்கால் படியிட்டு அவளுடைய கரங்களை பற்றிக் கொண்டேன். அவளோ, நம்முடைய தவறு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றாள். நான், ஆம், இனி இருதயமே நான் அறிவேன் என்றேன். அவள், நாம் தாயாருக்கு செவி கொடுத்திருக்க கூடாது, அந்த ஜனங்கள் சரியா இருந்தார்கள் என்றார். நானோ, எனக்கு அது தெரியும்
என்றேன்.
அவள், நீர் அந்த ஜனங்களிடத்திற்கு போவீர் என்ற வாக்குறுதியை எனக்கு செய்யும், ஏனென்றால் அவர்கள் சரியா இருக்கிறார்கள்
என்றார்.
அவள், அந்த விதமாக என் பிள்ளைகளை வளருங்கள் என்றாள். அவள், நான் உமக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்றாள். அவள், நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் போவதற்கு நான் பயப்படவில்லை, அது அழகா இருந்தது என்றார். அவளோ, ஒரே ஒரு காரியம், பில், என்னை விட்டு போவதை நான் வெறுக்கிறேன் என்றாள். நீர் அந்த 2 பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் என்றாள். அவள், நீர் தனிமையாய் தங்கி என்னுடைய பிள்ளைகள் தூணிலிருந்து கம்பத்திற்கு ஈடுபட விடமாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி செய்யும் என்றாள். அது ஒரு 21 வயதுள்ள தாய்க்கான நல்லறிவுடைய காரியமாக இருந்தது. நான் அதை வாக்களிக்க மாட்டேன் என்றேன். அவளோ, தயவு செய்து எனக்கு வாக்களியும் என்றாள். ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றாள். உங்களுக்கு அந்த துப்பாக்கி நினைவிருக்கிறதா என்றாள். நான் துப்பாக்கிகளை குறித்து ஆர்வ வரி கொண்டவன். அவள், அந்த நாளன்று அந்த துப்பாக்கியை நீ வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உடனே முன்பணத்தை கொடுக்க உம்மிடத்தில் போதிய பணம் இல்லாதிருந்தது என்றாள். நான், ஆம் என்றேன். அவள், உமக்காக அந்த துப்பாக்கிக்கு முன்பணத்தை செலுத்த முயற்சிக்க நான் என்னுடைய பணத்தை, என்னுடைய நிக்கல்களை நான் சேமித்துக் கொண்டிருந்தேன் என்றாள். அவள், இப்பொழுது இதெல்லாம் முடிந்த பின்னர் நீர் வீட்டிற்கு திரும்பி போய் அந்த மடிக்கு மத்தியின் மேல் பாரும், அதன் மேலாக இருக்கும் அந்த காயத்துண்டின் கீழே பாரும், நீர் அந்த பணத்தை அங்கே கண்டடைவீர் என்றாள். அவளோ, அந்த துப்பாக்கியை நீர் வாங்குவீர் என்று எனக்கு வாக்களியும் என்றாள். அந்த டாலரும் 75 சென்ட்கள் நிக்கல்களாக கிடைக்கிறதை நான் கண்டவுடன் நான் எப்படியாய் உணர்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. நான் துப்பாக்கியை வாங்கினேன். அவள், எனக்கு 1 ஜோடி கால்நடைகள் வாங்குவதற்காக நீர் கீழ்பட்டணத்துக்கு போய்கொண்டிருந்ததும் நாம் போர்ட்வே எனக்கு போய்கொண்டிருந்ததும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்றாள். நான், ஆம் என்றேன். மீன் பிடிப்பத்திலிருந்து நான் உள்ளே வந்தேன். அவள், நாங்கள் போர்ட்வே எனக்கு போயாக வேண்டும், அந்த இரவு நான் பிரசங்கிக்க வேண்டியதா இருந்தது. அவள், உமக்கு தெரியும் அங்கே 2 வித்தியாசமான வகைகள் இருக்கின்றன என்று நான் உமக்கு கூறினேன். ஒன்று சிஃபான், இன்னொன்று என்ன, ராயன்களா? அது சரிதானே? ரயானும் சிஃபானும் எதுவாக இருந்தாலும் சிஃபான் தான் சிறந்ததா இருந்தது, அது சரிதானே? அவள், நீங்கள் எனக்கு நீளமான வகையில் உள்ள சில சிஃபானை வாங்கி வர வேண்டும் என்றார். அதன் மேல்முனையில் அந்த கால்நடையின் பின்பக்கத்தில் அந்த சிறிய காரியம் அதில் இருக்கும், உங்களுக்கு தெரியுமல்லவா? சிறிகளின் துணிகளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நான் வீதியின் வழியாக போய்கொண்டு சிஃபான் 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 என்று சொல்லிக்கொண்டே சிஃபான் 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 என்று அதை கவனத்தில் வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர், ஹலோ பில்லி என்றார். நான், ஓ ஹலோ ஹலோ, சிஃபான் 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 என்று சொன்னேன். நான் அந்த மூலையை அடைந்தேன். நான் திரு சுவான் அவர்களை சந்தித்தேன். அவர், ஹே பில்லி, உங்களுக்கு தெரியுமா, துடுப்புள்ள மீனானது அந்த கடைசி பாலத்தின் தூணின் அந்த பக்கத்தை இப்பொழுது கடித்துக் கொண்டிருக்கிறது என்றார். நான், நிச்சயமாகவா, அது சரிதானே என்றேன். ஆம் என்றார். நான் அவரை விட்டு சென்ற போது அது என்ன பொருளா இருந்தது என்று நான் நினைத்தேன். எனவே நான் அறிந்த ஒரு பெண்ணாகிய தெல்மா போர்டு என்பவள் 10 சென்ட் கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள். அங்கே ஸ்திரீகளுடைய காலுறைகள் விற்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் இங்க போனேன். நான், தெல்மா என்றேன். அவள், ஹே பில்லி, எப்படி இருக்கிறாள், சோப் எப்படி இருக்கிறாள் என்றாள். நான், அருமையா இருக்கிறோம் என்றேன். நான், தெல்மா, எனக்கு 1 ஜோடி காலுறைகள் ஹோப்புக்கு வேண்டும் என்றேன். அவளோ, ஹோப்புக்கு அரை காலுறை வேண்டாமே என்றாள். நான், ஆம் பெருமாட்டியே, நிச்சயமாக அவளுக்கு வேண்டும் என்றேன். நீங்கள் நீண்ட முழு காலுறையை சொல்கிறீர்கள் அல்லவா என்றாள். நான், ஓ, நிச்சயமாக அதுதான் அது என்றேன். நான் நினைத்தேன், நான் என் அறிவின்மையை காட்டிவிட்டேன். அவள், அவளுக்கு எந்த விதம் வேண்டும் என்றாள். நான் நினைத்தேன், என்ன விதம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றேன். அவள், எங்களிடத்தில் ரேயான் இருக்கிறது என்றாள். எனக்கு அது வித்தியாசம் தெரியவில்லை. ரேயான் ஷிஃபான் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருந்தது. நான் அதுதான் எனக்கு தேவை என்றேன். எனக்கு அவைகளில் முழுமையான மாதிரி உள்ள ஒரு ஜோடு கொடுங்கள் என்றேன். நான் அந்த தவறானதை வாங்கிவிட்டேன். அது என்ன? உடல் அமைப்புடன் கூடிய காலுறைகள். உடல் அமைப்புடன் கூடிய காலுறைகள். எனவே நான் எனக்கு அவைகளில் ஒரு ஜோடி கொடு என்று என்னிடத்தில் அவைகளை கொடுக்கும்படியாய் அவள் சென்ற போது அவைகள் கிட்டத்தட்ட 20 சென்ட்களோ அல்லது 30 சென்ட்களோ இருந்து எனக்குரிய பாதி விலை. நான் அவைகளில் 2 ஜோடு கொடுங்கள் என்று புரிகின்றதா? நான் வீட்டுக்கு திரும்பி சென்றேன். நான் ஏனே, உங்களுக்கு தெரியுமா, ஸ்திரீகளாகிய நீங்கள் பட்டணம் எல்லாம் போய் நேரம் பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதை குறித்து எப்படி விமர்சிப்பது என்று. ஆனால் நீ ஒரு ஜோடி வாங்கும் விலைக்கு நான் 2 ஜோடி வாங்கி வந்தேன் என்று புரிகின்றதா? நான் ஓ, அதுதான் என்னுடைய சொந்த திறமை என்றேன். பாருங்கள், நான் உனக்கு தெரியுமா, தெல்மாய் வேலை எனக்கு விற்றாள் என்றேன். நான் பாதி விலைக்கு அவளதை எனக்கு ஒரு கால் கொடுத்திருக்கலாம் என்றேன். அவள், நீ சிஃபானை வாங்கினீரா என்றாள். நான், ஆம் பெருமாட்டி என்றேன். எனக்கு அது இரண்டும் ஒரே சத்தமாக இருந்தது. அங்கே எந்த வித்தியாசமும் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. அவள் எல்லாம் கூறினாள். அவள் விலை என்றாள். அவள் போட்டுவே எனக்கு சென்ற போது நான் விரோதமாக நினைத்தேன். அவள் போய் இன்னொரு ஜோடி காலர்களை வாங்க வேண்டியதாயிருந்தது. அவள், நான் அதை உங்களுடைய அம்மாவுக்கு கொடுப்பேன் என்றாள். அவைகள் வயது சென்ற ஸ்திரீகளுக்கானது என்றாள். நான் அதை செய்துவிட்டேன், நான் வருந்துகிறேன் என்று. நான் அதெல்லாம் பரவாயில்லை தேனே என்று. அவள், இப்பொழுது தனித்து ஜீவிக்காதீர்கள் என்றாள். அப்பொழுதிலிருந்து இன்னும் சில மணி நேரத்திற்குள் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதை அவள் அறியவில்லை. தேவ தூதர்கள் அவளை கொண்டு போகும் போது அவளுடைய அருமையான கரங்களை நான் பற்றிக் கொண்டிருந்தேன். நான் வீட்டுக்கு சென்றேன். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நான் இரவில் அங்கேயே படுத்தேன். எனக்கு கேட்டது, நான் நினைக்கிறேன், அது ஒரு சிறிய எலிக்குட்டி. நாங்கள் அங்கே சில காகிதங்கள் வைத்திருந்த அந்த பழைய தட்டத்தில் என்னுடைய காலால் நான் கதவை மூடினேன். அங்கேதான் அவளுடைய உள்ளங்கி அங்கே அந்த சவகடங்கள் கிடந்தது. பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள் யாரோ ஒருவர் என்னை அழைத்தார். பில்லி என்றார். அது சகோதரன் இருந்தது. அவர், உன்னுடைய குழந்தை மரித்துக் கொண்டிருக்கிறது என்றார். நான், என் குழந்தையா என்றேன். ஆம், கேரோன் ரோஸ் தான் என்றார். அவர், வைத்தியர் இப்பொழுது அங்கே இருக்கிறார். அவளுக்கு சைரோக தண்டு மூளை கவிகை சவ்வழத்தி இருக்கிறது. அவள் அதை தாயிடமிருந்து பெற்றுக் கொண்டாள் என்றார். அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். நான் என்னுடைய காரில் ஏறிக்கொண்டு அங்கே சென்றேன். அந்த இனிமையான சின்ன காரியம் அங்கே அவள் இருந்தார். அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விரைந்தனர். நான் அவரை பார்க்கும்படி வெளியே சென்றேன். சாம் மேலே வந்து, பில்லி, நீ அந்த அறைக்குள் போகாதே. நீ பில்லிப்பாலை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். நான், வைத்தியரே, நான் என் குழந்தையை பார்த்தாக வேண்டும் என்றேன். அவரோ, இல்லை, நீ உள்ளே போக முடியாது என்றார். அவளுக்கு தண்டு மூளை கவிக்க சமயம் எடுத்து இருக்கிறது. பில்லி, நீ அதை பில்லிப்பாலுக்கு சுமந்து கொண்டு போவாய் என்றார். அவர் வெளியே போக மட்டும் நான் காத்திருந்தேன். அவள் மறிப்பதை என்னால் நின்று பார்க்க முடியவில்லை. அவளுடைய தாயார் அங்கே அடக்கம் செய்பவர்களின் தளத்தில் இருந்தாள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேருதலுக்கு உட்பட்டவர்களின் படி கடினமானது. நான் மெதுவாக கதவுக்குள்ளே சாமும் மருத்துவச்சியும் போன உடனே நான் கீழே இறங்கி அடித்தளத்திற்கு. அது ஒரு மிக சிறிய மருத்துவமனை. அவள் ஒரு தனிமையான இடத்தில் இருந்தாள். அவளுடைய கண்களில் ஈக்கள் இருந்தன. அவர்கள் ஒரு சிறிய, நாம் பசுவலை என்று அழைக்க இல்லை, சிறிய வலையை அவளுடைய கண்களில் மேல் போட்டிருந்தார்கள். சிறு வலிப்புடன் அவளுடைய சிறிய தட்டையான தால் மேலும் கீழுமாக இந்த விதமாக அசைய அவளுடைய சிறிய கரங்கள் அந்த வலிப்போடு அசைந்து கொண்டிருந்தது. நான் அவளை நோக்கி பார்த்தேன். மிகவும் அழகாக இருக்கத்தக்கதாக சுமார் 8 மாத வயதுள்ளவளாய் அவள் போதுமான அளவு பெரியதாக இருந்தாள். அவருடைய தாயார் வழக்கமாக அங்கே வெளியே அவளுடன் 3 மூலைகளின் மேல், உங்களுக்கு தெரியுமே, நான் உள்ளே வரும்போது முற்றத்தில் அவளை உட்கார வைப்பாள். நான் வண்டியில் எச்சரிக்கை ஒலிக்கருவியால் சத்தம் எழுப்புவேன். அவள் கு 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 என்று ஓடி என்னை அடைய பார்ப்பாள். உங்களுக்கு தெரியுமே, என் அன்பார்ந்தவள் அங்கே கிடந்து மரித்துக் கொண்டிருக்கிறாள். நான் கீழ் நோக்கி அவளை பார்த்தேன். நான், ஷாரி, உனக்கு அப்பாவை தெரியாதா என்றேன். அப்பாவை உனக்கு தெரியாதா ஷாரி என்றேன். அவள் நோக்கி பார்த்தபோது அவளுடைய அழகான சிறிய நீலக்கண்களில் ஒன்று குறுகி போகும் அளவிற்கு அவள் அவ்வளவு கடினமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். அது என்னுடைய இருதயத்தையே என்னிருந்து கிழித்து விடும் போல் இருந்தது. நான் முழுதாக படிக்கிட்டு, நான் கத்தாவே, நான் என்ன செய்திருக்கிறேன்? தெரு மூலைகளில் நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கவில்லையா? நான் செய்யும்படியாக அறிந்திருந்த எல்லா காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன். அதை எனக்கு எதிராக பிரியாதேயும். நான் அந்த ஜனங்களை ஒருபோதும் குப்பை என்று அழைக்கவில்லை. அந்த ஜனங்களை குப்பை என்று அழைத்தது அவள் தான் என்று. நான், அதையெல்லாம் சம்பவித்ததற்கு நான் வருந்துகிறேன். என்னை மன்னியும், என் குழந்தையை எடுத்துக் கொள்ளாதேயும் என்றேன். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஒரு கருத்த காகிதத்தை போன்ற, இல்லை, ஒரு துணி போன்று கீழே வந்தது. அவர் எனக்கு மறுத்துவிட்டார் என்று எனக்கு தெரியும். என்னுடைய ஜீவியத்தில் அது மிகுந்த கடினமானது. மிகுந்த அவநம்பிக்கையான நேரமுமாய் அங்கே இருந்தது. நான் எழும்பி அவளை நோக்கி பார்த்தபோது நான் நினைத்தேன், சாத்தான் என் சிந்தையில் போட்டான். நீ எவ்வளவு கடினமாக பிரசங்கிக்க கூடுமோ அவ்வளவு பிரசங்கித்து நீ ஜீவித்த விதத்திற்கும் இப்பொழுது உன்னுடைய சொந்த குழந்தை என்பதற்கு வரும்பொழுது அவர் உன்னை மறுத்து விடுவதா? நான் சொன்னேன், அது சரிதான். அவரால் என் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அப்பொழுது என்னாலும் முடியாது. நான் நிறுத்திவிட்டேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. பின்னர் நான் இதை கூறினேன், நான் கர்த்தாவே, நீர் அவளை எனக்கு கொடுத்தீர், நீர் அவளை எடுத்துக் கொண்டீர், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றேன். நீர் என்னையும் கூட எடுத்துக்கொண்டாலும் நான் இன்னமும் உன் நேசிப்பேன் என்றேன். நான் என்னுடைய கரத்தை அவளுடைய கரத்தின் மேல் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனிய இருதயமே, அப்பா, உன்னை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். என் முழு இருதயத்தோடும் உன்னை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். கர்த்தரை நேசிக்கும்படி உன்னை வளர்க்க விரும்பினேன். ஆனால் உனக்காக தூதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனிய இருதயமே, அப்பா, உன்னுடைய சிறிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய தாயின் கரங்களில் கிடத்துவேன். நான் அவளோடு உன்னை அடக்கம் பண்ணுவேன். என்றோ ஒரு நாள் அப்பா உன்னை சந்திப்பார். நீ அங்கே அம்மாவோடு அப்படியே காத்துவேன் என்று நான் கூறினேன். அவளுடைய தாயார் மறித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் சொன்னாள், அவள் கூறின கடைசி வார்த்தைகள், அவள் பில் ஊழியத்தில் தரித்திரு என்றாள். நானோ, நான் இருப்பேன். அவர் வரும்பொழுது நான் ஊழியத்தில் இருந்தால் நான் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து சந்திப்பேன் என்றேன். நான் அப்படியா இல்லை என்றாலும் நான் உன் பக்கத்தில் அடக்கம் பண்ணப்படுவேன். நீ அந்த மகத்தான வாசலின் வலது பக்கமாக போ. அவர்கள் எல்லோரும் உள்ளே வருவதை நீ காணும்பொழுது அங்கே நின்று பெல் 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 என்று முன்னால் முடிந்த அளவு சத்தமாக கூச்சலிடு. நான் அங்கே உன்னை சந்திப்பேன் என்றேன். நான் அவளுக்கு பிரியா விடை கொடுத்து முத்தமிட்டேன். இன்றைக்கோ நான் யுத்த களத்தில் இருக்கிறேன். அது ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன் நடந்தது. நான் என் மனைவியோடு என்னுடைய நாளை குறித்துக் கொண்டேன். நான் அவளை சந்திக்க போகிறேன். நான் அந்த சிறிய குழந்தையை எடுத்து அது மறித்தபொழுது அவளுடைய தாயின் கரங்களில் வைத்தேன். நாங்கள் அதை கல்லறை பூமிக்கு கொண்டு சென்றோம். மெத்தோடிஸ்ட் பிரசங்கியாரான சகோதரன் ஸ்மித் அடக்க ஆராதனையில் பிரசங்கித்ததை கேட்க நான் அங்கே நின்றேன். சாம்பலுக்கு சாம்பல், மண்ணுக்கு மண் என்றார். நான் இருதயத்திற்கு இருதயம் என்று எண்ணினேன். அங்கே அவள் சென்றாள். அதற்கு பின்னர் அதிக நாட்கள் கழித்தல்ல, நான் ஒரு நாள் காலையில் சிறிய பில்லியை இங்கே கொண்டு போனேன். அவர் ஒரு சிறு பையனாக இருந்தான். அந்த காரணத்தினால் தான் அவன் என்னோடு ஒட்டி இருப்பான், நான் அவனோடு ஒட்டி இருக்கிறேன். நான் இரண்டுமாக இருக்க வேண்டியதா இருந்தது. அவனுக்கு அப்பா அம்மா இரண்டுமே. நான் அவனுடைய சிறிய புட்டியை கொண்டு செல்வேன். அவனுடைய பாலை சூடாக வைக்க இரவு நேரத்தில் நாங்கள் தீ கொளுத்த முடியாது. இந்த விதமாக அதை என்னுடைய முதுகுக்கு கீழே வைத்துக் கொண்டு என்னுடைய சரீரத்தின் சுட்டினால் அதை சூடாக வைத்துக் கொள்வேன். நாங்கள் நண்பர்களைப் போன்றே ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இந்நாட்கள் ஒன்றில் நான் ஊழியத்தை விட்டு போகும்பொழுது நான் அவரிடத்தில் வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். பில்லி, ஓ, நீ அதனோடு தரித்திரு என்பேன். ஏன், நான் அவரை எல்லா நேரத்திலும் என்னோடு வைத்திருக்கிறேன் என்று சில ஜனங்கள் வியக்கிறார்கள். என்னால் அவனை விட்டுவிட முடியாது. அவன் திருமணமும் செய்து கொண்டான், ஆனால் அவனோடு கூட இரும் என்று அவள் என்னிடத்தில் கூறினது எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. நாங்கள் நண்பர்களைப் போன்றே ஒன்றாக இணைந்திருக்கிறோம். பட்டணத்தை சுற்றி நான் நடந்து போகையில் எனக்கு நினைவிருக்கிறது, என் கரத்திற்கு அடியில் புட்டியை வைத்துக் கொண்டிருப்பேன். அவன் அழ ஆரம்பித்து விடுவான். ஒரு இரவு நாங்கள் பின்முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தோம். அவரை வைத்துக் கொள்ள அவள் ஆயத்தப்படுகையில் அவள் புகையினால் மூச்சு திணறிக் கொண்டிருந்தாள். உங்களுக்கு தெரியும், வெறுமன ஒரு சிறு பெண் அவள். அந்த பழைய போக்குவரத்திலிருந்து நான் முன்னும் பின்னுமாக பின்முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தேன். அவனோ அவனுடைய தாய்க்காக அழுது கொண்டிருந்தான். அவனை கொண்டு போகத்தக்கலாக என்னிடத்தில் எந்த அம்மாவும் இல்லை. நான் அவனை தூக்கிக் கொண்டு ஓஹோ தேனே என்று நான் கூறுவேன். அவனோ, அப்பா, என்னுடைய அம்மா எங்கே? நீங்கள் அவளை அந்த பூமிக்குள் போட்டு விட்டீர்களா என்றான். நானோ, இல்லை தேனே, அவள் சரியாயிருக்கிறாள். அவள் மேலே பரலோகத்தில் இருக்கிறாள் என்றேன். ஒரு நாள் பிற்பகல் அங்கே அவன் கூறின ஏதோ காரியம் என்னை கொன்றது போல் இருந்தது. அவன் அழுது கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக சாயங்காலத்தில் நான் அவன் என் முதன் மேல் இவ்விதமாக சுமந்து கொண்டிருந்தேன். என் தோளின் மேல் சுமந்து கொண்டு இவ்விதமாக அவனை கட்டி கொடுத்துக் கொண்டிருந்தேன். அவனோ, அப்பா, தயவு செய்து போய் அம்மாவை இங்கே கொண்டு வா, அவளை இங்கே கொண்டு வா என்றான். நானோ, தேனே, என்னால் அம்மாவை கொண்டு வர முடியாது என்றேன். அவனோ, சரி, என்னுடைய அம்மாவை அனுப்பும்படி இயேசுவிடம் கூறுங்கள், எனக்கு அவள் வேண்டும் என்றான். நான், தேனே, நானும் நீயும் ஒரே நேரத்தில் அம்மாவை பார்க்க போகிறோம் என்றேன். அவன் நிறுத்திவிட்டு அப்பா என்றான். நானோ, ஆம் என்றேன். நான் அம்மாவை உயிரே அங்கே அந்த மேகத்தில் பார்த்தேன் என்றான். என்ன, என்னை கொன்றது போல் இருந்தது. நான் நினைத்தேன், என்ன, நான் அம்மாவை அங்கே அந்த மேகத்தில் கண்டேன். நான் ஏறக்குறைய மயக்கமுற்றேன். நான் அந்த சிறுவரை அப்படியே என் மார்பில் அந்த விதமாக அணைத்துக் கொண்டு என் தலையை தொங்க போட்டுக் கொண்டு உள்ளே சென்றேன். நாட்கள் கடந்தன. என்னால் அதை மறக்கவே முடியவில்லை. நான் வேலை செய்ய முயற்சித்தேன். வீட்டுக்கு திரும்பி போக முடியவில்லை. இதற்கு மேல் அது ஒரு வீடாகவே இல்லாதிருந்தது. நானோ தங்கியிருக்க விரும்பினேன். அந்த பழைய உடைந்து போன தட்டுமுட்டு பொருள்களை தவிர எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நானும் அவளும் சேர்ந்து அனுபவித்த ஏதோ காரியம் இருந்தது. அது வீடா இருந்தது. எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் நான் ஒரு பணித்துறையில் வேலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பழைய மின்சார கம்பி தொங்கிக் கொண்டிருந்ததை சரியாக வைக்க நான் உயிரே சென்றேன். அது உண்மையாகவே அதிகாலையாக இருந்தது. நான் இந்த கம்பத்தில் அந்த குறுக்கு கம்பி வரும்பட்டாய் மேலே ஏறினேன். என்னால் அந்த குழந்தையை விட்டுவிட முடியவில்லை. என் மனைவி போகின்றதை என்னால் காண முடிந்தது. ஆனால் அந்த குழந்தையும் போய் கொண்டிருந்தது. ஒரு மிக சிறிய காரியம். நான் எங்கே மேலே இருந்தேன், தூரத்தில் உள்ள ஒரு குன்றின் மேல் ஒரு பழைய கரடுமுள்ளான சிலுவை நின்றது என்ற பாடலை நான் பாடிக்கொண்டிருந்தேன். மின்கல அடுக்குகள் கீழாக மின்னியல் விசைமாற்ற அமைப்புக்கு ஓடி மேலாக மின்சார கம்பி சுருளுக்குள்ளாக போகின்றது, உங்களுக்கு தெரியும். அதன் மேல் நான் அங்கே உயிரை தொங்கிக் கொண்டிருந்தேன். நான் பார்க்க நேர்ந்த போது சூரியன் எனக்கு பின்னாக மேலெழும்பி வந்து கொண்டிருந்தது. அங்கே என்னுடைய கரங்கள் விரிக்கப்பட்டிருக்க மலை சரிவின் மேல் சிலுவையின் அடையாளம் காணப்பட்டது. நான் ஆம், என்னுடைய பாவங்கள் தான் அவரை அங்கே போட்டது என்று நினைத்தேன். நான் ஷேரோன் தேனே, அப்பா உன்னை காண்பதற்கு மிகவும் வாஞ்சியாக இருக்கிறார் தேனே என்று, அருமையான சிறிய காரியமாகிய உன்னை மீண்டுமா என்னுடைய கரங்களில் உன்னை பற்றிக் கொண்டிருக்க நான் எப்படியாய் வாஞ்சிக்கிறேன். நான் என்னையே மறந்து உணர்விழந்தவனானேன். அது வாரங்களாக இருந்தது. நான் என்னுடைய ரப்பர் கைவுறைகளை கழற்றினேன். எனக்கு பக்கமாக 2300 வோல்ட் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது. என் ரப்பர் கைவுறைகளை கழற்றி விட்டேன். நான் தேவரே, நான் இதை செய்ய வெறுக்கிறேன், நான் ஒரு குழையாயிருக்கிறேன் என்றேன். ஆனால் சாரி, அப்பா உன்னையும் அம்மாவையும் இன்னும் சில நிமிடங்களில் காணப்போகிறேன் என்றேன். அந்த 2300 வோல்ட்டில் என் கரத்தை வைக்கும்படியாக என்னுடைய கைவுறைகளை உருவிக் கொண்டிருந்தேன். அது உடைந்து போகும். ஏன், உன்னுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதியா இருக்காது. என்னுடைய கைவுறைகளை கழற்ற நான் அதை இழுத்துக் கொண்டிருக்கும் போது ஏதோ காரியம் சம்பவித்தது. என் நினைவுக்கு வந்தபோது நான் தரையின் மேல் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய கரங்கள் இவ்விதமாய் என் முகத்துக்கு மேல் வைத்து அழுது கொண்டிருந்தேன். அது தேவனுடைய கிருபையா இருந்தது? இல்லை என்றால் இங்கே நான் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை நடத்திக் கொண்டிருக்க மாட்டேன். நான் அதை குறித்து நிச்சயமாக இருக்கிறேன். அவருடைய வரத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தது நான் அல்ல, அது அவராக இருந்தது. நான் வீட்டுக்கு புறப்பட்டேன். என்னுடைய கருவிகளை எல்லாம் தூர போட்டு நான் விட்டுவிட்டேன். திரும்பி போய் நான் வீட்டுக்கு போகிறேன் என்று நான் கூறினேன். நான் வீட்டை சுற்றி போய் வீட்டில் தபாலில் இருந்து வந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டேன். ஒரு விதமான குளிராய் உணர்ந்து நான் உள்ளே சென்றேன். எங்களுக்கு ஒரு சிறிய அறை இருந்தது. அங்கே நான் ஒரு சிறிய கட்டிலின் மேல் உறங்கி கொண்டிருந்தேன். உறைபடி உள்ளே வந்து கொண்டிருந்தது. அந்த பழைய செயற்கை வெப்ப அடுப்பு இருந்தது. நான் தபாலை எடுத்துக்கொண்டு நான் அந்த தபாலில் பார்த்தேன். அதில் காணப்பட்ட முதல் காரியம் அவளுடைய சிறிய கிறிஸ்துமஸ் சேமிப்பு. குமாரி ஷேரோன் ரோஸ் பிரின்னாமுக்கு 80 சென்ட்கள் அங்கே இருந்தது. அங்கே அது இருந்தது. முழுவதுமாக மீண்டும் எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் ஒரு வேட்டை காவலனாய் இருந்தேன். நான் உள்ளே சென்று என்னுடைய துப்பாக்கியை, கை துப்பாக்கியை அதன் உரையிலிருந்து வெளியே எடுத்தேன். நானோ, கத்தாவே, என்னால் இனி தொடர்ந்து போக முடியவில்லை, நான் மறிக்கிறேன், நான் அவ்வளவாய் துன்புறுத்தப்படுகிறேன் என்றேன். நான் துப்பாக்கியுள்ள விசை இடுப்பை பின்னால் இழுத்தவாறு அதை என்னுடைய தலையில் குறிவைத்து கட்டிலின் மேல் அங்கே இருட்டில் முழங்காலில் இருந்தேன். நான், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நான் முயற்சிக்கையில் என்னால் முடிந்த அளவு கடினத்தோடு துப்பாக்கியின் விசையெடுப்பை அழுத்தினேன். நான் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்றேன். அது வெடிக்கவில்லை. ஓ தேவரே, நீர் என்னை துண்டாக கிடக்கிறீரே, நான் என்ன செய்வேன், நீர் என்னை மறிக்கவும் விட மறிக்கிறீரே என்று நான் நினைத்தேன். நான் துப்பாக்கியை தூக்கி கீழே எறிந்தேன். அது அறை முழுவதுமாய் வெடித்தது. நான், தேவரே, நான் ஏன் மறித்து அதிலிருந்து வெளிவரக்கூடாது, என்னால் நீ தொடர்ந்து போக முடியவில்லையே, நீர் எனக்கு ஏதாவது காரியம் செய்தாக வேண்டும் என்றேன். நான் அப்படியே விடும் என்னுடைய சிறிய பழைய அடுக்கான அங்கே இருந்த அறையில் அழத் துவங்கினேன். நான் அப்படியே தூங்கியிருக்க வேண்டும். நான் தூக்கத்தில் இருந்தேனோ அல்லது என்ன சம்பவித்ததோ எனக்கு தெரியாது. நான் மேற்கு பக்கமாக இருக்க எப்பொழுதும் வாஞ்சிப்பேன். நான் எப்பொழுதுமே அவருடைய தொப்பிகளில் ஒன்றை விரும்புவேன். என்னுடைய தகப்பனார் அவருடைய வாலிப நாட்களில் குதிரைகளை அடக்குவார். நான் அவருடைய தொப்பிகளில் ஒன்றை எப்பொழுதும் விரும்பினேன். சகோதரன் டிமா ஷகாரியன் எனக்கு ஒன்றை ஏற்று வாங்கி தந்தார். எனக்கு இருந்த முதலாவது ஒன்று அதை போன்று இருந்ததே இல்லை. அந்த விதமான அவருடைய மேற்கத்திய தொப்பிகளில் ஒன்று. நான் பரந்த புல்வெளியூடாக தொடர்ந்து அந்த பாட்டை பாடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறதாக நினைத்தேன். அந்த 4 சக்கர பார வண்டியில் ஒரு சக்கரம் உடைந்திருக்கிறது, பண்ணையின் மேல் அடையாளம் விற்பதற்காக என்ற பாடல். நான் தொடர்ந்து போகையில் ஒரு பழைய மூடப்பட்ட 4 சக்கர பார வண்டியை நான் கவனித்தேன். ஒரு பழைய பரந்த உறுதியான பாத்திரம் போன்றிருந்தது. சக்கரமோ உடைந்திருந்தது. நிச்சயமாக அது என்னுடைய முறிந்து போன குடும்பத்திற்கு பிரதிநிதித்துவமாக இருந்தது. நான் நெருங்கி வந்தபோது நான் நோக்கி பார்த்தேன். அங்கே உண்மையாகவே அழகான ஒரு வாலிப பெண், சுமார் 23 வயது இருக்கும், வெண்மையாக பறந்து கொண்டிருக்கும் தலைமுடியும் நீல கண்களும் வெண்மையாய் உடுத்திருக்க கண்டேன். நான் அவளை நோக்கி பார்த்தேன். நான், எப்படி இருக்கின்றாய் என்று கூறி கடந்து சென்றேன். அவளோ, ஹலோ அப்பா என்றாள். நான் அப்படியே திரும்பினேன். நான், அப்பாவா என்றேன். நான், ஏ குமாரி, நீ என்னை போன்ற வயதுடலா இருக்கும் போது நான் எப்படி உன்னுடைய அப்பாவாக இருக்க முடியும் என்றேன். அவள், அப்பா, நீர் எங்கிருக்கின்றீர் என்று உமக்கு தெரியவில்லை என்றாள். நான், நீ என்ன சொல்கிறாய் என்றேன். அவள், இது பரலோகம் என்றாள். பூமியின் மேல் நான் உம்முடைய குட்டி சேரனாக இருந்தேன் என்றாள். நான், ஏன், ஏனே, நீ ஒரு சின்ன குழந்தையா இருந்தாயே என்றேன். அப்பா, சிறு குழந்தைகள் இங்கே சிறு குழந்தைகள் அல்ல, அவர்கள் அழிவில்லாதவர்கள், அவர்கள் வயதாகி போவதில்லை, அதாவது ஒருபோதும் வளர்வதில்லை என்றாள். நான், நல்லது சேரும் தேரே, நீ ஒரு அழகான வாலிபஸ்திரியா இருக்கிறாய் என்றேன். அவள் அம்மா உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள்
என்றாள்.
நான் எங்கே என்றேன். அவள் உயிரே உம்முடைய புதிய வீட்டிலே என்றாள். நானோ புதிய வீட்டிலா
என்றேன்.
நாடோடிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீடுகள் கிடையாது. நான் தேனே எனக்கு வீடே இருந்ததில்லை என்றேன். அதற்கு அவள் ஆனால் அப்பா உமக்கு இங்கே மேலே ஒன்று இருக்கிறது என்றாள். ஒரு குழந்தையா இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை, ஆனால் அது அவ்வளவு உண்மையாக எனக்கு இருக்கிறது. அதை குறித்து நான் சிந்திக்க துவங்குகையில் அதெல்லாம் எனக்கு மீண்டுமாய் வருகிறது. அப்பா இங்கே உமக்கு ஒன்று இருக்கிறது
என்றாள்.
அங்கே எனக்கு ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என்றோ ஒரு நாள் அதற்கு நான் போவேன். அவள் வெள்ளிப்பா என்னுடைய சகோதரன் எங்கே என்றாள். நான் அவனை சகோதரன் பிராயிடம் விட்டு வந்திருக்கிறேன் சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் என்றேன். அம்மா உண்மை பார்க்க விரும்புகிறாள் என்றாள். நான் திரும்பி பார்த்தேன். அங்கே மகத்தான பெரிய அரண்மனைகள் இருந்தன. தேவனுடைய மகிமை அவைகளை சுற்றிலுமாயிருந்தது. என் வீடு இனிமையான வீடு என்று தூதர்களின் பாட்டுக்குழு பாடிக்கொண்டிருக்கிறது நான் கேட்டேன். நீண்ட படிகளின் வழியாக வேகமாக என்னால் முடிந்த அளவிற்கு கடினமாக ஓடத் துவங்கினேன். நான் கதவண்டை வந்தபோது அங்கே அவள் ஒரு வெண்மையான வஸ்திரம் தரித்தவளாய் அந்த கருமையான நீண்ட தலைமுடி அவளுக்கு பின்னாக கீழே தொங்கிக் கொண்டிருக்க நின்றாள். அவள் அவளுடைய கரங்களை உயர்த்தினாள். நான் வீட்டிற்கு வேலையிலிருந்து அல்லது ஏதோ காரியத்திலிருந்து களைப்பாய் வரும்பொழுது அவள் வழக்கமாக செய்வது போல உயர்த்தினாள். நான் அவளை கரங்களால் பற்றி பிடித்து நான் சேரோனை கீழே பார்த்தேன் என்றேன். நான் அவள் ஒரு அழகான பெண்ணாய் ஆகிவிட்டாள். அவள் அப்படியா இல்லையா
என்றேன்.
அவள் ஆம் பில் என்றாள். அவள் பில் என்று கூறி அவளுடைய கரங்களை என்னை சுற்றி போட்டு என்னுடைய தோள்களை சுற்றி அப்படியே போட்டு அவள் என்னை தட்டி கொடுத்து துவங்கி அவள் கூறினாள், என்னையும் சேரனையும் குறித்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்று அவள் கூறினாள். நான் தேனே என்னால் தவிர்க்க முடியவில்லை என்றேன். அவள் நானும் சேரனும் உண்மை விட மென்மையாக இருக்கிறோம், எங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீர் எனக்கு வாக்களிப்பீரா என்றாள். நான் சொன்னேன், நான் உனக்காகவும் சேரோனுக்காகவும் அவ்வளவு தனிமையா இருக்கிறேன். பில்லி எல்லா நேரத்திலும் உனக்காக அழுகிறான். நான் அவனோடு என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று அவளோ அதெல்லாம் சரியாகிவிடும் பில் என்றாள். அவள் இனி நீர் கவலைப்பட மாட்டீர் என்று நீர் எனக்கு வாக்களியும் என்றாள். அவள் தரமாட்டீரா என்றாள். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அங்கே ஒரு மகத்தான பெரிய நாற்காலி இருந்தது. ஒரு நாற்காலி வாங்க நான் முயற்சித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது முடிக்கையில் ஒரு சமயம் நான் ஒரு நாற்காலி வாங்க முயற்சித்தேன். எங்களிடத்தில் சாதாரண அந்த பழைய மரத்தாலான அடிவாகம் உள்ள நாற்காலி தான் காலை ஆகார நாற்காலிகளாய் இருந்தது. அவைகளைத்தான் நாங்கள் உபயோகிக்க வேண்டியதாக இருந்தது. அவைகள் மட்டும்தான் எங்களிடம் இருந்தது. பின்னாக தள்ளி சாய்ந்து கொள்ளும்படியான நாற்காலியில் ஒன்றை எங்களால் வாங்க முடிந்தது. அது எந்த விதமான ஓய்வெடுக்கும் நாற்காலி என்பதை நான் மறந்துவிட்டேன். அதன் விலை $17. நீங்கள் $3 முன்பணமாக கொடுத்து வாரத்திற்கு $1 கட்டலாம். நாங்கள் ஒன்றை வாங்கினோம். ஓ, நான் உள்ளே வரும்பொழுது நான் நாள் முழுவதுமாக வேலை செய்து நடுவு மட்டாய் வீதிகளை சுற்றியும் எங்கெல்லாம் பிரசங்கிக் கூடுமோ அங்கெல்லாம் பிரசங்கித்து விட்டு வருவேன். ஒரு நாள் நான் என்னுடைய தவணையை செலுத்துவதில் தவறி போனேன். எங்களால் அதை சரிக்கட்ட முடியவில்லை. நாளுக்கு நாள் அது தங்கினது. முடிவிலே ஒரு நாள் அவர்கள் வந்து என்னுடைய நாற்காலியை கொண்டு போய்விட்டார்கள். அன்றிரவு என்னால் அதை ஒருபோதும் மறக்க முடியாது. அவள் எனக்கு ஒரு செரிப்பை சமைத்திருந்தாள். பாவம், சிறிய பழைய காரியம். நான் மனமுறிவடைய போவதை அவள் அறிந்திருந்தாள். இரவு ஆகாரத்திற்கு பின்னர் நான், தேனே இன்றிரவு இவ்வளவு நன்றாக இருக்கிறது என்ன என்றேன். அவள், அயலகத்தில் இருக்கிற பையன்களை கூப்பிட்டு பள்ளம் தோண்டி மீன் பிடிக்கும் புழுக்களை எடுத்து வைத்திருக்கிறேன், நாம் சிறிது நேரத்திற்கு ஆற்றுக்கு போய் மீன் பிடித்தாக வேண்டும் என்று நீர் நினைக்கவில்லையா என்றாள். நான், ஆம், ஆனால் என்றேன். அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். அங்கே ஏதோ காரியம் தவறாக இருந்தது என்று எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கருத்து இருந்தது. ஏனென்றால் அதை கொண்டு போக அவர்கள் வருவதாக ஏற்கனவே ஒரு அறிவிப்பை அவர்கள் அனுப்பியிருந்தனர். எங்களால் அந்த வாரத்திற்கு $1 தவணையை செலுத்த முடியவில்லை. எங்களால் அதை செலுத்த முடியவில்லை. அவள் அவளுடைய கரங்களை என்னை சுற்றி போட்டுக் கொண்டிருக்க நான் கதவண்டை சென்றேன். என்னுடைய நாற்காலி போய்விட்டது. அவள் அங்கே உயர என்னிடத்தில் கூறினாள். அவள், அந்த நாற்காலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா பில் என்றாள். நான், ஆம் தேனே, எனக்கு நினைவிருக்கிறது என்றேன். நீர் அதை குறித்து தானே நினைத்துக் கொண்டிருந்தீர் இல்லையா என்றாள். ஆம் என்றேன். இந்த ஒன்றை அவர்கள் கொண்டு போக மாட்டார்கள். இந்த ஒன்றிற்கு கிரயம் செலுத்தப்பட்ட ஆயிற்று என்றாள். அவள், ஒரு நிமிடம் உட்காரும், நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன் என்றாள். நான், தேனே, எனக்கு இது புரியவில்லை என்று அவள் எனக்கு வாக்கு கொடு பில்லி, இதற்கு மேல் நீர் கவலைப்பட மாட்டீர் என்று எனக்கு வாக்கு கொடு, இப்பொழுது நீர் திரும்பி போக போகிறீர் என்றாள். இனி நீர் கவலைப்பட மாட்டீர் என்று எனக்கு வாக்கு கொடு என்றாள். நானோ, என்னால் அதை செய்ய முடியாது ஹோப் என்று சரியாக அந்த நேரத்தில் நான் என் சுகத்திற்கு வந்தேன். அறைக்குள் இருட்டாயிருந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அவளுடைய கரம் என்னை சுற்றிலுமாய் இருப்பதை உணர்ந்தேன். நான், ஹோப், நீ இந்த அறைக்குள் இருக்கிறாயா என்றேன். அவள் என்னை தட்டி கொடுக்க துவங்கினாள். அவள், பில், நீர் அதை எனக்கு வாக்களிக்கப் போகிறீரா என்றாள். இனிமேல் நீர் கவலைப்பட மாட்டீர் என்று எனக்கு வாக்கு கொடு என்றாள். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று நான் கூறினேன். அதன் பிறகு அவள் என்னை இரண்டு அல்லது மூன்று முறை தட்டி கொடுத்து போய்விட்டாள். நான் குதித்தெழுந்து விளக்கை போட்டேன், எல்லா இடத்திலும் பார்த்தேன், அவள் போய்விட்டாள். ஆனால் அவள் அணையிட்டு போய்விட்டாள். அவள் போகவில்லை, அவள் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு கிறிஸ்தவளாயிருந்தாள். சமீபத்தில் பில்லியும் நானும் கல்லறைக்கு சென்றோம். அவனுடைய தாய்க்கும் சகோதரிக்கும் பூக்களை சுமந்து கொண்டு ஈஸ்டர் காலையில் சென்று நாங்கள் நின்றோம். சின்ன பையன் அழ ஆரம்பித்தான். அவன், அப்பா, என் அம்மா அங்கே கீழே இருக்கிறாள் என்றான். நான், இல்லை தேரே, இல்லை, அவள் ஒன்றும் கீழே அங்கே இல்லை சகோதரி, அங்கே கீழே இல்லை. இங்கே நமக்கு மூடப்பட்ட கல்லறை இருக்கிறது, ஆனால் கடலில் ஊடாக சென்றால் அங்கே ஒரு திறந்த கல்லறை இருக்கிறது. அங்கே இயேசு உயிர்த்தெழுந்தார். என்றோ ஒரு நாள் அவர் வருவார். அவர் சகோதரியையும் அம்மாவையும் அவரோடு கொண்டு வருவார் என்றேன். நண்பர்களே, இன்றைக்கு நான் யுத்த களத்தில் இருக்கிறேன். என்னால் இதற்கு மேல் சொல்ல முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஓ கர்த்தாவே, அநேக நேரங்களில் கர்த்தாவே, இந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக வருகிறது என்று அவர் நினைக்கும் பொழுது ஜனங்கள் புரிந்து கொள்கிறதில்லை என்று நான் நிச்சயமாய் அறிவேன். ஆனால் ஒரு மகத்தான நாள் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு வருவார். இந்த துயரங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு போகும். ஆயத்தமாய் இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று பரலோக பிதாவே நான் ஜெபிக்கிறேன். அந்த காலை என்று அவளுடைய கண்ணத்தில் நான் முத்தமிட்ட போது அந்த கடைசி வாக்குறுதி, அதாவது நான் அவளை அந்த நாளில் அங்கே சந்திப்பேன் என்பதே, அந்த இடத்தில் நின்று கொண்டு அவள் என்னுடைய பெயரை சத்தமிடுவாள் என்று நான் நம்புகிறேன். அது முதற் கொண்டு அந்த வாக்குறுதிக்கு நான் உண்மையுள்ளவனாய் ஜீவித்திருக்கிறேன். கர்த்தாவே, உலகத்தை சுற்றிலும் எல்லா விதமான இடங்களிலும் சுவிசேஷத்தை கொண்டு வர முயற்சிக்கிறேன். இப்பொழுது நான் வயதாகிக் கொண்டு களைத்து போய் நான் தோய்ந்து போய்விட்டேன். இந்நாட்கள் ஒன்றில் நான் இந்த வேதாகமத்தை கடைசி முறையாக மூடப்போகிறேன். தேவரே, அந்த வாக்குறுதி என்னை உண்மையாயிருக்கும்படி காத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையை என்னை சுற்றிலுமாய் வைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த ஜீவியத்தின் காரியங்களை நான் நோக்கி பாராமல், ஆனால் அப்பாற்பட்ட காரியங்களுக்காக ஜீவிப்பேனாக. உத்தமமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஒரு எளிதான மலர் படுக்கையை நான் கேட்கவில்லை. இல்லை கர்த்தாவே, என்னுடைய கிறிஸ்துவானவர் பாடுகளின் கீழ் மரித்தாரே. மற்ற எல்லோரும் அந்த விதமாகத்தானே மரித்தார்கள். நான் எந்த சுலபமான காரியத்தையும் கேட்கவில்லை. கர்த்தாவே, நான் உத்தமமாய் உண்மையுள்ளவனாய் இருக்கும்படி செய்யும். ஜனங்கள் என்னை நேசிக்கும்படியாய் செய்யும். அதனால் நான் அவர்களை உம்மண்டை வழிநடத்தும்படியாக செய்யும். என்றோ ஒரு நாள் எல்லாம் முடிந்த பின்னர் என்றைக்கும் பச்சையாயுள்ள மரங்களின் கீழ் நாங்கள் சுற்றி ஒன்று கூடுவோம். நான் அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஏந்திர சாலைய ஜனங்களையும் மற்ற யாவரையும் காட்ட அவளை நடத்தி கொண்டு போவேன். அப்பொழுது அது ஒரு மகத்தான நேரமாயிருக்கும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கங்கள் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இங்கிருக்கின்றவர்கள் கர்த்தாவே, ஒருவேளை உம்மை அறியாமலும் கூட இருக்கலாம். ஒரு கால் கடலுக்கு அக்கறையில் அவர்கள் நேசிக்கின்ற சிறியவர்கள் இருக்கலாம். அவர்களுடைய வாக்குறுதியை ஒருபோதும் நிறைவேற்றாதிருந்தால் கர்த்தாவே, அவர்கள் அதை இப்பொழுதே செய்வார்களாக. நம்முடைய தலைகளை நாம் வணங்கினவாறு இருக்கையில் இந்த மகத்தான பெரிய அரங்கத்தில், இந்த பிற்பகலில் நான் வியக்கிறேன். உங்களில் எத்தனை பேர்களால் சகோதரன் பிரணாம் என்னுடன் பிரியமாக இருந்தவர்களையும் கூட நான் சந்திக்க விரும்புகிறேன். ஆற்றின் அக்கறையில் எனக்கு அன்பானவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா? அவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஒருகால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை செய்திருக்கலாம். உன்னுடைய தாயாருக்கு இறுதி வணக்கம் அங்கே அந்த நாளன்று கல்லறை மைதானத்தில் கொடுத்த போது, ஒருகால் உன்னுடைய சிறிய சகோதரிக்கு அல்லது தகப்பனுக்கு அல்லது கல்லறையில் இருந்து யாருக்காவது இறுதி வணக்கம் கூறின போது நீங்கள் சந்திப்பீர்கள் என்று வாக்களித்திருக்கலாம். ஆயத்தத்தை நீங்கள் இன்னும் ஒருபோதும் செய்யாதிருக்கலாம். அதை இப்பொழுது செய்ய அது ஒரு நல்ல நேரமா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? என்னுடைய துயரமான வாக்கியங்களுக்காக என்னை மன்னியுங்கள். ஆனால் ஓஹோ என்னே, நண்பர்களே, நீங்கள் உணரவில்லையா? தியாகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. ஜீவிய சரிதையில் அதொன்றும் ஒரு கடினமான இடம் அல்ல. உங்களில் எத்தனை பேர் இப்பொழுது எழும்பி இப்பொழுது இங்கே ஜபத்திற்காக நடந்து வந்து என்னுடைய அன்பார்ந்தவர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று கூறுவீர்கள். கூட்டத்தாரிலிருந்து எழும்பி இங்கே வாருங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? யாராவது அந்த ஆயத்தத்தை இன்னும் செய்யாதிருந்தால் தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக ஐயா. ஒரு வயதான கருத்த மனிதர் மற்றவர்களும் வெளியே வருகிறதை நான் காண்கிறேன். உங்களைத்தான் முன்மாடியில் இருக்கிறவர்களே, உங்களைத்தான் அசையுங்கள். நேராக அசைந்து இந்த நடைபாதைக்குள் வாருங்கள். அல்லது இப்பொழுது ஒரு ஜப வார்த்தையில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எழுமில்லுங்கள். அதுதான் காரியம். உங்களுடைய கால் ஊன்றி எழுமில்லுங்கள். அது நல்லது. எழுமில்லுங்கள். எல்லா இடத்திலும் அக்கறையில் எனக்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார், எனக்கு ஒரு தாயார் இருக்கிறார், அல்லது நேசிக்கிற ஒருவர் அக்கறையில் இருக்கிறார் என்று கூற விரும்புகிறவர்கள் நில்லுங்கள். நான் போய் அவர்களை காண விரும்புகிறேன். அவர்களை சமாதானத்தில் சந்திக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் எழும்புவீர்களா? உங்களுடைய காலூன்றி நில்லுங்கள். கூட்டத்தாரில் எங்கே இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று உங்களுடைய காலூன்றி எழும்பி நின்று கூறுங்கள். அம்மாளே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னால் இருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அங்கே மேலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே உள்ள ஐயா உண்மை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, உயிரை முன்மாடியில் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுற்றிலுமாக எல்லா இடத்திலும் ஒரு ஜப வார்த்தைக்காக உங்களுடைய கால் ஊன்றி அப்படியே எழுந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கையில் நொறுங்கும்படியாக நம்முடைய இதயங்கள் மேல் அசைவாடுவாராக. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சபைக்கு என்ன தேவை என்று? நொறுங்குதல்.
நாம் குயவனின் வீட்டிற்கு போக வேண்டியவர்களாயிருக்கிறோம். நம்முடைய விரைப்பான வீட்டில் செய்யப்பட்ட வேத சாஸ்திரம் சில நேரங்களில் அவ்வளவு நன்றாய் கிரியை செய்வதில்லை. நமக்கு என்ன தேவை என்றால் ஒரு பழைய பாணியிலான நொறுங்குதல், நம்முடைய இருதயங்களில் மனந்திரும்புதல், தேவனின் பட்சமாய் கணிதல். நிற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் இவ்வளவுதானா? அப்படியானால் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. Who brought again Jesus? Oh, Kartave,
விசுவாசிக்கின்ற விசுவாசத்தினாலே எங்கள் எல்லோரையும் நீதிமான்களாக்க இயேசுவை மரித்தோரிலிருந்து திரும்ப கொண்டு வந்தீர்.
I pray, Lord, that these who are standing now to their feet to accept,
இப்பொழுது உம்மை ஏற்றுக்கொள்ள காலூன்றி நின்று கொண்டிருக்கிற இவர்களுக்கு மன்னிப்பை அவர்களுக்கு அருளும்படியாக கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மை அவர்களுடைய இரட்சகராகவும் ராஜாவாகவும் நேசராகவும் ஏற்றுக்கொள்ளும்படி ஓ கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். ஒரு கால அவர்களுக்கு ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ அல்லது யாரோ ஒருவர் சமுத்திரத்தின் அக்கறையில் இருக்கலாம். அங்கே ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுவதாக. அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களும் அழிக்கப்பட்டு அவர்களுடைய ஆத்துமாக்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இனிமேல் அவர்கள் சமாதானத்தில் ஜீவிப்பார்களாக. மகிமையான என்று ஒவ்வொரு நாள் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் உம்முடைய வீட்டிலே ஒன்று சேர்ந்து அங்கே உடையாத குடும்பங்களால் அங்கே இருந்து அக்கறையிலே எங்களுக்காக காத்திருக்கின்ற எங்களுடைய அருமையானவர்களை சந்திப்போமாக. இதை நாங்கள் அவர்களை உம்மட்டை சமர்ப்பிக்கிறோம். அதாவது உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவனை நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். இதை அழியும் கர்த்தாவே, நாங்கள் அவர்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தேவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஊழியர்கள் காண்கிறார்கள் என்று நான் நிச்சயிக்கிறேன். ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் சரியாக உங்களோடு இருப்பார்கள். இப்பொழுது ஜெப அட்டைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறவர்களுக்கு தான் வெளி ஜீனும் லியோவும் எங்கே அவர்கள் பின்னால் இருக்கிறார்களா? இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் இங்கே ஜெப அட்டைகளை கொடுக்க இருக்கிறார்கள். சகோதரன் ஜபத்தோடு கூட்டத்தாரை அனுப்பி வைப்பார். ஜப அட்டைகள் கொடுக்கப்படும். இன்னும் சிறிது நேரத்தில் வியாதிஸ்தர்களுக்காக ஜபிக்க நாங்கள் இங்கே திரும்பி வருவோம். சரி சகோதரனே.